This sermon, Hebrews, chapter 1 was delivered on Wednesday evening, August 21st, 1957 at the Branham Tabernacle in Jeffersonville, Indiana, USA. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நம்முடைய அருமை சகோதரனும் இக்கடைசி கால தீர்க்கதரிசியுமான சகோதரன் வில்லியம் மரியன் பிரணாம் அவர்களால் 1957 வருடம் ஆகஸ்ட் 21 புதன்கிழமை மாலையில் அமெரிக்கா இந்தியானா ஜெஃபர்சன் வில்லில் உள்ள பிரணாம் கூடாரத்தில் ஹீப்ரூஸ் சாப்டர் 1 எபிரேயர் 1 என்ற தலைப்பின் கீழ் கொடுக்கப்பட்ட செய்தியை இப்பொழுது நீங்கள் தமிழாக்கத்துடன் கேட்கப் போகின்றீர்கள்.
To give a little, I think there's nothing better to me than just the word. Faith cometh by hearing, and hearing the word of God.
எனக்கு வார்த்தையை காட்டிலும் மேலானது வேறொன்றுமே இல்லை என்றே நான் எண்ணுகிறேன். விசுவாசம் கேள்வியினால் வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினால் வரும்.
On Wednesdays and maybe on Sundays, one of the services of Sunday, giving a pastor just a little rest, which is very deserving of it, and thought maybe we'd just take a book in the Bible. We used to do that and sometimes stay a year on it.
புதன் கிழமைகளில் ஒரு கால், ஞாயிற்று கிழமைகளில் ஞாயிறு ஆராதனைகளில் ஒன்றில் போதகருக்கு ஒரு சிறு ஓய்வினை அளித்தால் நலமாயிருக்கும். அது அவருக்கு மிகவும் ஏற்றதாயிருக்கும். அப்பொழுது நாம் வேதாகமத்தில் ஒரு புத்தகத்தை எடுத்து பிரசங்கிக்கலாம் என்று எண்ணினேன். நாம் வழக்கமாகவே முன்பு அதை செய்துள்ளோம். சில சமயங்களில் நாம் அதன் பேரில் ஒரு வருடம் கூட தரித்திருந்திருக்கிறோம்.
I remember one time we stayed a solid year on the book of Revelation. Oh my, the things that we learned and how wonderful it was.
நாம் ஒரு சமயம் வெளிப்படுத்தின விசேஷ புத்தகத்தின் பேரில் ஒரு வருடம் முழுமையாக தரித்திருந்ததை நான் நினைவு கூறுகிறேன். ஆனால் ஓஹோ என்ன, நாம் கற்றுக்கொண்ட அந்த காரியங்கள் அவைகள் எவ்வளவு அற்புதமானவர்களாக இருந்தன.
Then we went back and got the book of Daniel or the book of Genesis or Exodus and just take it chapter by chapter and it just ties the entire Bible together. Oh, I just love that.
அதன் பின்னர் நாம் தானியேலின் புத்தகத்திற்கு திரும்பி சென்று, இல்லை ஆதியாகம புத்தகத்தை, இல்லை யாத்ராகமத்தை எடுத்து அதை அதிகாரத்திற்கு அதிகாரம் முழு வேதாகமத்துடன் இணைத்தோம். ஓஹோ எனக்கு அது பிடிக்கும்.
We'll have to get the, if the Lord continues to bless and we go on, we'll get into some real deep things in here, real deep. And we'll just go from place to place through the scripture with it.
சற்று கடித்து நாம் எடுத்துக்கொள்ள போகிற, அதாவது கர்த்தர் தொடர்ந்து ஆசீர்வதிப்பாரேயானால் நாம் தொடர்ந்து சென்று நாம் இங்குள்ள சில உண்மையான ஆழமான காரியங்களுக்குள்ளாக, உண்மையில் ஆழமானவர்களுக்குள்ளாக செல்லலாம். அப்பொழுது நாம் வேத வாக்கியங்களினூடாக ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு அதனை கொண்டு செல்லலாம்.
And I like to make scripture compare with scripture. That's the way it must be. It's just one great beautiful picture.
நான் வேத வாக்கியத்தை வேத வாக்கியத்தோடு ஒப்பிட்டு பார்க்க விரும்புகிறேன். அவ்விதமாகத்தான் அது இருக்க வேண்டும். அது ஒரு மகத்தான அழகான காட்சியாக இருக்கிறது.
And in this book that we're studying, we're going to get in all salvation and divine healing and miracles and mercies and all everything.
Amen.
Here.
நாம் ஆய்ந்து படித்துக் கொண்டிருக்கும் இந்த புத்தகத்தில் ஓ நாம் ரட்சிப்பு, தெய்வீக சுகமளித்தல், அற்புதங்கள், இரக்கங்கள் போன்றவற்றை இதில் அறிந்து கொள்ளப் போகிறோம். ஓ இங்கே ஒவ்வொரு காரியமும் இதற்குள் வெளிப்படுகிறது.
And maybe when I get to a place where I have to get to the meetings, I never know just when I'm going to be to a meeting, called to a meeting, because I don't have anything set until I've just feel led to do a certain thing. And that may be before in the morning I may fly to California, up to Maine or somewhere, just where he would call me.
நான் கூட்டங்களுக்கு சென்றடைய வேண்டிய ஒரு சரத்தினை நான் அடையும் போது, நான் ஒரு கூட்டத்திற்கு செல்லப் போவதும் ஒரு கூட்டத்திற்கு அழைக்கப்பட போவதையும் குறித்து எனக்கு ஒன்றுமே தெரியாது. ஏனென்றால் நான் ஒரு குறிப்பிட்ட காரியத்தை செய்யும்படி வழிநடத்தப்படுவதை உணரும் வரையில் நான் எந்த ஒரு காரியத்தையும் தீர்மானிக்கிறதில்லை. ஒரு கால் காலைக்கு முன்பு கலிபோர்னியாவிற்கோ மெயின் என்ற இடத்திற்கோ அல்லது எங்காவது அவர் என்னை எங்கே அழைக்கிறாரோ அங்கு நான் ஆகாய விமானத்தில் பறந்து செல்லலாம்.
That's the reason I don't set great long itineraries, because I can't do that. My ministry is not cut out that way. And it's just different.
அந்த காரணத்தினால்தான் நான் பெரிய நீண்ட பயணத்திட்ட விவரங்களை முன்னேற்பாடு செய்கிறதில்லை. ஏனென்றால் என்னால் அதை செய்ய முடியாது. என்னுடைய ஊழியம் அந்த விதமாக இயல்பாக அமைவதில்லை. அதாவது சற்று வித்தியாசமானதாக இருக்கிறது.
And now I come home just for a little rest. I lost 20 pounds in this last meeting and brother Mercer and brother Gold was up a while ago and said, "Brother Branham, I noticed what you do. You put your whole heart into it."
இப்பொழுது நான் சிறிது ஓய்வெடுப்பதற்காகவே இங்கே வீட்டுக்கு வந்துள்ளேன். நான் கடந்த கூட்டத்தில் 20 பவுண்டுகள் எடை குறைந்து விட்டேன். சகோதரன் மெர்சியரும் சகோதரன் கோட் அவர்களும் சற்று முன்னர், சகோதரன் பிரணாம் அவர்களே, நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்பதை நாங்கள் கவனித்தோம். நீங்கள் உங்களுடைய முழு இருதயத்தோடு இதற்குள்ளாக செயல்படுகின்றீர்கள் என்று கூறினார்கள்.
I said, "That's the only way you can do a right kind of a job for the Lord is put everything you've got right to the forefront for Christ. All your strength, all your soul, all your heart, all your mind, everything that you got."
அதற்கு நான், உங்களுடைய முழு பலனையும் உங்களுடைய முழு ஆத்மாவையும் உங்களுடைய முழு இதயத்தையும் உங்களுடைய முழு சிந்தையையும் நீங்கள் பெற்றுள்ள ஒவ்வொரு காரியத்தையும் நீங்கள் பெற்றுள்ள எல்லா காரியத்தையும் கிறிஸ்துவுக்காக முன்னிலைப்படுத்தி செயல்படுத்துவதே நீங்கள் கர்த்தருக்காக சரியான விதமான ஒரு பணியை செய்ய முடிந்த ஒரே வழியாகும் என்று கூறினேன்.
When you're doing anything, do it right or don't do it at all. See, just leave it alone. If you're going to be a Christian, put everything that you've got to Christ. That's your time, your talent, your everything.
எந்த காரியத்தையாவது நீங்கள் செய்து கொண்டிருக்கும் போது அதை சரியாக செய்யுங்கள். இல்லை என்றால் அதை செய்யவே செய்யாதீர்கள். பாருங்கள், அதனை அப்படியே விட்டுவிடுங்கள். நீங்கள் ஒரு கிறிஸ்தவராக இருக்க வேண்டும் என்றிருந்தால் அப்பொழுது உங்களுடைய நேரத்தை உங்களுடைய திறமையை மற்றும் உங்களுடைய எல்லா காரியத்தையும் நீங்கள் கிறிஸ்துவுக்கென்று பெற்றுள்ள ஒவ்வொரு காரியத்தையும் முன்னிலைப்படுத்தி
செயலாற்றுங்கள். And it isn't a piano, neither is it an organ, but it's some kind of an instrument. They make a strum it and pick it and do something for the Lord.
நான் சற்று முன்னர் இந்த வாலிபனவரை கவனித்தேன். சகோதரன் பர்ன்ஸ், அது உங்களுடைய மனைவி இல்லையா? அந்த வாலிப தம்பதியினர் இசைக்கருவியை வாசித்துக் கொண்டும் பாடிக்கொண்டும் இருந்தனர். ஆனால் அது ஒரு கிண்ணறப்பெட்டியாய் இருக்கவில்லை. மேலும் அது ஒரு இசைப்பேடையாயும் இருக்கவில்லை. ஆனால் அது ஒரு விதமான கருவியாய் அவர்கள் நரம்பிசை கருவியினை எடுத்து கர்த்தருக்காக
வாசிக்கிறார்கள்.
உங்களால் அப்படி இசைத்து பாட முடிந்தால் அது ஆத்துமாக்களை ஆயத்தம் பண்ணும். கவலைப்படாமல் ஏதோ ஒரு காரியத்தை செய்யுங்கள். உங்களால் சீட்டி அடிக்க முடிந்தால் நல்லது, சீட்டி அடியுங்கள். ஏதாவது ஒரு காரியத்தை செய்யுங்கள். தேவனுடைய ராஜ்யத்திற்காக சாட்சி பகருங்கள். அல்லது ஏதாவது ஒன்றை செய்யுங்கள். நீங்கள் என்னெல்லாம் பெற்றுள்ளீர்களோ அவைகளை தேவனுடைய பணியில் உபயோகப்படுத்த அதனை முன்னிலைப்படுத்துங்கள்.
Now, we're not going to try to stay very long because I know you work, you got to get up early and I'm going squirrel hunting every morning. I just tell you the truth. That's what I'm doing. That's what I come home for. It's to rest a little.
இப்பொழுது நாம் நீண்ட நேரம் தரித்திருக்கும்படி முயற்சிக்கப் போவதில்லை. ஏனென்றால் நான் உங்களுடைய பணியினை அறிந்துள்ளேன். நீங்கள் அதிகாலையில் எழும்ப வேண்டும். நான் ஒவ்வொரு நாள் காலையிலும் அணில் வேட்டைக்காக சென்று கொண்டிருக்கிறேன். நான் உங்களுக்கு உண்மையை கூறுவேன். அதைத்தான் நான் செய்து கொண்டிருக்கிறேன். நான் சற்று இளைப்பாறும்படிக்கு வீட்டிற்கு
வந்துள்ளேன். And I'm gaining some of that weight back. So I get rested up after a while, if you, the Lord willing, and everything's fine.
நான் ஏறக்குறைய 4 மணிக்கே எழுந்து காட்டுக்குள்ளாக சென்று சற்று நேரம் வேட்டையாடி விட்டு பின்னர் உறங்கச் செல்வேன். எனவே நான் மீண்டும் கொஞ்சம் எடை கூடியுள்ளேன். ஆகையால் கொஞ்ச காலம் ஓய்வெடுத்துக் கொள்வேன். கர்த்தருக்கு சித்தமானால் ஒவ்வொரு காரியமும் அருமையாக உள்ளது.
All right, now we're going to turn in your Bibles. I want you to bring your Bibles each night as you can. If somebody lacks a few, would somebody want to follow along with the readings? We got some here. We'd have some of the ushers to pass them out. Anybody want one? Well, just raise your hand.
சரி, இப்பொழுது நாம் நம்முடைய வேதாகமங்களை திருப்ப போகிறோம். நீங்கள் ஒவ்வொரு இரவும் உங்களுடைய வேதாகமத்தை கொண்டு வர வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். உங்களால் முடிந்த அளவு அதை கொண்டு வாருங்கள். யாராவது சில பேரிடத்தில் வேதம் இல்லாமல் இருந்து அதே சமயத்தில் வாசிக்கும் பாகத்தை தொடர்ந்து பார்க்க வேண்டும் என்று விரும்பினால் நாங்கள் இங்கு சிலவற்றை வைத்துள்ளோம். எனவே நாங்கள் இங்கு வைத்துள்ளதை வாயில் வரவேற்பாளர்களில் சிலர் அவைகளை எடுத்துக் கொடுங்கள். எவருக்கேனும் ஒன்று வேண்டுமா? நல்லது, உங்களுடைய கரத்தை உயர்த்துங்கள்.
I wonder if brother doctrine where you get the new Bible. You're standing close there, and Brother Burns. Is that right, Burns? I heard him say that. What? Conrad. I'm getting kind of hard hearing, maybe. How did I ever get the name of Burns? I know the man's face, and I just can't.
சகோதரன் டாக் அவர்கள் இங்கு வந்து இந்த வேதாகமங்களை பெற்றுக் கொள்வாரா என்று வியப்புறுகிறேன். நீங்கள் அங்கே சகோதரன் பேர்ன்ஸ் அவர்களுக்கு அருகில் நின்று கொண்டிருக்கிறேன். சகோதரன் பேர்ன்ஸ், சரிதானே? நான் அவர் ஏதோ கூறுவதை கேட்கிறேன். என்ன? கான்ரேட். நான் அவரைத்தான் கூப்பிட்டேன். சகோதரன் நெவில், எனக்கு ஒரு கால் சரியாக கேட்காமல் இருக்கலாம். பேர்ன்ஸ் என்ற பெயரை நான் எப்படி கூப்பிட்டேன்? நான் அந்த மனிதனுடைய முகத்தை அறிந்துள்ளேன், ஆனால் என்னால் அவருடைய பெயரை சரியாக கூறி கூப்பிட முடியாமல்
போய்விட்டது.
உங்களுக்கு சற்று வயதாகும் போது உங்களுக்கே தெரியும், நான் ஒரு காரியத்தை கண்டறிகிறேன். அதாவது, இந்த வேதாகமத்தை வாசிப்பதோ எனக்கு கடினமாக உள்ளது. ஆயினும் நான் வேதத்தை வாசிப்பதற்கு மூக்கு கண்ணாடி அணிந்து கொள்வதை குறித்து எண்ணி பார்ப்பதற்கே நான் வெறுப்பு கொள்கிறேன்.
But here not long ago, I thought I was going blind. And I went over to see Sam, and Sam said, Bill, I don't know. So I'll just get you an appointment with some specialist.
ஆனால் அண்மையில் எனக்கு பார்வை குறைந்து கொண்டே இருப்பதை குறித்து நான் எண்ணி பார்த்தேன். எனவே நான் சாம் என்பவரை காண சென்றிருந்தேன். அப்பொழுது சாம் அவர்களோ, பில், எனக்கு தெரியவில்லை என்று கூறிவிட்டார். மேலும், நீங்கள் எதற்காக ஒரு சிறப்பு மருத்துவரை சந்திக்க நான் முன்னேற்பாடு செய்துள்ளேன் என்று கூறிவிட்டார்.
I went to Louisville. It must have been the will of the Lord, some famous specialist, I forget his name now. But he read my book, and he said, if you ever go back to Africa, I want to go with you.
எனவே நான் அதற்காக லூயிவில்லுக்கு சென்றேன். அது கர்த்தருடைய சித்தமாக இருந்திருக்க வேண்டும். ஒரு புகழ்வாய்ந்த சிறப்பு மருத்துவர். நான் அவருடைய பெயரை இப்பொழுது மறந்துவிட்டேன். ஆனால் அவரோ என்னுடைய புத்தகத்தை படித்திருந்தார். எனவே அவர், நீங்கள் திரும்பவும் எப்போதாவது ஆப்பிரிக்காவுக்கு செல்வீர்களேயானால் நான் உங்களோடு வர விரும்புகிறேன் என்று கூறினார்.
He said, and if you, them African people love you, and said, they're very superstitious, especially with a knife to go to cutting. So, said, I want to give 6 months of my life for operations of cataracts and things to in mission.
மேலும் அவர் தொடர்ந்து, அந்த ஆப்பிரிக்க ஜனங்களோ உங்களை நேசிக்கிறார்கள் என்றும், அவர்கள் மிகவும் மூடநம்பிக்கை உள்ளவர்கள், விசேஷமாக ஒரு கத்தியினை கொண்டு கூட வெட்டிக் கொள்வார்கள் என்றார். எனவே அவர்களுக்கு கண்படல அறுவை சிகிச்சைகள், மற்ற காரியங்கள் போன்றவற்றுக்காக நான் என்னுடைய வாழ்க்கையில் ஊழியத்துக்கென்றே 6 மாத காலம் செலவிட விரும்புகிறேன் என்று கூறினார். மேலும் அவர், நாம் ஒன்று சேர்ந்து செல்லக்கூடுமானால் அப்பொழுது நீர் அவர்களை அனுகூலமாகவே ஆதாயம் செய்யக்கூடும். அவர்களுக்கு கண்படல நோய்கள் மற்றும் கண் சிகிச்சைகள் தேவைப்படுமாயின் நான் இலவசமாக 6 மாத காலத்திற்கு அவர்களுக்கு சிகிச்சை அளிக்க விருப்பம் கொண்டுள்ளேன் என்றார். ஆனால் அதே சமயத்தில் நீங்கள் அவரை சந்திக்கும்படியான முன்னேற்பாடு செய்ய எவ்வளவு காலம் காத்திருக்க வேண்டும் என்பதையோ நான் மறந்து
போய்விட்டேன். I could read it either way, and he snapped it on 15-15, I could read it, and put it on 10-10, I could read it. So, well, there's not much wrong with your eyes.
நாங்கள் ஒரு சிறு அறையில் உட்கார்ந்து கொண்டிருந்தோம். அப்பொழுது அங்கே பின்னால் இருந்த இருட்டு அறையில் ஒரு சிறிய சிகப்பு விளக்கு போடப்பட்டிருந்தது. ஏன்? என்னால் அந்த எழுத்துக்களை வாசிக்க முடிந்தது. அப்பொழுது அது 20:20 என்று கூறப்பட்டது. என்னால் அதை வாசிக்க முடிந்தது. அதன் பின்னர் அவர் அதை 15:15 என்ற அளவில் திடீரென்று மாற்றினார். அப்பொழுது அதையும் என்னால் வாசிக்க முடிந்தது. பின்னர் 10:10 என்ற அளவிற்கு மாற்றி வைக்கப்பட்டது. அப்பொழுதும் என்னால் அதை வாசிக்க முடிந்தது. எனவே அவர், நல்லது, உங்களுடைய கண்களில் அதிகப்படியான கோளாறு கிடையாது என்று கூறினார்.
So he had a little telescope. He put a little gadget back there, a little thing, you know, them old telescopes. I may remember them. You used to look through them, look at pictures. Just like that.
அப்பொழுது அவர் ஒரு தூரதரிசினி கண்ணாடியை வைத்திருந்தார். உங்களுக்கு தெரியுமா? அவர் அங்கே ஒரு சிறிய கருவியை, ஒரு சிறிய சாதனத்தை பின்னால் வைத்திருந்தார். அந்த பண்டைய தூரதரிசினி கண்ணாடிகள் எத்தனை பேருக்கு நினைவிருக்கிறது? நாம் புகைப்படங்களை உற்று நோக்கி பார்க்க வழக்கமாகவே பயன்படுத்துவோம்.
He said, can you read that? I said, yes, sir. He said, read it for me. It had a whole paragraph about like that. I started reading it, he started pulling it up. I kept getting slower and slower. He got about like this. I stopped.
எனவே அவர் உங்களால் அதை வாசிக்க முடியுமா என்று கேட்டார். அதற்கு நானோ, ஆமையா, முடியும் என்றேன். அப்பொழுது அவர், அது எனக்காக வாசியுங்கள் என்றார். ஓ, அது ஏறக்குறைய அந்த விதமான ஒரு முழு பத்தியாயிருந்தது. நான் அதை வாசிக்க துவங்கினேன். அப்பொழுது அவர் அதை அந்த விதமாக தூரமாய் மெல்ல மெல்ல இழுக்க துவங்கினார். அவர் கிட்டத்தட்ட இந்த அளவு ஒரு குறிப்பிட்ட தூரத்திற்கு இழுத்தவுடன் நான்
நிறுத்திவிட்டேன்.
அப்பொழுது அவர், என்னால் உங்களுக்கு ஒரு காரியத்தை கூற முடியும், நீங்கள் 40 வயதை கடந்து விட்டீர்கள் என்று கூறினார். அப்பொழுது நானோ, ஆம், அது உண்மையே, நீண்ட வருடங்களுக்கு முன்னமே நான் அதை கடந்து விட்டேன் என்றேன். அதற்கு அவரோ, நீங்கள் அதை கடந்து எவ்வளவு காலம் ஆயிற்று என்று கேட்டார்.
He said the human eye, naturally, when you get 40 years old, like your hair gets gray and so forth, the eyeball gets flat. So now if you live long enough, that'll come back again.
அதற்கு அவர், இயற்கையாகவே மானிட கண்ணானது உங்களுக்கு 40 வயதாகும் போது உங்களுடைய தலைமுடி நரையாக மாறுவது போல உங்களுடைய கண்விழியானது தட்டையாகிறது. இப்பொழுது நீங்கள் நீண்ட காலம் வாழ்வீர்களேயானால் அது மீண்டும் திரும்பி வந்துவிடும் என்றார்.
A human being at about 40 years old, they'll actually say, there's nothing wrong with your eyes. I could say a hair is laying on the floor, get it all from me, but get close to me.
அவர் அதை இரண்டாம் பார்வை என்று அவர்கள் அழைக்கிறார்கள். ஒரு மானுடனுக்கு ஏறக்குறைய 40 வயதாகும் போது அது உண்மையாகவே அவர்களுக்கு உண்டாகும் என்றும், அப்பொழுது அவர்களுடைய கண்களில் எவ்வித கோளாறும் இருக்காது என்றும் கூறினார். என்னிடத்திலிருந்து ஒரு முடி கீழே தரையிலே விழுந்து கிடக்குமேயானால் என்னால் அதை பார்க்க முடியும்.
And he said, now you read your Bible, said you push it away from you, said after a while your arm's not going to be long enough. You can't get out of far enough to get a hold of it.
அதன் பின்னர் அவரோ, இப்பொழுது நீங்கள் வேதாகமத்தை வாசியுங்கள் என்று கூறி அதை உங்களிடத்திலிருந்து சற்று தூரமாக தள்ளி வைத்து படியுங்கள் என்றும், சற்று கடித்து நீங்கள் உங்கள் கரத்திற்கு எட்டாத தூரத்தில் வைத்து உங்களால் படிக்க முடிகிறதா என்று பாருங்கள் என்றும் கூறினார்.
And he made me a pair of glasses. And the bottom part, you can, it's for reading, he said, now in your pulpit, he thought I was one of these very dignified preachers, you know, and so, said at the top part, just regular window glass, just regular glass, and the bottom part's got some kind of a grind in it that I can read it close, you know, like that. So, I just hate to put them on. I do.
ஆகையால், அவர் ஒரு மூக்கு கண்ணாடியை எனக்கு ஆயத்தம் செய்து, அதனுடைய அடிப்பகுதியினால் உங்களால் வாசிக்க முடியும். அது வாசிப்பதற்காகவே என்றும் கூறினார். மேலும் அவர், இப்பொழுது உங்களுடைய பிரசங்கபீடத்திலிருந்தே வாசிக்கலாம் என்றார். உங்களுக்கு தெரியுமா, அவர் என்னை இங்குள்ள மிக உயர்ந்த மதிப்பு வாய்ந்த பிரசங்கமார்களில் ஒருவர் என்றே எண்ணிக்கொண்டார். எனவே அந்த கண்ணாடியின் மேல்பாகம் வழக்கமாக பொருத்தப்படுகிற கண்ணாடியாயும், அதன் கீழ்பாகமோ ஒருவிதமாக அறுத்து பிரிக்கப்பட்டு நான் மிக நெருக்கமாக படிக்க முடிந்த அளவு பொருத்தப்பட்டிருக்கிறது என்று கூறினார். உங்களுக்கு தெரியுமா, நானோ அதை அணிந்து கொள்ளவே வெறுக்கிறேன். நான்
வெறுக்கிறேன். I've got the New Testament tonight, so I got a Collins New Testament. It's got a good size print, but now when I get back to the other one, I may have to go to them old buddies and kind of read through them.
இப்பொழுது வேதாகம போதனையில் இன்றிரவு நான் புதிய ஏற்பாட்டு பகுதியை எடுத்துள்ளேன். எனவே அதுவோ நான் காலின் சென்ற அச்சக பிரிவினரின் மூலம் அச்சடிக்கப்பட்ட அந்த புதிய ஏற்பாட்டு பகுதியை வைத்துள்ளேன். இது நல்ல வடிவத்தில் உள்ள எழுத்துக்களை கொண்டு அச்சிடப்பட்டுள்ளது. ஆனால் இப்பொழுது எனக்கு மற்றொரு முறை திரும்ப பார்வை குறைவு உண்டாகும் பொழுது நான் அந்த பழைய நண்பர்களிடமே சென்று நான் வாசிக்கும்படியான ஒன்றை அவர்களிடத்திலிருந்தே பெற்றுக்
கொள்வேன்.
ஆனால் அது என்னவா இருந்தாலும் என்னால் இன்னமும் படிக்க முடிந்த ஒன்றை நான் வைத்திருக்கிறபடியால் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். நான் பெற்றுள்ள எதுவாகினும் என்னால் முடிந்த அளவு ஒவ்வொரு காரியத்தையும் தேவனுடைய மகிமைக்கென்று ஒவ்வொருவருக்கும் அளிக்கப் போகிறேன். எனவே அவர் அந்த முதுமை என்ற அறிகுறியையே நீக்கி போடுவார் என்று நான் நம்புகிறேன்.
A little boy like he used to be standing here on the platform. I'm 48 years old. Just think, 2 more years, I'll be 50 years old, Brother Mike.
என்னுடைய முதுமையை அகற்றி போடும்படிக்கு என்னால் அவரிடம் கேட்க முடியாது. ஆம், அந்த ஒரு காரியத்தை நாம் யாவரும் பெற்றுக்கொள்ள வேண்டியவர்களாயிருக்கிறோம். நாம் அதனூடாக செல்லத்தான் வேண்டும். நான் முன்பு இருந்ததைப் போன்ற இங்கு மேடையின் மேல் நிற்கிற ஒரு சிறு பையனாக இருக்கவில்லை என்பதையும் நான் அறிவேன். எனக்கோ 48 வயதாகிவிட்டது. சகோதரன் மைக் அவர்களே, சற்று யோசித்து பாருங்கள். இன்னும் 2 வருடங்களில் 50 வயது ஆகிவிடும்.
Can't hardly believe it. I never knew that I was past 20 till about 2 years ago. That's right. I couldn't believe it. And yet I it's hard for me to believe till I look in the glass and then I know it is.
என்னால் அதை நம்ப முடியவில்லை. நான் ஏறக்குறைய 2 ஆண்டுகளுக்கு முன்னரே நான் அந்த 20 கடந்துவிட்டேன் என்பதை ஒருபோதும் நான் அறியாதிருந்தேன். அது உண்மை, அது சரியே. என்னால் அதை நம்ப முடியவில்லை. அதே சமயத்தில் அந்த கண்ணாடியில் நோக்கி பார்க்கும் வரையில் என்னால் அதை நம்பவே முடியவில்லை. அதன் பின்னரே நான் அந்த முதுமையை அறிந்து
கொண்டேன்.
ஆனால் நான் வாழ்க்கையில் எப்போதும் உணர்ந்ததைப் போன்று அவ்வளவு நன்றாகவே இருப்பதை உணர்வது போன்று காணப்படுகிறேன். நான் அதற்காகவும் கூட நன்றி உள்ளவனாயிருக்கிறேன். எல்லா துதியும் தேவனுக்கே உண்டாவதாக.
Now we're studying the book of the Hebrews. It's one of the most deepest, richest books of the Bible. I tell you, it's a book that really will, if God permits and we just get down into this, I believe we'll find golden nuggets till we'll just shout the praises of God.
இப்பொழுது நாம் எபிரேயரின் புத்தகத்தையே ஆய்ந்து படித்துக் கொண்டிருக்கிறோம். ஓ, அது வேதாகம புத்தகங்களிலேயே மிகவும் ஐஸ்வர்யமான ஒன்றாயும் மிக ஆழமான ஒன்றாகவும் உள்ளது. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உண்மையாகவே இந்த புத்தகம் ஒரு தேவன் அனுமதிப்பாரையானால் நாம் இந்த புத்தகத்தில் பெற்றுக்கொள்ளப் போவது என்னவென்றால், நாம் எல்லா நேரத்திலும் தேவனுடைய துதிகளை கூறி ஆரவாரமிடும் அளவிற்கு நாம் தங்க கட்டிகளை கண்டறிவோம் என்றே நான் நம்புகிறேன்.
The book of Hebrews, really what it is, it's supposedly to be written by St. Paul, the greatest Bible expositor, I guess, the world's ever had outside of our Lord Jesus Christ.
உண்மையாகவே எபிரேய புஸ்தகம் என்னவா இருக்கிறது என்றால், அது வேதாகம பொருளை தெளிவாக விளக்குபவரான மகத்தான பரிசுத்த பவுலினால் எழுதப்பட்டது என்று எண்ணப்படுகிறது. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு அடுத்தபடியாக இந்த உலகம் பெற்றுள்ள மிகச் சிறந்தவர் அவரே என்று நான் யூகிக்கிறேன்.
Paul was separating. Now Paul was a real Bible teacher. That is the Old Testament. That's the only book was written then at Paul Bible.
பவுல் பழைய ஏற்பாட்டிலிருந்து அதை வேறுபிரித்துக் கொண்டிருந்தான். இப்பொழுது பவுல் உண்மையாகவே ஒரு வேத ஆசிரியராயிருந்தான். அப்பொழுது பழைய ஏற்பாட்டு புத்தகம் மாத்திரமே எழுதப்பட்டு வேதம் என்று அழைக்கப்பட்டது.
And he was trying to show to the Hebrews, separating the Old Testament and showing the Old Testament being a shadow or a type of the new.
எனவே அவன் பழைய ஏற்பாட்டை வேறுபிரித்து பழைய ஏற்பாடு ஒரு நிழலாயிருப்பதையும் அல்லது புதிய ஏற்பாட்டிற்கு ஒரு மாதிரியாயிருப்பதையும் எபிரேயர்களுக்கு காண்பிக்க முயற்சித்துக் கொண்டிருந்தான்.
Right there, we could strike a home line and stay 3 months right there on that one thought right there. To go right back, if we could turn in our Bibles now, of course we're on Hebrews, the first chapter, but if we turn to Revelation, the 12th chapter, you'd see it perfectly again, how the shadows.
நாம் ஒரு கருத்தின் பேரில் சரியாக அங்கேயே 3 மாதம் வீட்டிலேயே தங்கி தியானிக்க முடியும். நம்மால் நம்முடைய வேதாகமங்களில் திரும்பிச் சென்று பார்க்க முடிந்தால் நலமாயிருக்கும். உண்மையாகவே நாம் எபிரேயர் 1 அதிகாரத்தின் பேரில் தான் இருக்கிறோம். ஆனால் நாம் வெளிப்படுத்தின விசேஷம் 12 அதிகாரத்திற்கு திரும்புவோமேயானால், எப்படி பழைய ஏற்பாடு நிழல்களாய் உள்ளன என்பதை நீங்கள் மீண்டும் அதை சரியாக காணலாம்.
If you got your pencils and go to jot down the scriptures in Hebrews and Revelation 11, we find out that John on the Isle of Patmos saw a woman standing in the skies. And she had the sun at her head and the moon under her feet.
நீங்கள் உங்களுடைய பென்சில்களை வைத்துக் கொண்டு வேத வாக்கியங்களை குறித்துக் கொள்ளப் போவதாய் இருந்தால் நலமாயிருக்கும். வெளிப்படுத்தின விசேஷம் 11 அதிகாரத்தில் ஒரு ஸ்திரீ வானத்தில் நின்று கொண்டிருந்தாள் என்றும், அவள் சூரியனை அணிந்திருந்தாள் என்றும், அவள் பாதங்களின் கீழே சந்திரன் இருந்தது என்பதையும் யோவான் பத்மத்தீவில் இருந்தபோது கண்டான் என்பதை நாம் கண்டறிகிறோம்.
And the woman was in travail with a child to be born. She brought forth a man child. The red dragon stood to devour the child as soon as it was born.
அந்த ஸ்திரீ பிரசவ வேதனை அடைந்து பிள்ளை பெறும்படி வருத்தப்பட்டு அலறினாள். அவள் ஒரு ஆண் பிள்ளையை பெற்றெடுத்தாள். அந்த பிள்ளை பிறந்தவுடனே அதை பட்சித்து போடும்படிக்கு அந்த வலு சர்ப்பம் அவளுக்கு முன்பாக நின்றது. அந்த பிள்ளை பரலோகத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. அந்த ஸ்திரீயானவள் வனாந்திரத்துக்கு ஓடி போனாள். அங்கே அவள் ஒரு காலமும் காலங்களும் அரைக்காலமுமாக அல்லது பாதிக்காலம்
போஷிக்கப்பட்டாள். The moon under her feet was the law, the sun at her head was grace, 12 stars in her crown was the 12 apostles.
இப்பொழுது ஸ்திரீயானவள் சபைக்கு பிரதிநிதித்துவமாயிருந்தாள். அவள் பெற்றெடுத்த பிள்ளையோ கிறிஸ்துவாயிருந்தது. அவளுடைய பாதத்திற்கு கீழே இருந்த சந்திரனோ நியாயப்பிரமாணமாயிருந்தது. அவள் தலையில் அணிந்திருந்த சூரியனோ கிருபையாயிருந்தது. அவளுடைய கிரீடத்தில் இருந்த 12 நட்சத்திரங்கள் 12 அப்போஸ்தலர்களாயிருந்தனர்.
And therefore, at what the 12 apostles was the glory or the crowning of the New Testament. See, for no other foundations can be laid than that which is already laid.
Amen.
See,
amen.
அங்கேதான் அதாவது 12 அப்போஸ்தலர்கள் மகிமையாய் இல்லை புதிய ஏற்பாட்டின் கிரீடமாயிருந்தனர். புரிகிறதா? போடப்பட்டிருக்கிற அஸ்திபாரமே இல்லாமல் வேறே அஸ்திபாரத்தை போடக்கூடாது. புரிகிறதா?
The foundations, the New Testament, the apostles, the doctrine of the apostles and so forth is the founding crown of the New Testament.
புதிய ஏற்பாட்டின் அஸ்திபாரமாகிய அப்போஸ்தலர்கள் அப்போஸ்தல உபதேசங்கள் புதிய ஏற்பாட்டின் கிரீடமாக கண்டறியப்படுகிறது.
And then at the moon is a shadow of the sun. The sun just reflects its light when it's behind the earth, and the moon gives light to walk by at night.
சந்திரன் சூரியனின் நிழலாய் உள்ளது. சூரியன் பூமியின் பின் இருக்கும்போது தன்னுடைய ஒளியை பிரதிபலிக்கிறது. சந்திரனோ இரவில் நடந்து செல்லும்படியான ஒளியை தருகிறது.
And what a beautiful picture we have here. Another beautiful picture. The sun represents Christ. The moon represents the church. They're just like husband and wife.
நாம் இங்கே என்ன ஒரு அழகான காட்சியை பெற்றுள்ளோம்! மற்றொரு அழகான காட்சி. சூரியன் கிறிஸ்துவையே பிரதிநிதித்துவப்படுத்துகிறது. சந்திரனோ சபையை பிரதிநிதித்துவப்படுத்துகிறது. அவைகள் கணவனும் மனைவியையும் போன்றிருக்கின்றன.
And in the absence of Christ, the church reflects the minor light, the gospel, and it's a light to walk in until the sun rises again.
Amen.
Then the church and the sun, the moon and the sun blends together.
கிறிஸ்து இல்லாத நேரத்தில் சபையானது கொஞ்சம் ஒளியை சுவிசேஷத்தை பிரதிபலிக்கிறது. சூரியன் மீண்டும் உதயமாகும் வரை அது நடப்பதற்குரிய வெளிச்சமாய் உள்ளது. ஆகையால் சபையும் குமாரனும் போலவே சூரியனும் சந்திரனும் ஒன்றாய் கலந்துள்ளன.
See, the moon is a part of the sun. And the church is a part of Christ. And while the absence of Christ, the church reflects his light.
புரிகிறதா? சந்திரன் சூரியனின் ஒரு பாகமாயிருக்கிறது. சபை கிறிஸ்துவின் ஒரு பாகமாயிருக்கிறது. கிறிஸ்து இல்லாமல் இருக்கும்போது சபையானது அவருடைய ஒளியை பிரதிபலிக்கிறது.
And then as sure as we can see the moon shining, it knows the sun shining somewhere.
Amen.
And as long as the church is reflecting the light of Christ, Christ is alive somewhere. Amen. Think of it.
ஆகையால் சந்திரன் பிரகாசிப்பதை நாம் காணும்போது நிச்சயமாகவே சூரியன் எங்கோ பிரகாசித்துக் கொண்டிருக்கிறது என்பதையே அது தெரிவிக்கிறது. சபையானது கிறிஸ்துவின் ஒளியை பிரதிபலித்துக் கொண்டிருக்கிற வரையில் கிறிஸ்து எங்கோ ஜீவனோடு இருக்கிறார். ஆமேன். அதை குறித்து சிந்தித்து பாருங்கள்.
Now, the law was a type of the grace, but law had no saving power in it. Law only was a policeman. The policeman put you in jail. But you see, it's taken grace to get you out of jail. See?
இப்பொழுது நியாயப்பிரமாணமோ கிருபைக்கு ஒரு மாதிரியாக இருந்தது. ஆனால் நியாயப்பிரமாணமானது அதில் ரட்சிக்கும் வல்லமையை கொண்டிருக்கவில்லை. நியாயப்பிரமாணம், அதாவது நியாயப்பிரமாணம், ஒரு காவல்காரனாய் இருந்தது. அது உங்களை சிறைச்சாலைக்குள்ளாக போடுகிற காவல்காரனாய் இருந்தது. ஆனால் நீங்கள் பாருங்கள், உங்களை அந்த சிறைச்சாலையிலிருந்து வெளியே எடுக்க கிருபை தேவைப்பட்டது. புரிகிறதா?
So the blood of Christ, the gospel delivers us from sin. Law only makes us sinners. The law only said, you are a sinner. Thou shalt not steal. Thou shalt not commit adultery. Thou shalt not bear false witness.
ஆகையால் கிறிஸ்துவின் ரத்தம், சுவிசேஷம், நம்மை பாவத்திலிருந்து விடுவிக்கிறது. நியாயப்பிரமாணம் நம்மை பாவிகளாக்குகிறது. நியாயப்பிரமாணமோ, நீ ஒரு பாவி, நீ திருடாதிருப்பாயாக, நீ விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, நீ பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக என்று மாத்திரமே கூறிச்சு.
See, it's a policeman that says you're wrong and you're guilty. But the gospel is a good news.
Amen.
Christ died to save us from all of our trespasses, transgressions of the law. Christ died to take us out.
பார்த்தீர்களா? அதுவோ நீ தவறாயிருக்கிறாய் என்றும், நீ குற்றவாளியாயிருக்கிறாய் என்று கூறுகிற ஒரு காவல்காரனாயிருக்கிறது. ஆனால் சுவிசேஷமோ நற்செய்தியாயிருக்கிறது. நம்முடைய தப்பிதங்களிலிருந்தும் நியாயப்பிரமாணத்தின் மீறுதல்களிலிருந்தும் நம்மை ரட்சிக்கவே கிறிஸ்து மரித்தார். நம்மை மீட்டெடுக்கவே கிறிஸ்து மரித்தார்.
Now, Paul, as soon as he was converted, he never consulted with any seminary, neither did he consult any ministers. But did you notice he went down into Arabia and was there 3 years in Arabia.
இப்பொழுது பவுல் அவன் மனமாற்றம் அடைந்தவுடன் அவன் எந்த வேதசாஸ்திர பள்ளிக்கும் சென்று ஒருபோதும் கலந்தாலோசிக்கவே இல்லை. மற்றெந்த ஊழியக்காரனிடத்திலும் கலந்தாலோசிக்கவே இல்லை. ஆனால் நீங்கள் கவனித்து பார்த்தீர்களா? அவன் அரபு தேசத்திற்கு சென்று அங்கே அரேபியாவில் 3 வருடங்கள் தங்கியிருந்தான்.
Now, this is to my opinion that now we got to get a background of this so we'll know how substantial it is. And the first lesson tonight, we take our background.
இப்பொழுது இது என்னுடைய அபிப்பிராயமாய் உள்ளது. அதாவது இப்பொழுது நாம் இதை குறித்த ஒரு பின்னணியை பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்பொழுதே நாம் அது எப்படிப்பட்ட உண்மையாக இருக்கிறது என்பதை அறிந்து கொள்வோம். இன்றிரவு முதல் பாடமாக நாம் நம்முடைய பின்னணியை பற்றி எடுத்துக் கொள்வோம்.
Now, Paul was such a Bible teacher because he was taught under that great all-time famous Gamaliel. And he was one of the best known of the day. That great teacher of the law and the prophets. So Paul was well schooled in those things.
இப்பொழுது பவுல் அப்பேற்பட்ட ஒரு வேத ஆசிரியராக இருந்தான். ஏனென்றால் அவன் மகத்துவமும் எல்லா நேரத்திலும் புகழ்பெற்று விளங்கிய கமாலியேலின் கீழ் கற்பிக்கப்பட்டிருந்தான். அவன் அந்த நாளில் அறியப்பட்டவர்களிலேயே மிகச் சிறந்த ஒருவனாயிருந்தான். அவன் நியாயப்பிரமாணம் மற்றும் தீர்க்கதரிசிகளின் மகத்தான ஆசானாய் விளங்கினான். ஆகையால் பவுல் அந்த காரியங்களில் நன்கு
பயிற்றுவிக்கப்பட்டிருந்தான். Had consented to Stephen's death and saw Stephen's die under the rocks and clods of being stoned to death.
இரக்கமனை இந்த விதமாக பிடிக்கும். இந்த மகத்தான வெளிப்பாட்டை தன்னுடைய இதயத்தில் உத்தமமாய் உடனாய் இருந்தான். மேலும் அவன் ஒரு கொலைகாரனாய் ஸ்தேவானுடைய மரணத்திற்கு சம்மதம் தெரிவித்திருந்தான். ஸ்தேவான் கல்லெறிகுண்டு மரிப்பதை கண்டிருந்தான்.
I think it must have got next to Paul when he saw Stephen raise his hands to heaven and said, I see the heavens open.
Amen.
And I see Jesus standing at the right hand of God. And he said, Father, lay not this charge of sin against them. And he fell asleep.
ஸ்தேவான் தன்னுடைய கரங்களை வானத்தை நோக்கியவாறு உயர்த்தி, வானங்கள் திறந்திருக்கிறதை நான் காண்கிறேன் என்றும், இயேசுவானவர் தேவனுடைய வலது பாரசத்தில் இருக்கிறதையும் நான் காண்கிறேன் என்று கூறின போது, அது அடுத்தபடியாக பவுலை பிடித்திருக்க வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். மேலும் அவன், பிதாவே, இவர்கள் மேல் இந்த பாவத்தை சுமத்தாதிரும் என்றான். பின்னர் அவன் நித்திரையடைந்தான்.
Did you notice that he never died, he fell asleep? Just like I don't believe he ever felt another rock. Just like a baby on the bosom of its mother falls asleep, Stephen fell asleep in the arms of God. There's something about Paul that got next to him.
நீங்கள் அதை குறித்து கவனித்தீர்களா? அவன் ஒருபோதும் மறிக்கவில்லை, அவன் நித்திரையடைந்தான். அதாவது இவ்விதமாக அடுத்தடுத்து எரிந்த கற்களின் வேதனையை அவன் உணர்ந்திருப்பான் என்று நான் நம்பவில்லை. அவனோ தன்னுடைய தாயின் மடியிலிருந்த ஒரு குழந்தையைப் போல நித்திரையாயிருந்தான். ஸ்தேவான் தேவனுடைய கரங்களில் நித்திரையடைந்தான். பவுலை குறித்த ஏதோ ஒன்று உண்டாயிருந்தபடியால் அது அவனை அடுத்தபடியாக பற்றி கொண்டது.
He walks over to the high priest and he gets some letters that I'll arrest all those people that's making all that noise and those heretics.
அதன் பின்னர் அவன் அதனை எதிர்த்து போரிடுகிற எந்த மனிதனையும் குற்றவாளி என நிர்ணயித்து தண்டனை வழங்க அவன் பிரதான ஆசாரியரிடத்திலிருந்து சில கடிதங்களை பெற்றிருந்தான். மேலும் அந்த சத்தமிட்டுக் கொண்டிருக்கிற எல்லா ஜனங்களையும் அந்த முரண்பாடான கொள்கைகளுடைய வேத புரட்டர்களை நான் கைது செய்வேன் என்று கூறியிருந்தான்.
What we would call today some radical fanatic or something like that, making a lot of noise and causing disturbance, we'll just go down and settle it.
அவர்கள் அவ்வாறு கருதப்பட்டனர். நாம் இன்றைக்கு அப்படிப்பட்டவர்களை என்னவென்று அழைக்கிறோம் என்றால் தீவிர மதவெறியர் அல்லது அதை போன்ற ஏதோ ஒன்றாக அழைக்கிறோம். அதாவது அதிகமாக சப்தமிட்டு குழப்பத்தை உண்டாக்குகிறவர்கள் ஆவர். நாம் அங்கு சென்று அதை சரி செய்வோம் என்கிறோம்.
And all these roads down a little old, not a great highway like we travel, them roads in Palestine, just little trails, like a cow trail through the woods, where the cattle and the sheep and the horses and the donkeys and the camels went over the hills.
அவன் தன்னுடைய ஒரு சிறிய பண்டைய பாதையில் சென்று கொண்டிருந்தான். நாம் பயணிப்பது போன்ற பெரிய நெடுஞ்சாலையில் அல்ல. பாலஸ்தீனாவில் அந்த பாதைகளோ அவ்வாறு இருந்தன. அதாவது ஒரு காடுகளில் கால்நடைகள், பசு, ஆடுகள், குதிரைகள், கழுதைகள் மற்றும் ஒட்டகங்கள் மலைகளின் மேலேறி செல்கிற வழித்தடத்தை போன்ற சிறு பாதைகள் அமைந்திருந்தன.
Paul on his road down to Damascus about noon one day a great light shined down and struck him to the ground. No one saw it but Paul. I want you to notice that.
ஒரு நாள் மதிய வேளையில் பவுல் தன்னுடைய பாதையில் தமஸ்கோவிற்கு சென்று கொண்டிருந்த போது ஒரு பெரிய பிரகாசமான வெளிச்சம் அவனை தாக்கி கீழே தரையிலே விடத்தள்ளிற்று. பவுலை தவிர வேறு யாரும் அதை காணவில்லை. நீங்கள் அதை கவனிக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன்.
Right here, this is not personal now, but just so we're leading into this background, that you'll know that same Jesus, now when he was here on earth, He said, I came from God, and I go back to God.
இப்பொழுது இங்கே இது தனிப்பட்டதல்ல. ஆனால் நாம் இந்த பின்னணிக்குள்ளாக முன்னோக்கி சென்று கொண்டிருக்கிறோம். எனவே அது அதே மாறாத இயேசு என்பதை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். இப்பொழுது அவர் இங்கே பூமியின் மேல் இருந்தபோது நான் தேவனிடத்திலிருந்து வந்தேன், நான் மீண்டும் தேவனிடத்திற்கு போகிறேன் என்றார்.
When he led the children of Israel, he was a pillar of fire. And he was made flesh, then he returned back to that same pillar of fire. And when he met Paul on the road to Damascus, he was that pillar of fire, that light. See? A great light.
இப்பொழுது அவர் இஸ்ரவேல் புத்திரரை வழிநடத்தின போது அவர் அக்கினிஸ்தம்பமாயிருந்தார். அவர் மாம்சமானார். அதன் பின்னர் அவர் மீண்டும் அதே அக்னி சம்பத்திற்கு திரும்பிச் சென்றார். அவர் பவுலை தமஸ்குவிற்கு போகும் வழியில் சந்தித்த போது அவர் அந்த அக்னி சம்பமாய் அந்த ஒளியாய் பாருங்கள் ஒரு மகத்தான ஒளியாய் இருந்தார்.
Paul said, Who is it that I persecute? He said, I'm Jesus who you persecute, the light. Oh, isn't he wonderful?
பவுலோ, நான் துன்பப்படுத்துகிறதாக கூறுகிற நீர் யார் என்று கேட்டான். அதற்கு அவரோ, நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே, அந்த ஒளியே என்றார். ஓ, அவர் அற்புதமானவர் அல்லவா?
And here he is tonight, right here with us. had his picture taken right there, the same thing.
Amen.
Pillar of fire, light, just the same as he was, same yesterday, today, and forever.
அவர் இன்றிரவு இங்கே நம்மோடு இருக்கிறார். அவருடைய புகைப்படமோ அங்கே எடுக்கப்பட்டது. அதே காரியம் பாருங்கள், அக்னிஸ்தம்பம் ஒளி. அவர் இருந்த விதமாகவே இன்றைக்கும் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராயிருக்கிறார்.
Now the man that was with him did not see that light, but it was there just the same. The results give the same.
அவரோடு இருந்த மனுஷரோ அந்த ஒளியை காணவில்லை, ஆனால் அதுவோ அதே விதமாக அங்கே இருந்தது, அதே பலன்களை தருகிறது.
Now, is it possible that someone could see Christ in this building and no one else see? Sure, it happened there.
இப்பொழுது யாரேனும் இந்த கட்டடத்தில் கிறிஸ்துவை காண முடியுமா? எவருமே அவரை காண முடியாதே, நிச்சயமாக. அதுதான் அங்கே சம்பவித்தது.
It happened also one night when Peter was in prison and that light came into the prison and touched Peter and walked right by the inner guards, the outer guards, walked by the gate, the main gate, and the city gate.
Amen.
ஒரு இரவு பேதுரு சிறைச்சாலையில் இருந்தபோது கூட அதுவே சம்பவித்திருந்தது. அந்த ஒளி சிறைச்சாலைக்குள்ளாக வந்து பேதுருவை தொட்டு எழுப்பி உட்புற காவலர் பக்கத்தில் நடக்க செய்து, வெளிப்புற காவலர் அருகே நடக்க செய்து, வாசலண்டை நடக்க செய்து, பிரதான வாசலையும் நகர வாசலையும் கடந்து போகும்படி செய்தது.
Peter said, I must have been dreaming, but he looked around, but the light was gone. Christ, that eternal, everlasting light. There he is.
பேதுருவோ, நான் சொப்பனம் கண்டு கொண்டிருக்க வேண்டும் என்றான். ஆனால் அவன் சுற்றுமுற்றும் பார்த்தபோது அந்த ஒளியானது போய்விட்டிருந்தது. கிறிஸ்து, அந்த நித்திய ஒளி, அதோ அவர் இருக்கிறார்.
Now, on the road down, and look, another thing that we would speak of this just come in my mind, but the wise man that followed the star all the way from India, the Orient, months coming through the valleys and deserts, passed over observatories.
கவனியுங்கள், நாம் இதை குறித்து பேசுகின்றபடியால் மற்றொரு காரியம் அப்படியே என் சிந்தனைக்கு வந்துள்ளது. ஆனால் கிழக்கே இந்தியாவிலிருந்து வந்த வனசாஸ்திரிகள் மாதக்கணக்காக பள்ளத்தாக்குகளினூடாகவும் வனாந்திரங்களினூடாகவும் கடந்து அந்த நட்சத்திரத்தை பின்தொடர்ந்து வந்தனர். அந்த நட்சத்திரமோ எல்லா வானிலை ஆய்வு கூடங்களையும் கடந்து சென்றது.
And they kept the time of the night by the stars. And no historian or anyone ever mentioned of ever seeing that star but the wise man. It was just meant for them to see it.
அந்த நாட்களில் அவர்கள் நட்சத்திரங்களை கொண்டே இரவு நேரத்தை கணக்கிட்டு வந்தனர். ஆயினும் எந்த சரித்திரக்காரனுமே அல்லது வேறு யாருமே இந்த வானசாஸ்திரிகளை தவிர அந்த நட்சத்திரத்தை ஒருபோதும் குறிப்பிட்டு கூறினதே இல்லை. அவர்கள் அதை காணும்படிக்கு அது சுட்டிக்காட்டப்பட்டதாக இருந்தது.
You can see things that the other fellow might not see. To you it's a reality. To him, they don't understand.
ஆகையால் நீங்கள் காண்கிற காரியங்களை மற்ற நபர் காணாமல் இருக்கலாம். உங்களுக்கோ அது ஒரு உண்மையாயிருக்கிறது. அவர்களால் அதை புரிந்து கொள்ள முடிகிறதில்லை.
Just like a conversion. You can be converted and enjoying the blessings of God. Just drinking in the blessings of God, and the next fellow sitting by you, don't see a thing. That's it. I just don't get it. I don't see what it's all about. Well, he's just not getting it. That's all. Where you are.
ஒரு மனமாற்றத்தை போன்றே நீங்கள் மனமாற்றம் அடைந்து தேவனுடைய ஆசீர்வாதங்களை அனுபவித்து மகிழ்ந்து தேவனுடைய ஆசீர்வாதங்களை அப்படியே பருக முடியும். உங்களுக்கு அடுத்துள்ள நபரோ, நான் ஒரு காரியத்தையும் காணவில்லையே என்று கூறுவான். பார்த்தீர்களா? புரிகிறதா? அதுதானது. அதாவது, நான் அதை புரிந்து கொள்ளவில்லை, அது எதை குறித்தது என்றே நான் புரிந்து கொள்ளவில்லை என்று கூறுவான். நல்லது. அவன் அதை சற்றேனும் புரிந்து கொள்ளவில்லை, அவ்வளவுதான். அங்குதான் உங்களுடைய காரியமே உள்ளது.
Paul on his road down, and as soon as this great experience happened to him, now he wasn't satisfied. That's what makes Paul so good. Now,
இப்பொழுது கவனியுங்கள், பவுல் தன்னுடைய பாதையில் சென்று கொண்டிருந்தான். இந்த பெரிய அனுபவம் அவனுக்கு சம்பவித்தவுடனே இப்பொழுது அவன் திருப்தி அடையவில்லை. இப்பொழுது அதுவே பவுலை மிகச்சிறந்தவனாக்குகிறது.
Our lesson tonight is not deep. It's a shallow lesson, But oh, we will get into the deep after a while.
Amen.
But this is a very shallow lesson. But it's just starting off. And what it is, it's one thing that's exalting Jesus Christ. Paul, to begin.
இன்றிரவிற்கான நம்முடைய பாடம் ஆழமானதல்ல. அது ஒரு மேலோட்டமான ஒரு பாடமாகவே அமைந்துள்ளது. ஆனால் ஓ, சற்று கடித்தோ நாம் அதை ஆழமாக பார்க்க உள்ளோம். ஆனால் இதுவோ மிகவும் மேலோட்டமான ஒரு பாடமாகவே உள்ளது. ஆனால் இது வெறுமன துவக்கமாய் உள்ளது. அதே சமயத்தில் ஒரு காரியம் என்னவென்றால், அது இயேசு கிறிஸ்துவை உயர்த்துகிறதாய் உள்ளது. பவுல்
துவங்குகிறான். Paul was a Bible scholar. And a Bible scholar will never rest his doctrine up on experiences.
Amen.
No, sir. They'll never rest their doctrine up on experience. You can have any kind of an experience, but it must be thus saith the Lord.
Amen.
Right.
பவுல் இதை செய்வதற்கு முன்னரே அவன் ஒரு வேத பண்டிதனாய் இருந்தான். ஒரு வேத பண்டிதன் ஒருபோதும் தன்னுடைய கோட்பாட்டை அனுபவங்களின் மேல் ஆதாரப்படுத்த மாட்டான். இல்லையா, அவர்கள் ஒருபோதும் தங்களுடைய கோட்பாட்டை அனுபவத்தின் மேல் ஆதாரப்படுத்த மாட்டார்கள். உங்களால் ஒரு விதமான அனுபவத்தை பெற்றுக்கொள்ள முடியும், ஆனால் அது கர்த்தர் உரைக்கிறதாவது என்பதாக இருக்க வேண்டும். உண்மையே.
In the Old Testament, they had three different ways they could know a message. First, the law, that was just the law. Then they had a prophet, a dreamer, and they had the Urim Thummim. Now that may be a little deep.
இப்பொழுது பழைய ஏற்பாட்டில் அவர்கள் ஒரு செய்தியை அறிந்து கொள்ளக்கூடிய மூன்று வழிகளை உடையவர்களாக இருந்தனர். முதலாவது நியாயப்பிரமாணம், அது நியாயப்பிரமாணமாயிருந்தது. அதன் பின்னர் அவர்கள் ஒரு தீர்க்கதரிசியை உடையவர்களாக இருந்தனர், ஒரு சொப்பனக்காரன். அவர்கள் ஊரையும் தும்மிமை உடையவர்களாக இருந்தனர். இப்பொழுது அது சற்று ஆழமானதாக இருக்கலாம்.
The Urim Thummim was the breastplate that Aaron wore on his breast. In there was 12 stones, jasper, sardis, carbuncle, so forth on down. They got all 12 of the big stones that was in the breastplate, showing that he was the high priest of every tribe, the 12 tribes of Israel.
ஊரீம் தும்மீம் என்பது ஆரோன் தன்னுடைய மார்பில் அணிந்திருந்த மார்பதக்கமாயிருந்தது. அதில் 12 கற்கள் இருந்தன. வஜ்ரக்கல், பதுமராகம், மாணிக்கம் போன்றவைகளாகும். அவை மார்பதக்கத்தில் இருந்த பெரிய 12 கற்களாயிருந்தன. எனவே அது ஒவ்வொரு கோத்திரத்திற்கும், இஸ்ரவேலின் 12 கோத்திரங்களுக்குமே அவன் பிரதான ஆசாரியனாய் இருந்தான் என்பதையே காண்பிக்கிறது.
This breastplate hung on a pillar in the church. And when a prophet prophesied and they wanted to be sure it was right or not,
இந்த மார்பதக்கம் சபையிலிருந்த ஒரு தூணில் தொங்கவிடப்பட்டிருந்தது. ஒரு தீர்க்கதரிசி தீர்க்கதரிசனம் உரைத்த போது அது சரியா அல்லது தவறா என்று நிச்சயப்படுத்திக் கொள்ள அது அவர்களுக்கு தேவைப்பட்டது.
The prophets or the dreamers stood before this Urim Thummim, and he told his dream or his vision, whatever he had saw.
தீர்க்கதரிசிகள் அல்லது சொப்பனக்காரர்கள் இந்த ஊரீம் தும்மீம் முன்னால் நின்று அவன் தன்னுடைய சொப்பனத்தையோ அல்லது அவனுடைய தரிசனத்தையோ அவன் என்ன கண்டானோ அதை அவன் கூறினான்.
And if the sacred light, oh, do you see it? God's always dwelt in the supernatural realm.
Amen.
The conglomeration, those lights were just normal. Until this voice went forth.
அப்பொழுது அந்த புனிதமான ஒளி அதிலிருந்து எழும்புமேயானால், ஓ, உங்களுக்கு அது புரிகிறதா? தேவன் எப்பொழுதுமே இயற்கைக்கு மேம்பட்ட மண்டலத்தில் வாசம் பண்ணினார். எல்லா கற்களிலிருந்தும் ஒன்று திரண்டு எழும்புகிற அந்த ஒளியானது இந்த சத்தம் புறப்பட்டு செல்லும் வரைக்கும் அந்த கற்கள் சாதாரணமாகத்தான் இருக்கும்.
And when the voice struck those stones, if it wasn't supernatural, she laid dormant. But if it was supernatural, those lights all reflected the rainbow color together.
Amen.
Praise God.
ஆனால் சத்தமானது அந்த கற்களில் பட்டவுடனே அது இயற்கைக்கு மேம்பட்டதா இல்லாமல் இருந்தால் அந்த மார்பதக்கம் செயலற்ற முறையில் இருக்கும். ஆனால் அந்த சத்தம் இயற்கைக்கு மேம்பட்டதா இருந்தால் அந்த ஒளிகள் ஒன்று சேர்ந்து வானவில் நிறத்தை பிரதிபலிக்கும். ஆமேன்.
And that was God speaking, that is my prophet.
Amen.
That dream came from me. It was according to the Urim Thummim that they judged.
அப்பொழுது அதுவோ, இது என்னுடைய தீர்க்கதரிசி, அந்த சொப்பனம் என்னிடத்திலிருந்து வந்தது என்று தேவன் பேசுகின்றதாயிருந்தது. அவர்களதை ஊரியும் தும்மியின்படியே நியாயந்தீர்த்தனர்.
You remember Saul when he backslid? He said he couldn't have a dream. And the prophet Samuel was dead. And there was no way, he said, even the Urim won't even speak to me.
சவுல் பின்மாற்றம் அடைந்தபோது நினைவிருக்கிறதா? அப்பொழுது அவன் எந்த ஒரு சொப்பனத்தையும் பெற்றுக்கொள்ள முடியவில்லை என்று கூறினான். தீர்க்கதரிசி சாமுவேலும் மரித்து போயிருந்தார். எனவே வேறு வழியே இல்லாதிருந்தது. ஆகையால் சவுல் ஊரிமினாலாவது எனக்கு உத்தரவாரவில்லை என்று கூறினான்.
Saul stood before the Urim and his words were dead thumps. See? God just refused him. And that Urim Thummim, that was Aaron's vindication of his priesthood. After Aaron going, Moses, the plate hung on the pillar.
எந்த ஒரு மறு உத்தரவும் இல்லாமல் இருந்தது. சவுல் ஊரின் முன்பாக நின்றான். அவனுடைய வார்த்தைகள் மறித்து போனவைகளாகவே இருந்தன. புரிகிறதா? தேவன் அவனை புறக்கணித்து விட்டார். அந்த ஊரின் தும்மீம் ஆரோனுடைய ஆசாரித்துவத்தின் ரூபகாரப்படுத்தலாயிருந்தது. ஆரோன் மறித்த பிறகு மோசே அந்த மார்பதக்கம் தூணிலே தொங்கிக் கொண்டிருந்தது.
Now the Aaronic priesthood ceased when Jesus died. And now separating law from grace, we still have a Urim Thummim. And Paul was using it.
Amen.
See? The Urim Thummim today is God's immortal, eternal, everlasting word.
Amen.
See?
இயேசு மரித்தபோது ஆரோனுடைய ஆசாரியத்துவம் நிறுத்தப்பட்டது. இப்பொழுது கிருபையிலிருந்து நியாயப்பிரமாணம் வேறு பிரிக்கப்பட்டது. ஆனால் நாமோ இன்னமும் ஒரு ஊரின் தும்மியை பெற்றுள்ளோம். பவுலதை உபயோகப்படுத்திக் கொண்டிருந்தான். புரிகின்றதா? இன்றைக்கு ஊரின் தும்மிம் என்பது தேவனுடைய அழிவில்லாத நித்திய வார்த்தையாகும். புரிகிறதா?
For whosoever shall take anything out of this book or add anything to it, I don't want anything outside of it, but I want all it's got. That's the church we want. And all things must be proven by the word.
இந்த புஸ்தகத்திலிருந்து யாராகிலும் எதையாகிலும் எடுத்து போட்டால் அல்லது அதனோடு எதையாகிலும் கூட்டினால் தேவன் இந்த புஸ்தகத்திலிருந்து அவனுடைய பங்கை எடுத்து போட்டு இதில் எழுதியிருக்கிற வாதைகளை அவன் மேல் கூட்டுவார். இதற்கு புறமே இருக்கிற எந்த காரியமும் எனக்கு வேண்டாம். ஆனால் இதிலுள்ள யாவும் எனக்கு வேண்டும். அந்த விதமான சபைதான் நமக்கு தேவை. எல்லா காரியங்களுமே வார்த்தையினால் நிரூபிக்கப்பட வேண்டும்.
That's the reason I took a flop recently among the Pentecostal people because saying it, I could not understand where oil run out of your hands or blood out of your face was a sign you had the Holy Ghost. That's not scriptural. And I just couldn't take it. It's got to come from the Word.
அந்த காரணத்தினால்தான் நான் அண்மையில் பெந்தேகோஸ்தே ஜனங்கள் மத்தியில் உண்டான வீழ்ச்சியை கண்டுபிடித்தேன். ஏனென்றால் உங்களுடைய கரங்களிலிருந்து எண்ணெய் வழிந்தோடுவது அல்லது உங்களுடைய முகத்திலிருந்து ரத்தம் வருவதே நீங்கள் பரிசுத்தாவியை பெற்றுக்கொண்டதற்கான ஒரு அடையாளம் என்று கூறுகிறதை என்னால் புரிந்து கொள்ளவே முடியவில்லை. அது வேத பிரகாரமானதும் அல்ல. எனவே என்னால் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. அது தேவனுடைய வார்த்தையிலிருந்து வந்தாக வேண்டும்.
And now Paul, he just loved the word. So before he would ever witness this great experience that he had, he went down in Egypt for 3 years. I believe it was 3 years. 3 years down in Egypt.
இப்பொழுது பவுல் அவன் வார்த்தையை அப்படியே நேசித்தான். ஆகையால் அவன் பெற்றிருந்த இந்த மகத்தான அனுபவத்தை குறித்து சாட்சி பகர முன்பு அவன் எகிப்திற்கு சென்று 3 வருட காலம் தங்கியிருந்தான். அது 3 வருடங்கள். 3 வருடங்கள் எகிப்தில் இருந்தான் என்று நான் நினைக்கிறேன்.
And you know what I believe he done? I believe that he took the Old Testament and searched through the Old Testament and found that that was really the absolute Messiah.
Amen.
He had to prove his experience by the Bible.
Amen.
Oh my.
அவன் என்ன செய்தார் என்று நான் நம்புகிறேன் என்பது உங்களுக்கு தெரியுமா? அவன் பழைய ஏற்பாட்டை எடுத்துக்கொண்டு அது உண்மையாகவே முற்றிலும் மேசியாவா இருந்தது என்பதை பழைய ஏற்பாட்டினூடாகவே ஆராய்ந்து கண்டறிந்தான். எனவே அவன் வேதாகமத்தின் மூலமாக தன்னுடைய அனுபவத்தை நிரூபிக்க வேண்டியதாயிருந்தது. ஆமேன். Oh, enne.
Look at him when he was in prison. You notice there's a space of Paul's life. When he was in prison there for a long time, he wrote the book of Ephesians. He wrote this Hebrew letter. See, he had time. God laid him away over there in a prison, and he wrote these letters to the churches.
அவன் சிறைச்சாலையில் இருந்தபோது அவனை கவனித்து பாருங்கள். நீங்கள் கவனித்து பாருங்கள். பவுல் நீண்ட காலமாக அங்கே சிறைச்சாலையில் இருந்தபோது அவனுடைய ஜீவியத்தில் ஒரு நேரம் உண்டாயிருந்தது. எனவே அவன் எபேசியரின் புத்தகத்தை எழுதினான். அவன் எபிரேய நிருபத்தை எழுதினான். பார்த்தீர்களா? அவனுக்கு நேரம் இருந்தது. தேவன் அவனை அங்கே ஒரு சிறைச்சாலையில் தூரமாக வைத்திருந்தபடியால் அவன் அந்த நிருபங்களை சபைகளுக்கு
எழுதினான்.
ஒரு நிருபத்தை எபேசு சபைக்கு எழுதினான். அவன் ஏராளமான தொல்லைகளை தங்களுக்குள்ளே கொண்டிருந்த பெந்தேகோஸ்தே சபைக்கு மற்றொன்றை எழுதினான். பெந்தேகோஸ்தே சபையானது மற்ற எல்லா சபையை காட்டிலும் அதிக தொல்லைக்குள்ளாய் இருந்ததை அவன் கண்டான். அவர்கள் இன்னமும் அதனை உடையவர்களாயிருக்கின்றனர். ஆனால் அவன் அவர்களுக்காக
நன்றியுள்ளவனாயிருந்தான்.
எனவே அவனால் அவர்களை மாத்திரமே போதிக்க முடிந்தது. அவர்கள் சபைக்குள்ளே வந்தபோது ஒருவன் அந்நிய பாஷையுடையவனாகவும், ஒருவன் ஒரு சங்கீதத்தை உடையவனாகவும், ஒருவன் ஒருவித உணர்ச்சி வசப்படுதலை உடையவனாகவும், ஒருவன் வேறு விதமான ஒரு உணர்வினை உடையவனாகவும்
இருந்தான். எனவே
அவனால் பேச முடியாமல் போயிற்று. அவர்களிடத்தில் நித்திய பாதுகாப்பை குறித்து பேச முடியவில்லை. அவனால் முன்குறித்தலை குறித்து அவர்களிடத்தில் பேச முடியவில்லை. அவனால் அவர்களிடத்தில் பேசவே முடியவில்லை. அவர்கள் குழந்தைகளாயிருந்தனர். அவர்கள் எல்லோருமே ஒரு விதமான உணர்வினையும் அல்லது ஏதோ ஒன்றை பார்க்கிறவர்களாகவும் அல்லது வினோதமான உணர்வுகளை பெற்றுக்கொண்டவர்களாயும், அவர்களை சுற்றி காணப்படுகிற ஏதோ ஒரு காரியத்தை உடையவர்களாகவும், ஏதோ ஒரு சில அத்தாட்சிகளை உடையவர்களாகவும் இருந்து வந்தனர்.
But I believe when he spoke to the Ephesians, he could speak on God has predestinated us unto sons and daughters. And adopted us as children in Jesus Christ Amen. Before the foundation of the world. Look at that.
ஆனால் அவன் எபேசியர்களிடத்தில் பேசினபோது உலக தோற்றத்திற்கு முன்னே தேவன் நம்ம இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக சுவிகார புத்தராகும்படிக்கு குமாரராகவும் குமாரத்திகளாகவும் முன்குறித்திருக்கிறார் என்பதன் பேரில் அவனால் பேச முடிந்தது என்று நான் நம்புகிறேன். அதை பாருங்கள்
என்ன. Oh, they spoke with tongues, sure. And they had other signs of the Holy Spirit among them, but they didn't make doctrines and sensations and little quivers and funny feelings.
மேலும் அவன் ரோமர் முதலிய புத்தகத்தில் எழுதும்போது கவனித்து பாருங்கள், அவர்கள் ஆவிக்குரிய விதத்தில் வளர்ச்சியுற்றிருந்தனர். ஓ, அவர்கள் அந்நிய பாஷையில் பேசினர். நிச்சயமாகவே அவர்களுக்கு மத்தியிலே பரிசுத்த ஆவியின் மற்ற அடையாளங்களையும் அவர்கள் பெற்றிருந்தனர். ஆனால் அவர்கள் எந்த கோட்பாடுகளையும் உண்டு பண்ணிக் கொள்ளாமல் உணர்ச்சி வசப்படுதல்களையும் சிறு நடுக்கங்களையும் மற்றும் வினோதமான உணர்வுகளையும் பெற்றுக் கொள்ளாமலும் இருந்தனர்.
Paul said you go to extremes with that. When you ought to be teaching, you're still babies and have to have milk.
பவுலோ, நீங்களோ அதனை கொண்டு மிக தீவிரமாக செல்லுகிறீர்கள். உங்களுக்கோ மறுபடியும் உபதேசிக்க வேண்டியதாக இருக்கிறது. நீங்கள் இன்னமும் குழந்தைகளாய் பாலை உண்ணத்தக்கவர் ஆனீர்கள் என்றான். இப்பொழுது
That's what I've always tried to contend this tabernacle to be. Not a bunch of babies. Let's be grown up. Hand on the road. Oh, my. There you are.
அந்த காரணத்தினால்தான் இந்த குடாரமானது ஒரு கூட்ட குழந்தைகளாய் இருக்கக்கூடாது என்றே நான் எப்பொழுதும் போராட முயன்று வந்துள்ளேன். நாம் வளர்ந்தவர்களாய் இருப்போமாக. பாதையில் நில்லுங்கள். ஓ, என்னே, அங்குதான் உங்கள் காரியமே உள்ளது.
So Paul goes down there first to see if his experience matches God's Bible. Oh, wouldn't it be wonderful today if people only done that again? If we made our experience match God's Bible, if it doesn't, then our experience is wrong. It don't flash in the ear of thunder.
ஆகையால் பவுல் முதலில் தன்னுடைய அனுபவம் தேவனுடைய வேதாகமத்தோடு பொருந்தியுள்ளதா என்று பார்க்கவே அங்கு சென்றான். ஓ, இன்றைக்கு ஜனங்கள் மாத்திரம் அவ்வாறு மீண்டும் செய்திருப்பார்களாயின் நாம் நம்முடைய அனுபவத்தை தேவனுடைய வேதத்தோடு பொருந்தி பார்ப்போமேயானால் அது அற்புதமாயிருக்கும் அல்லவா? அது அவ்வாறு வேதத்தோடு பொருந்தாவிடில் அப்பொழுது நம்முடைய அனுபவமே தவறாயிருக்கிறது. அது ஊரையும் தும்மிமில் பிரகாசிக்காது. அது அதில் பிரகாசத்தை உண்டு பண்ணுமேயானால் ஆமேன், நீங்கள் அதனோடு உங்கள் அனுபவத்தை பொருத்தி விட்டீர்கள் என்று அழைத்துக் கொள்ளலாம். ஆனால் அது பிரகாசிக்கவில்லை என்றால் அது எவ்வளவு நல்லதாக தென்பட்டாலும் எனக்கு கவலை இல்லை. அது சரியானது போன்று எவ்வளவு உண்மையாக காணப்பட்டாலும் எனக்கு கவலை இல்லை. அந்த ஒளிகள் அந்த ஊரையும் துமிமில் இருந்து பிரகாசிக்கவில்லை என்றால் அப்பொழுது அது தவறானதாகும்.
Tool it is to win souls, if it doesn't flash in the word, it's wrong. Right? It must line up with the word.
நீங்கள் எவ்வளவு அனுபவத்தை உடையவராய் இருந்தாலும் அது எவ்வளவு உண்மையானது போன்று தென்பட்டாலும் அது எவ்வளவுதான் அறிமுகப்படுத்தப்பட்டாலும் அது எவ்வளவுதான் பயிற்சி முறை கல்வியை சார்ந்ததாய் இருந்தாலும் என்னதான் ஆத்துமாக்களை ஆதாயம் செய்வதற்கான ஒரு பெரிய கருவியாய் இருந்தாலும் அது ஒரு பொருட்டல்ல. அது வார்த்தையின்படி பிரகாசிக்கவில்லை என்றால் அது தவறாகும். சரி, அது வார்த்தையோடு சரியாக இருக்க வேண்டும்.
Now, I believe in there's a middle of the road. The road, a lot of times I used to go to Nazarene Church. The Lord bless those dear people. Old-fashioned, sanctified Methodists is what they are. Church of God, Nazarene, Pilgrim Holiness, and many of those good old holiness churches.
இப்பொழுது பாதையின் மையம் ஒன்று உண்டு என்று நான் நம்புகிறேன். அந்த பாதை இப்பொழுதோ ஏராளமான சபையங்களில் நான் முன்பெல்லாம் ஒரு நசரேய சபைக்கு செல்வதுண்டு. கர்த்தர் அந்த அருமையான ஜனங்களை ஆசீர்வதிப்பாராக. பண்டைய நாகரிகம் கொண்ட பரிசுத்தமாக்கப்பட்ட மெத்தோடிஸ்டுகளாய் அவர்கள் இருக்கிறார்கள். தேவனுடைய சபை, நசரேயர், யாத்திரிக பரிசுத்தர் மற்றும் அநேக அந்த நல்ல பண்டைய பரிசுத்த சபைகள்.
And they used to sing a song, I'm walking in the grand old highway, telling everywhere I go, I'd rather be an old-time Christian, Lord, than anything I know. Good.
Amen.
It's wonderful.
அப்பொழுதோ அவர்கள் ஒரு பாடலை வழக்கமாக பாடுவதுண்டு. நான் பெரிய பண்டைய பெரும்பாதையில் நடந்து கொண்டிருக்கிறேன் என்று கூறவே நான் எங்கும் செல்கிறேன். நான் அறிந்துள்ள எந்த காரியத்தை காட்டிலும் கர்த்தாவே, நான் ஒரு பண்டைய கால கிறிஸ்தவனாய் இருப்பதையே நான் விரும்புவேன். நல்லது, அற்புதம்.
And then they used to talk about the highway of holiness. Now, if you read over that, they get that out of Isaiah, the 35th chapter. Now, if you notice, he said, there shall be a highway and a way.
அப்பொழுது அவர்கள் பரிசுத்த பெரும்பாதையை குறித்து பேசுவதுண்டு. இப்பொழுது நீங்கள் அதை வாசித்து பார்ப்பீர்களேயானால் அவர்கள் அதை ஏசாயா 35வது அதிகாரத்திலிருந்து எடுக்கிறார்கள். இப்பொழுது நீங்கள் கவனிப்பீர்களேயானால் அவன் அங்கே பெரும்பாதையான வழி இருக்கும் என்றான்.
Now, and is a conjunction. See? A highway, it wasn't a highway of holiness. It shall be a highway and a way, and it shall be called the way of holiness. Not the highway of holiness, the way of holiness.
Amen.
இப்பொழுது அந்த வாக்கியத்தில் ஆங்கிலத்தில் ஒரு இணையடை சொல் உள்ளது. புரிகிறதா? ஒரு பெரும்பாதை. அது ஒரு பரிசுத்த பெரும்பாதை என்றிருக்கவில்லை. அது ஒரு பெரும்பாதையான வழி. அது பரிசுத்த வழி என்று அழைக்கப்படும். ஆனால் பரிசுத்த பெரும்பாதை என்றல்ல, பரிசுத்த வழி.
And the way of the road is the middle of the road.
Amen.
It's built like this so that the waters will wash off the trash to both sides, keeping the road clean.
Amen.
If you don't, you have puddles standing in your road all the time if it isn't built right.
Amen.
The way is the middle of the road.
பாதையின் வழியோ பாதையின் மையத்தில் உள்ளது. தண்ணீர் இரு பக்கங்களிலும் குப்பையை கழுவி பாதையை சுத்தமாக வைத்துக் கொள்ளவே அது இந்த விதமாக கட்டப்பட்டுள்ளது. அது அந்த விதமாக சரியாக கட்டப்படவில்லை என்றால் நீங்கள் எல்லா நேரத்திலும் சகதியான குட்டையில் நின்று கொண்டிருந்திருக்க வேண்டும். வழியோ பாதையின் மையத்தில் உள்ளது.
Now on this side, when people get converted, their minds is set right on Christ. And if they're just a little scholarly and don't keep under prayer, they'll get real cold and stiff and starchy and indifferent.
இப்பொழுது இந்த பக்கத்திலோ ஜனங்கள் மனமாற்றம் அடையும் போது அவர்களுடைய சிந்தைகள் கிறிஸ்துவின் மேல் வைக்கப்படுகிறது. அவர்கள் சற்று கற்றறிந்த மேதைகளாயிருந்தால் தொடர்ந்து ஜபத்தில் தரித்திருப்பதில்லை. எனவே அவர்கள் உண்மையாகவே குளிர்ந்து போய் விரைப்புத்தன்மை கொண்டு வெற்றாச்சார முறையை கை கொண்டு அலட்சிய
போக்குடையவர்களாயிருக்கிறார்கள். அதன்
பின்னர் அவர்கள் சற்று எளிதில் மனக்கிளர்ச்சி அடைகின்றவர்களாயிருந்தால் நீங்கள் அதை கவனிக்கவில்லை என்றால் அப்பொழுது அவர்கள் அந்த பக்கத்தில் கட்டுப்படுத்த முடியாத தீவிர பற்று கொண்டு உணர்ச்சி வசப்படுதல்கள் மற்றும் உள்ள ஒவ்வொரு காரியத்திற்குள்ளாகவும் சென்று விடுகிறார்கள். பாருங்கள்.
Now, but the real church is a real sane gospel. Right in the middle of the road, it's not cold and starchy, neither is it fanaticism. Yeah. It's a real good old warm gospel, heartfelt love of God going right down the middle of the road, calling from both sides.
Praise
That's
God.
Right.
இப்பொழுது ஆனால் உண்மையான சபையோ பாதையின் மையத்தில் உள்ள ஒரு உண்மையான நிதான புத்தியோடு கூடிய சுவிசேஷத்தை பெற்றுள்ளது. அது குளிர்ந்து போய் வெற்றாச்சார முறை கொண்டதாக இராமலும் வெறித்தனமற்றதாயும் இருக்கிறது. அது உண்மையாகவே நல்ல பண்டைய அனல் கொண்ட சுவிசேஷத்தையும் தேவனுடைய அன்பை இருதயத்தில் உணர்ந்து இரு பக்கங்களிலும் இருந்து அடைக்கப்பட்டு பாதையின் மையத்தில் நடைபோட்டுக் கொண்டிருக்கிறது. அது உண்மையே.
Now that's what, and how are you going to get that church? Right out of the Word, the Urim Thummim. Now Paul wanted to get this church right in the middle of the road. So he went and studied 3 years on the scriptures that he knew.
நீங்கள் எப்படி அந்த சபையை கணிக்கப் போகிறீர்கள்? சரியாக வார்த்தையைக் கொண்டே ஊரியும் தும்மியும் மூலமாகவே ஆகும். இப்பொழுது பவுல் பாதையின் மத்தியில் இருக்கிற இந்த சபையை சென்றடைய விரும்பினான். எனவே அவன் தான் அறிந்திருந்த வேத வாக்கியங்களின் பேரில் அவன் அங்கு போய் 3 வருடங்கள் ஆராய்ந்து படித்தான்.
Therefore, Paul wrote the bigger part of this New Testament. God had him to do that because it's coming a Gentile age. Matthew, Mark, Luke, and John, the 4 Gospels, they were Jews, but Paul wrote the most of the letters.
ஆகையால் தான் பவுல் இந்த புதிய ஏற்பாட்டின் மிகப்பெரிய பகுதியை எழுதினான். வரப்போவது ஒரு புறஜாதி காலமாக இருந்தபடியினால் தேவன் அவனதை செய்யும்படிக்கு செய்தார். மத்தேயு, மார்க்கு, லூக்கா மற்றும் யோவான் 4 சுவிசேஷங்கள். அவர்கள் யூதர்களாயிருந்தனர். ஆனால் பவுலோ பெரும்பாலான நிருபங்களை எழுதினான்.
Now, notice, now we're going to start getting this background now, where he's at, writing from prison, and he's had all this experience, but first, this experience was first proven.
Amen.
And this is his key letter to it. This is his key letter. Romans and Ephesians and so forth have their place, but this is the key letter.
இப்பொழுது கவனியுங்கள். இப்பொழுது நாம் இந்த பின்னணியை கூற துவங்க போகிறோம். அவன் இதை சிறைச்சாலையிலிருந்து எழுதி கொண்டிருந்தான். அவன் இந்த எல்லா அனுபவங்களையும் உடையவனாக இருந்தான். ஆனால் முடிவில் இந்த அனுபவம் முதலில் நிரூபிக்கப்பட்டது. இது அதற்கான அவனுடைய முக்கிய மூலாதாரமான நிருபமாய் உள்ளது. இது அவனுடைய முக்கிய மூலாதார நிருபமாய் உள்ளது. ரோமர்கள், எபேசியர்கள் போன்றவர்கள் தங்களுடைய ஸ்தானத்தில் இருந்தனர். ஆனால் இதுவோ மூல ஆதாரமான முக்கிய நிருபமாய் உள்ளது.
Now, the whole first chapter is exalting Jesus and separating him from being a prophet. That's the whole theme now. I'll try to get to it just quick as can now, so we won't stay too long.
இப்பொழுது முதல் அதிகாரம் முழுவதுமே இயேசு கிறிஸ்துவை உயர்த்துகிறதாயும் ஒரு தீர்க்கதரிசி என்பதிலிருந்து அவரை வேறு பிரிக்கிறதுமாயும் உள்ளது. அதுவே முழு கருப்பொருளாகும். இப்பொழுது என்னால் முடிந்தளவு துரிதமாக கூறிட முயற்சிக்க உள்ளேன். எனவே நாம் நீண்ட நேரம் தரித்திருக்க மாட்டோம்.
The whole theme is separating the first chapter is separating Jesus from any prophet or any law or so forth and showing who Jesus is.
முழு ஆய்வு பொருளே வேறு பிரித்தல், அதாவது புதிய அதிகாரம். இயேசுவை தீர்க்கதரிசி என்பதிலிருந்து நியாயப்பிரமாணத்திலிருந்து வேறு பிரித்து இயேசு யாராய் இருக்கிறார் என்பதை காட்டுவதே முதல் அதிகாரமாய் உள்ளது.
Hallelujah. God, we start out the first word, God. God, at sun, who at sundry times, sundry means that way back, back time, sundry times, and in divers manners spake in the past unto the fathers by the prophets.
இப்பொழுது பாருங்கள், தேவன் முதல் வார்த்தையான தேவன் என்பதிலிருந்து நாம் துவங்குவோம். பூர்வ காலங்களில், பூர்வ என்பதன் பொருள் முந்தின, முந்தின காலம். பூர்வ காலங்களில் பங்கு பங்காகவும் வகை வகையாகவும் தீர்க்க தரிசிகள் மூலமாய் பிதாக்களுக்கு திருவிழம் பற்றின தேவன்.
Now see, God in sundry times, way back, he spoke to the fathers by the prophets. That's how he had to give his message through his prophet.
இப்பொழுது பாருங்கள், தேவன் பூர்வ காலங்களில் முன்னர் அவர் பிதாக்களுக்கு தீர்க்க தரிசிகள் மூலமாய் திருவிழம் பற்றினார். அவ்விதமாகத்தான் அவர் தம்முடைய செய்தியை அவருடைய தீர்க்க தரிசியினுடாக கொடுக்க வேண்டியதாக இருந்தது.
God would send his prophet like Elijah, Jeremiah, Isaiah, and if you'll notice, never in all the history of the world did ever the church produce a prophet. Search it. In the Old Testament, New Testament, or in this day, in the latter day.
தேவன் தம்முடைய தீர்க்கதரிசியை எலியாவை போன்றும் எரேமியாவை போன்றும் ஏசாயாவை போன்றும் அனுப்புவார். நீங்கள் கவனிப்பீர்களேயானால், உலக சரித்திரம் முழுவதிலும் எப்போதுமே ஒரு சபையானது ஒரு தீர்க்கதரிசியை தோற்றுவித்ததே இல்லை. அதை பழைய ஏற்பாட்டிலோ புதிய ஏற்பாட்டிலோ அல்லது இந்த நாளிலோ பின்வரும் நாளிலோ ஆராய்ந்து பாருங்கள்.
Show me any prophet was ever raised out of the church in the last days. Show me one ever come up out. And show me one time that a prophet, a real servant of God, that the ecclesiastical system of the world didn't condemn him.
எந்த தீர்க்கதரிசியாவது எப்போதாவது சபையிலிருந்து எழும்பியிருந்தார்களா என்பதை இந்த கடைசி நாளில் எனக்கு காண்பியுங்கள். அவ்வாறு எப்போதாவது எழும்பின ஒருவரை எனக்கு காண்பியுங்கள். ஒரு முறையாவது அந்த உலக திருச்சபை முறைமை கடிந்து குற்றப்படுத்தாத ஒரு தீர்க்கதரிசியை, ஒரு உண்மையான தேவ ஊழியக்காரனை எனக்கு காண்பியுங்கள்.
Just think of it. Jeremiah, Isaiah, all down through the Old Testament, they condemned them. Jesus said, you garnish the tombs of the prophets and make them white, and you put them in there.
That's
right.
அதை குறித்து சிந்தித்து பாருங்கள். எரேமியா, ஏசாயா மற்றும் பழைய ஏற்பாட்டினூடாக வந்த அவர்கள் எல்லோருமே அதை கடிந்து குற்றப்படுத்தினர். இயேசு, நீங்கள் தீர்க்கதரிசிகளின் கல்லறைகளை சிங்காரித்து அவைகளுக்கு வெள்ளையடிக்கிறீர்கள், நீங்கள் தான் அவர்களை அங்கே உள்ளே வைத்தீர்கள் என்றார். அது உண்மை.
The church continues that. Look at St. Patrick. You Catholic people claim him. He is more Catholic than I am. That's right. But you claim him.
சபையானது அதை தொடர்ந்து செய்கிறது. பரிசுத்த பாட்ரிக் அவர்களை நோக்கி பாருங்கள். கத்தோலிக்க ஜனங்களாகி நீங்கள் அவரை உங்களுக்கு சொந்தமானவராக உரிமை கோருகிறீர்கள். நான் எப்படி ஒரு கத்தோலிக்கன் அல்லவோ அதை போன்றே அவரும் ஒருபோதும் ஒரு கத்தோலிக்கர் அல்ல. அது உண்மை. ஆனால் நீங்கள் தான் அவரை அவ்வாறு உரிமை கோருகிறீர்கள்.
Look at St. Francis of Assisi. Claim him. He is more Catholic than I am.
பரிசுத்த பிரான்சிஸ் ஆஃப் அசிசியை கவனித்து பாருங்கள். அவரையும் அவ்வாறு உரிமை கோருகிறீர்கள். அவரும் என்னை போன்றே ஒரு கத்தோலிக்கர் அல்ல.
Look at Joan of Arc. You burn her to a stake as a witch because she saw visions in the spiritual. Burn her to a stake, and that woman screaming for mercy. And they burn her to a stake.
ஜோனா ஃபார்க்கை கவனித்து பாருங்கள். நீங்கள் அவளை ஒரு சூனியக்காரி என கருதி ஒரு கழுமரத்திலே அவளை கட்டி எரித்து விட்டீர்கள். ஏனென்றால் அவள் தரிசனங்களைக் கண்டு ஆவிக்குரிய பெண்மணியாக இருந்து வந்தாள். அவளையோ ஒரு கழுமரத்திலே வைத்து கட்டி எரித்து விட்டீர்கள். அந்த ஸ்திரீயோ இரக்கத்திற்காக கதறி கூச்சலிட்டாள். அவர்கள் அவளை ஒரு கழுமரத்திலே கட்டி எரித்து போட்டனர்.
About 100 years later, they found out that she was a prophetess. She was a servant of God. Oh, of course, you've done a big penalty. You dug up the priest's body and threw him in the river.
ஏறக்குறைய 100 ஆண்டுகள் கழித்து அவள் ஒரு தீர்க்கதரிசினியாக இருந்தாள் என்று அவர்கள் கண்டறிந்தனர். அவள் ஒரு தேவனுடைய ஒரு ஊழியக்காரியாக இருந்தாள். ஓ, உண்மையாகவே நீங்களோ ஒரு பெரிய தண்டனையை அளித்து விட்டீர்கள். நீங்கள் அவளை எரிக்க சம்மதித்த அந்த குருபார்களின் சரீரங்களை தோண்டி எடுத்து அவைகளை ஆற்றிலே வீசி எறிந்தீர்கள்.
You do garnish the tombs of the prophets and put them in there. Right. Never did the ecclesiastical system ever produce a man of God. Never did it. Hasn't today and never will. Organized religion has never been God's theme.
நீங்கள் தீர்க்கதரிசிகளின் கல்லறைகளை சிங்காரிக்கிறீர்கள். நீங்களே அவர்களை உள்ளே வைத்தீர்கள். உண்மை. ஸ்தாபன முறைமை ஒருபோதும் ஒரு தேவ மனிதனை தோற்றுவித்ததே இல்லை. ஒருபோதும் தோற்றுவித்ததும் இல்லை. இன்றைக்கும் தோற்றுவிக்கிறதில்லை. இனிமேலும் ஒருபோதும் தோற்றுவிக்காது. ஸ்தாபிக்கப்பட்ட மார்க்கம் ஒருபோதும் தேவனுடைய கருப்பொருளாய் இருந்து வந்ததே கிடையாது.
The oldest organized church in the world is the Catholic Church. Luther second. Then comes Zwingli. After Zwingli comes Calvin.
கத்தோலிக்க சபையே உலகில் ஸ்தாபிக்கப்பட்ட சபைகளிலேயே மிக பழமையானது. இரண்டாவது லூத்தர், அதன் பின்னர் ஜ்விங்லி, ஜ்விங்லிக்கு பிறகு கால்வின்.
Calvin owned the Anglo-Saxons, taken up then the Anglican Church, and King Henry VIII when he protested and so forth, and on down to the Wesley Methodist and Nazarenes, Pilgrim Holiness, and on down to the last is Pentecostal, all organized.
கால்வினை தொடர்ந்து ஆங்கிலிக்கன், ஆங்கிலோ சாக்சன்களை தொடர்ந்து பின்னர் ஆங்கிலிக்கன் சபை. எட்டாம் ஹென்றி அரசன் அவன் நிறுத்த போது அவனை தொடர்ந்து வெஸ்லி, மெத்தோடிஸ்ட், நசரேயர்கள், யாத்திரிக பரிசுத்தர், தொடர்ந்து கடைசியாக பெந்தேகோஸ்தே. ஆக எல்லாமே ஸ்தாபனமாக்கப்பட்டு விட்டன.
And the Bible plainly teaches that the Catholic Church is a ill-famed woman and the Protestant churches and their organizations are her daughters. Revelation 17.
கத்தோலிக்க சபையானது துர்கீர்த்தி கொண்ட ஸ்திரீ என்றும், புராட்டஸ்டன்ட் சபைகளும் அவைகளுடைய ஸ்தாபன அமைப்புகளும் அவருடைய குமாரத்திகள் என்று வெளிப்படுத்துகிற விசேஷம் 17 அதிகாரம் கூறுகிறது என்பதை வேதம் தெளிவாக போதிக்கிறது. அது முற்றிலும் உண்மையே.
So there, not the people now. There's good in all them churches, sainted, saved people. But God doesn't call his people by an organization, he calls them as individuals.
இப்பொழுது ஜனங்கள் அல்ல, எல்லா சபைகளிலும் பரிசுத்தமாக்கப்பட்ட ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள் இருப்பது நல்லதுதான். ஆனால் தேவன் ஸ்தாபனத்தின் மூலமாக தம்முடைய ஜனங்களை அழைக்கிறதில்லை. அவர் அவர்களை தனிப்பட்ட நபர்களாகவே அழைக்கிறார்.
God deals with individuals. Whether you're Methodist, Baptist, Protestant, Catholic, or what you are.
தேவன் தனிப்பட்ட நபர்களோடு ஈடுபடுகிறார். நீங்கள் ஒரு மெத்தோடிஸ்டாய், பாப்டிஸ்டாய், புராட்டஸ்டன்டாய், கத்தோலிக்கராய் அல்லது நீங்கள் யாராயிருந்தாலும் சரி,
God before the foundation of the world knew you and predestinated you to eternal life, or either you was predestinated to eternal loss.
தேவன் உலகத் தோற்றத்துக்கு முன்பே உங்களை நித்திய ஜீவனுக்கென்று முன்குறித்து உங்களை அறிந்திருந்தார். இல்லை என்றால் நீங்கள் நித்திய இழப்பிற்கென்று முன்குறிக்கப்பட்டிருந்திருப்பீர்கள்.
Not he wasn't willing that you should be perished, you would perish, but him being infant, he had to know the end from the beginning, or he isn't God.
நீங்கள் கெட்டு போக வேண்டும், நீங்கள் அழிந்து போக வேண்டும் என்று அவர் விருப்பம் கொண்டிருக்கவில்லை. ஆனால் அவர் முடிவற்றவராயிருக்கிறபடியால் அவர் துவக்கத்திலிருந்து முடிவு வரை அறிந்திருக்க வேண்டியதாயிருந்தது. இல்லை என்றால் அவர் தேவனாயிருக்க முடியாது.
So Jesus never come to earth just to say, well, I'll see if somebody be merciful. If I act and die in a hard way, they'll probably think, well, it'll persuade their hearts. And God don't run his business like that.
ஆனால் இயேசு நல்லது, யாருக்காவது இறக்கம் வேண்டுமா என்று நான் பார்ப்பேன். நான் ஊழியம் செய்து ஒரு கடினமான வழியில் மரித்து போனால் அவர்கள் அநேகமாக இவ்வாறு நினைத்தால் நல்லது, அப்பொழுது நான் அவர்களை சம்மதிக்க செய்வேன், அப்பொழுது அவர்கள் என்று கூறுவதற்காக ஒருபோதும் பூமிக்கு வரவில்லை. தேவன் தம்முடைய பணியினை அந்த விதமாகவே செய்கிறதில்லை.
Jesus came for one specific purpose. That's to save those who God before the foundation of the world knew would be saved.
Amen.
He said so.
Amen.
Right.
உலக தோற்றத்திற்கு முன்னே யார் ரட்சிக்கப்படுவார்கள் என்று தேவன் அறிந்திருந்தாரோ அவர்களை ரட்சிக்க வேண்டும் என்ற ஒரு குறிப்பிட்ட நோக்கத்திற்காகவே இயேசு வந்தார். அவர் அவ்வண்ணமாகவே கூறினார். அது உண்மை.
So it's not him that willeth or him that runneth, it's God that showeth mercy.
Amen.
Paul said that. Same man here.
ஆகையால் விரும்புகிறவனாலும் அல்ல, ஓடுகிறவனாலும் அல்ல, இறங்குகிற தேவனாலேயாம் பவுல் அதை கூறினான். அதே மனிதன் இங்கே கூறினான்.
Said that's the reason God could say before Esau or Jacob was either born, he said I love one and hate the other.
அவன் அந்த காரணத்தினால்தான் ஏசாவும் யாக்கோபும் பிறப்பதற்கு முன்னமே தேவனால் இதை கூற முடிந்தது. அதாவது அவர் நான் ஒருவனை சிநேகித்து மற்றொருவனை வெறுத்தேர் என்று கூறினாரே என்று கூறினான்.
God knew that Esau was a shyster, and he knew that Jacob was he loved his birthright. So he knew before the world ever was formed about it. Now we're going to find out in a minute who that was that knew it. This chapter is God.
ஏசா பிறப்பதற்கு முன்பே அவன் வெட்க சோபம் கொண்ட ஒருவன் என்பதை தேவன் அறிந்திருந்தார். அவர் யாக்கோபையும் அறிந்திருந்தார். அவன் தன்னுடைய சிரேஷ்டபுத்திர பாகத்தை நேசித்தார் என்பதையும் அவர் அறிந்திருந்தார். ஆகையால் உலகம் உருவாவதற்கு முன்பே அதை குறித்து அவர் அறிந்திருந்தார். இப்பொழுது அதை அறிந்திருந்தது யார் என்பதை இன்னும் ஒரு நிமிடத்தில் நாம் கண்டறிய போகிறோம். இந்த அதிகாரம் அதை கொண்டுள்ளது.
God in sundry times and in divers manners spoke to the fathers by the prophets, hath in these last days spoken unto us by his Son. Has done what? Has spoken us in this last days by his Son.
பூர்வ காலங்களில் பங்கு பங்காகவும் வகை வகையாகவும் தீர்க்கதரிசிகள் மூலமாய் பிதாக்களுக்கு திருவுளம் பற்றின தேவன் இந்த கடைசி நாட்களில் குமாரன் மூலமாய் நமக்கு திருவுளம் பற்றினார். என்ன செய்துள்ளார்? இந்த கடைசி நாட்களில் குமாரன் மூலமாய் நமக்கு திருவுளம் பற்றினார்.
Now, how would you think then that what would be a prophet, would we have a prophet then of this day? Absolutely. Would he speak by us? Sure. But the prophets of the old day was the Spirit of Jesus Christ.
இப்பொழுது ஒரு தீர்க்கதரிசி என்னவாயிருப்பார் என்பதை குறித்து நீங்கள் எப்படி எண்ணிக்கொள்வீர்கள்? அப்படியானால் நாம் இந்த நாளின் தீர்க்கதரிசியை உடையவர்களாக இருப்போமா? முற்றிலுமாக. அவர் அந்த தீர்க்கதரிசியின் மூலமாய் பேசுவாரா? நிச்சயமாக பேசுவார். ஆனால் அவர் அந்த, அதாவது பண்டைய தீர்க்கதரிசிகள், இயேசு கிறிஸ்துவின் ஆவியை உடையவர்களாக இருந்தனர்.
Now let's get that straight, because I don't think it's soaking in right. Now this is just like Sunday school, so we want to get this clear, see?
இப்பொழுது நாம் அதை சரியாக புரிந்து கொள்வோம். காரணம் இது சரியாக மனதில் பதிந்து கொண்டிருக்கவில்லை என்று நான் நினைக்கிறேன். இப்பொழுது இது ஞாயிறு வேத பாட பள்ளியை போன்று உள்ளது. எனவே நாம் இதை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். புரிகிறதா?
Notice, let's take the Spirit of God that was in Moses. Perfectly is the foreshadow of Jesus Christ. All of the Old Testament characters foreshadow the cross.
கவனியுங்கள், மோசேக்குள்ளிருந்த தேவனுடைய ஆவியை நாம் எடுத்துக் கொள்வோம். அது இயேசு கிறிஸ்துவுக்கு பரிபூர்ண முன்னடையாள நிழலாயிருக்கிறது. பழைய ஏற்பாட்டு கதாபாத்திரங்கள் யாவுமே சிலுவைக்கு முன்னடையாள நிழலாயிருந்தன.
Moses, born a proper child, hid in the bulrushes, taken away from his parents, so forth. He was a king, a leader, lawgiver, intercessor, priest. Everything that he was foreshadowed Christ.
மோசே ஒரு அழகுள்ள பிள்ளையாக பிறந்து தன்னுடைய பெற்றோர்களால் கொண்டு செல்லப்பட்டு நாணர்பட்டிக்குள் வைத்து நாணனுக்குள்ளே மறைத்து வைக்கப்பட்டான். அவன் ஒரு ராஜாவாய், ஒரு தலைவனாய், நியாயப்பிரமாணிகனாய், பரிந்து பேசுபவனாய், ஆசாரியனாக இருந்தான். அவன் கொண்டிருந்த ஒவ்வொரு காரியமும் கிறிஸ்துவிற்கு முன்னடையாளமாக நேரிடப்பட்டிருந்தது.
Look at Joseph, loved of his father, hated of his brother. And sold for almost 30 pieces of silver. Thrown into a ditch, supposedly dead. Taken out in his persecution. Butler saved and butcher lost. Two thieves at the cross.
யோசேப்பை கவனித்து பாருங்கள். அவன் தன்னுடைய தகப்பனால் நேசிக்கப்பட்டு தன்னுடைய சகோதரர்களால் வெறுக்கப்பட்டு ஏறக்குறைய 30 வெள்ளிக்காசுகளுக்கு விற்கப்பட்டான். பின்னர் ஒரு குடிக்குள்ளாக மரித்தவன் போல வீசி எறியப்பட்டு பின்னர் தூக்கி எடுக்கப்பட்டான். அவனுடைய சிறைச்சாலை துன்பத்தில் பானபாத்திரக்காரன் ரட்சிக்கப்பட்டான், சுயம்பாகி இழக்கப்பட்டான். அதாவது சிலுவையில் தொங்கிய இரண்டு கல்லர்களைப் போலவே.
And then when he came out, he raised up out of that ditch and was set at the right hand of Pharaoh, the biggest commercial, the nation who had whipped all the rest of the world. And no man could come to Pharaoh except they come through Joseph.
Amen.
Jesus sitting at the right hand of God, and no man can come to God except through Christ.
அதன் பின்னர் யோசேப்பு வெளியே வந்தான். அவன் அந்த குழியிலிருந்து தூக்கி எடுக்கப்பட்டு பார்வோனுடைய வலது பாரசத்தில் உட்கார வைக்கப்பட்டான். உலகத்தின் ஏனைய பகுதிகளை எல்லாம் அடக்கி வைத்திருந்த மிகப்பெரிய வணிக தேசத்தில் இருந்தான். யோசேப்பினுடாக அவர்கள் வந்தாலன்றி எந்த மனிதனும் பார்வோனுடைய வரவே முடியாது. இயேசு தேவனுடைய வலது பாரசத்தில் வீற்றிருக்கிறபடியால் கிறிஸ்துவின் மூலமே வந்தாலன்றி வேற எந்த மனிதனும் தேவனண்டை வர முடியாது.
And when Joseph left that throne and started out, man went before him, screaming and blowing trumpets, sounding the trumpets, saying, bow the knee! Joseph is coming. And when Jesus comes, the trumpet shall sound, and every knee shall bow, and every tongue shall confess. Yes, sir. There he was.
யோசேப்பு சிங்காசனத்தை விட்டு புறப்பட்டு வெளியே செல்லும் போது அவருக்கு முன்பாக மனுஷர் சென்று ஆர்ப்பரித்து எக்காலங்களை ஊதி தெண்டரிட்டு பணியுங்கள், யோசேப்பு வருகிறார் என்று முழக்கப்பட்டு கூறினர். இயேசு வருகிற போது ஒரு எக்காலம் துணிக்கும். அப்பொழுது முழங்கால் யாவும் முடங்கும், நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும். ஆமையா, அந்த விதமாகத்தான் யோசேப்பு
இருந்தான்.
யோசேப்பு மரித்தபோது அவன் தன்னுடைய எலும்புகளை ஒரு ஞாபகார்த்தமாக விடுதலைக்காக காத்துக் கொண்டிருந்தவர்களுக்கு விட்டு சென்றிருந்தான். நான் அண்மையில் அவனுடைய சரீரத்தின் எலும்புகள் வைக்கப்பட்டிருந்த அந்த பெட்டியின் மீது என்னுடைய கரத்தை வைத்தேன். அதுவோ ஈயத்தினால் செய்யப்பட்டிருந்தது.
God's going to visit you. And said, when you go up to the promised land, take my bones.
Amen.
எனவே யோசேப்பு, என்னை இங்கு நீங்கள் அடக்கம் பண்ணாதீர்கள், ஏனென்றால் என்றோ ஒரு நாளில் தேவன் உங்களை சந்திக்கப் போகிறார் என்று கூறினான். அவன் ஒரு தீர்க்கதரிசியாயிருந்தான். தேவன் உங்களை சந்திக்கப் போகிறார், எனவே நீங்கள் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திற்கு செல்லும் போது என்னுடைய எலும்புகளை கொண்டு செல்லுங்கள் என்று கூறினான்.
Hebrew with a beat back and bloody, could look over in that casket and say, someday we're going out. Amen. Jesus left the memorial, an empty tomb.
அந்த பண்டைய எபிரேயன் முதுகிலே கசையடியையும் ரத்தமும் கொண்டவனாய் நின்று அந்த பெட்டியை நோக்கி பார்த்து, என்றோ ஒரு நாள் நாம் இங்கிருந்து போகப் போகிறோம் என்று கூற முடிந்தது. இயேசுவானவரோ காலியான கல்லறையை ஒரு நினைவு சின்னமாக விட்டு சென்றார்.
Someday when we go over to the grave and our loved ones and hear the low clods when they say ashes to ashes and dust to dust and earth to earth.
என்றோ ஒரு நாள் நாம் கல்லறைக்கு செல்லும்போது நம்முடைய அன்பார்ந்தவர்கள் அடக்கமண்ணப்படும் போது மற்றவர்களோ சிறு மண்கட்டிகளை தூவி சாம்பலுக்கு சாம்பலும் தூசிக்கு தூசியும் மண்ணுக்கு மண்ணுமாய் இருக்கிறாய் என்று கூற கேட்கிறோம்.
Brother, we can look across the sea to an empty tomb. Someday we're going out of here. We're going home.
Amen.
He's coming. Everything was tight.
ஆனால் சகோதரனே, நம்மால் சமுத்திரத்துக்கு அப்பால் ஒரு காலியான கல்லறையை நோக்கி பார்க்க முடிகிறது. என்றோ ஒரு நாளில் நாம் இங்கிருந்து போகப் போகிறோம். நாம் பரலோக வீட்டிற்கு செல்லப் போகிறோம். அவர் வருகிறார். ஒவ்வொரு காரியமும் மாதிரியாக்கப்பட்டிருந்தது.
Look at David, rejected by his own people, dethroned by his own people, being a king of Jerusalem. Was drove out of Jerusalem by his own people. And as he went up Mount Olive, he looked back and wept. He was rejected.
தாவீதை நோக்கி பாருங்கள். அவன் தன்னுடைய சொந்த ஜனங்களால் புறக்கணிக்கப்பட்டு தன்னுடைய சொந்த ஜனங்களால் சிங்காசனத்திலிருந்து இறக்கிவிடப்பட்டான். எருசலேமில் ஒரு ராஜாவாக இருந்து தன்னுடைய சொந்த ஜனங்களால் எருசலேமிலிருந்து துரத்திவிடப்பட்டான். அவன் ஒலிவ மலையின் மீது ஏறும்போது அவன் பின்னோக்கி பார்த்து அழுதான். அவன்
புறக்கணிக்கப்பட்டான்.
அதன் பின்னர் 800 ஆண்டுகள் கழித்து தாவீதின் குமாரன் எருசலேமின் ராஜா அதே விதமாக ஒரு மலையின் மேல் நின்று அழுதார். ஏனென்றால் அவர் புறக்கணிக்கப்பட்டிருந்தார். அது தாவீதுக்குள் இருந்த கிறிஸ்துவின் ஆவியாக இருந்தது. எல்லாமே சிலுவைக்கு முன்னடையாளமாக
நிழலப்பட்டிருந்தன.
அங்கே முன்னர் அந்த தீர்க்கதரிசிகளோ அவருடைய நாமத்தில் பேசினர். அவர்கள் அவருடைய நாமத்தில் ஜீவித்தனர். அவர்கள் அவருடைய நாமத்தில் செயல்பட்டனர். நிச்சயமாகவே பூர்வ காலங்களில் பங்கு பங்காகவும் வகை வகையாகவும் தீர்க்கதரிசிகள் மூலமாய் பிதாக்களுக்கு திருவுளம் பற்றின தேவன் இந்த கடைசி நாட்களில் குமாரன் மூலமாய் நமக்கு திருவுளம் பற்றினார்.
So the prophets and spiritual man this day is only the reflection of Christ. There by the law they stood and looked Over here they stand looking back the other way through grace.
ஆகையால் தீர்க்கதரிசிகள் ஆவிக்குரிய மனிதர்கள் இந்த நாளின் கிறிஸ்துவின் பிரதிபலிப்பாய் மாத்திரமே உள்ளனர். அவர்களோ நியாய பிரமாணத்தை கொண்டு நின்று நோக்கி பார்த்தனர். இங்கே இவர்களோ வேறு விதமாக நின்று கிருபையினூடாக பின்னோக்கி
பார்க்கின்றனர்.
அது எபிரேயர் 11 உள்ளது. கடைசி அதிகாரம் நான் அதை குறித்து அவ்வப்போது வியந்துள்ளேன். அந்த கடைசி அதிகாரத்தில் அவன் ஆபிரகாமை குறித்து பேசும்போது எபிரேயர் 11 அதிகாரத்தின் கடைசி பாகத்தில்
பேசுகிறான்.
அது மகத்தான விசுவாசத்தை குறித்த அதிகாரம். அந்த அதிகாரத்தின் முடிவிலே அவன் அவர்கள் செம்மறியாட்டு தோள்களையும் வெள்ளாட்டு தோள்களையும் போர்த்துக்கொண்டு திரிந்து குறைவை அனுபவித்து வாழால் அறுப்புண்டார்கள். அவர்கள் செல்ல இடமில்லாமல் அலைந்து திரிந்து வெறுக்கப்பட்டு நிந்திக்கப்பட்டு துன்பப்படுத்தப்பட்டனர். உலகமோ அப்படிப்பட்ட ஜனங்களுக்கு பாத்திரமாய் இருக்கவில்லை என்று கூறினான்.
Then Paul stands and said, but without us they are not perfect. For they only look to the cross and we look through the cross. We have the Spirit of Christ. After it become human flesh and dwell among us, we come here by the Holy Ghost, which is a far better plan.
அதன் பின்னர் பவுல் நின்று அவர்கள் நம்மையல்லாமல் புறனாகவில்லை என்று கூறினான். ஏனென்றால் அவர்கள் சிலுவை எண்டை மாத்திரமே நோக்கி பார்த்தனர். நாமோ சிலுவையினூடாக நோக்கி பார்க்கிறோம். அவர் மாம்சமாகி நமக்குள்ளே வாசமடைந்த பிறகு நாம் கிறிஸ்துவின் ஆவியை உடையவராக இருக்கிறோம். நாம் பரிசுத்த ஆவியினால் இங்கே வந்துள்ளோம். அது இதுவரை இருந்ததிலேயே மேலான ஒரு திட்டமாய் உள்ளது.
Sometimes I wonder what Christianity expects today. A preacher going into the town has to be or some new church or some new charge calls himself a prophet, walks up there and says, well, if they'll give me so much money, if I can have the best car, if my salary will be raised every 6 months.
சில சமயங்களில் கிறிஸ்தவ மார்க்கம் இன்றைக்கு எதை எதிர்பார்க்கிறது என்று எண்ணி வியப்புறுகிறேன். ஒரு பிரசங்கியார் ஒரு கூடாரத்திற்கு அல்லது ஒரு புதிய சபைக்கு சென்று அல்லது புதிய பதவியோடு தன்னை ஒரு தீர்க்கதரிசி என்று அழைத்துக் கொண்டு அங்கே நடந்து சென்று நல்லது, அவர்கள் எனக்கு மிக அதிகமான பணம் கொடுத்தால் நலமாயிருக்கும், என்னால் ஒரு மிகச்சிறந்த காரை வைத்திருக்க முடிந்தால் நலமாயிருக்கும், அவர்கள் அவ்வாறு அளித்தால் என்னுடைய சம்பளம் 6 மாதத்துக்கு ஒரு முறை உயர்த்தப்படுமானால் நலமாயிருக்கும் என்று கூறுவதாகத்தான் உள்ளது.
We have to have the best. We have to have the best homes. We have to have the best clothes. What do we do when we stand in the presence of those men who wandered in goatskin and sheepskins, no place to lay their heads? Wandering about in deserts.
நாம் மிகச்சிறப்பானதை பெற்றுக்கொள்ள வேண்டுமென விரும்புகிறோம். நாம் மிகச்சிறந்த வீடுகளை பெற்றுக்கொள்ள வேண்டுமென விரும்புகிறோம். நாம் மிகச்சிறந்த ஆடைகளை அணிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறோம். ஆனால் செம்மறியாட்டு தோள்களையும் வெள்ளாட்டு தோள்களையும் போர்த்துக்கொண்டு தங்களுடைய தலையை சாக்கி இடமில்லாமல் வராந்திரங்களில் அலைந்து திரிந்தவர்களுக்கு முன்பாக நாம் நிற்கும் போது நாம் என்ன செய்வோம்?
And somebody can make fun of us and we're ready to quit church and not go back anymore. What Christianity requires today, we ought to be ashamed of ourselves. Oh God, be merciful to us.
சிலர் நம்மை குறித்து பரியாசம் செய்யலாம். உடனே நாம் சபைக்கு செல்வதை விட்டுவிட ஆயத்தமாகி திரும்ப செல்லவே கூடாது என்ற நிலைக்கு வந்து விடுகிறோம். இன்றைக்கு கிறிஸ்தவ மார்க்கத்திற்கு எது தேவைப்படுகிறது? நாம் நம்மை குறித்து வெட்கப்பட வேண்டியவர்களாயிருக்கிறோம். ஓஹோ தேவனே, எங்களிடத்தில் இரக்கமாயிரும்.
In that day he spoke by the prophets, but this day to his son. That was the word of a prophet there. This is the word of the son today. Oh, blessed be the name of the Lord.
அந்த நாளிலே அவர் தீர்க்கதரிசிகள் மூலமாய் திருவுளம் பற்றினார். ஆனால் இந்த நாளிலோ தம்முடைய குமாரன் மூலமாய் திருவுளம் பற்றினார். அங்கே அது ஒரு தீர்க்கதரிசியின் வார்த்தையாயிருந்தது. இன்றைக்கோ இது குமாரனின் வார்த்தையாய் உள்ளது. ஓஹோ, கர்த்தருடைய நாமம் ஸ்தோத்தரிக்கப்படுவதாக. வேறு வார்த்தைகளில் கூறினால், நீங்கள் ஒரு நிழலை நோக்கி பார்த்துக் கொண்டிருப்பீர்களே, ஆனால் நிழற்படத்தை நோக்கிக் கொண்டிருந்தால் நீங்கள் ஒரு தவறு செய்ய நேரிடலாம். ஆனால் இதுவோ நிழற்படத்திலிருந்து தெளிவாக புகைப்படமாக்கப்பட்டுள்ளது. அது தீர்க்கதரிசி மூலமாய் உண்டானது, இதுவோ குமாரன் மூலமாய் உண்டானது. அது ஒரு நிழற்படமாய் இருந்தது, இதுவோ ஒரு புகைப்படமாய் உள்ளது.
This day through his son. Oh, how wonderful.
Hallelujah.
Amen. உங்களுக்கு இது புரிகிறதா? இதை புரிந்து கொள்ளாமல் இருக்க வாய்ப்பே இல்லை. இது ஒரு நிஜமான காரியமாய் உள்ளது. இந்த நாளில் தம்முடைய குமாரன் மூலம் உண்டாகி உள்ளது. ஓ, எவ்வளவு அற்புதமாய் உள்ளது.
Whom he has appointed heir. Oh my. Heir of all things. What was it? It was an appointment. Oh, listen, he was appointed, Christ was, heir of all things.
இவரை சர்வத்துக்கும் சுதந்திரவாளியாக நியமித்தார். ஓஹோ, என்ன அது? என்னமாயிருந்தது? அது நியமனமாயிருந்தது. ஓ, கவனியுங்கள், அவர் கிறிஸ்து சர்வத்துக்கும் சுதந்திரவாளியாக நியமிக்கப்பட்டார்.
Oh, the devil knows that from the Garden of Eden. You see, when the devil heard that word there that day, the judgment of those people, said, because you come from the dust, dust you return. And the woman's seed shall bruise the serpent's head. A promised seed.
ஓ, நீங்கள் பாருங்கள், பிசாசு ஏதேன் தோட்டம் முதற்கொண்டு அதை அறிந்திருந்தான். பிசாசு அந்த நாளிலே அந்த ஜனங்களின் நியாயத்தீர்ப்பில் கூறப்பட்ட வார்த்தையை கேட்டான். அப்பொழுது அவர், நீ பூமியின் மண்ணிலிருந்து எடுக்கப்பட்டபடியால் நீ மண்ணுக்கு திரும்புவாய், ஸ்திரீயின் வித்து சர்வத்தினுடைய தலையை நசுக்கும் என்றார். ஒரு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட வித்து.
Satan constantly watched for that seed. When Abel was born, he said, there you are, that's the seed. And he killed Abel. His son Cain killed Abel.
சாத்தான் அந்த வித்தை தொடர்ந்து கவனித்து வந்தான். எனவே ஆபேல் பிறந்தபோது அவன், நீதான் அந்த வித்து என்றான். ஆகையால் அவன் ஆபேலை கொன்றான். சாத்தானுடைய குமாரன் காயின் ஆபேலை கொன்று போட்டான்.
And as soon as Abel died, he said, I got the seed. He slew it. He said, I got it. But Abel's death, Seth's birth was a resurrection again.
Amen.
Abel marithu ponavudan avan naan adai vittai pidithu vittan endran. Avan adai kondu pottan. Enave avan naan adai pidithu vittan endran. Aanal Abeludaiya maranathukku piragu undana Sethudaiya pirappu meendum uyir theedhalai irundathu.
Watch how they come down. That line of Seth, they come down a humble, righteous man. On down to Enoch, on down to Noah, to the end of the antediluvian destruction.
அவர்கள் எப்படி தோன்றினர் என்பதை கவனியுங்கள். அந்த சேத்தின் வம்சவரிசையில் ஒரு தாழ்மையான நீதியுள்ள மனிதர் தோன்றி அதனூடாகவே ஏனோக்கு தோன்றினார். பின்னர் நோவா வரைக்கும் வந்து முடிவிலே ஜலப்பிரளய அழிவு உண்டானது.
Look at Cain's line. Become smart people, educated, science. Don't the Bible say, did not Jesus say that the children of this world are wiser than the children of the kingdom?
காயினுடைய வம்சவரிசை பாருங்கள். அதில் சாமர்த்தியமான கல்வியற்ற விஞ்ஞானிகளான மனிதர் தோன்றினர். வேதம் அவ்வாறு கூறவில்லையா? இயேசு இவ்விதமாய் ஒளியின் பிள்ளைகளை பார்க்கிலும் இந்த பிரபஞ்சத்தின் பிள்ளைகள் தங்கள் சந்ததியில் அதிக புத்திமான்களாக இருக்கிறார்கள் என்று கூறவில்லையா?
Look at the side of say of Cain yesterday, smart, educated, skeptic, very religious. See, very religious, but scientists, builders, great man.
இன்றைக்கும் காயினுடைய வம்சவரிசையினுடாக பார்ப்பீர்களேயானால் புத்தி சாதுரியமான, கல்வி பயின்ற, சந்தேகிக்கின்ற, மிகவும் பக்தியான, பாருங்கள், மிகவும் பக்தியானவர்கள் தோன்றி அவர்கள் விஞ்ஞானிகளாய், கட்டிட அமைப்பாளர்களாய், மகத்தான மனிதர்களாய் இருக்கின்றனர்.
Take great men, look at Thomas Edison. Many great men, look at Einstein. The brains of the world. So called today the brains of the world, but we don't try to use brains. We let the mind that was in Christ be in us and look to this world and call that so.
மகத்தான மனிதர்களை எடுத்துக்கொள்ளுங்கள். தாமஸ் எடிசன் மற்றும் இன்னும் மகத்தான மனிதரை பாருங்கள். ஐன்ஸ்டீனை பாருங்கள். இன்றைக்கும் உலகத்தின் மூளை, உலகத்தின் மூளை என்று அழைக்கப்படுகின்றனர். ஆனால் நாம் மூளைகளை உபயோகிக்க முயற்சிப்பதில்லை. நாம் கிறிஸ்துவுக்குள் இருந்த சிந்தை நமக்குள்ளாக இருக்க அனுமதித்து இந்த வார்த்தையை நோக்கி பார்த்து அது இருக்கிற வண்ணமாகவே அதை கூறுவோமாக.
Medical doctors, though we salute them with whatever we have, but the most of those are skeptics, agnostics. Look at the smart and intelligent people today. They're on that side over there, the Cain side.
நாம் மருத்துவ வைத்தியர்களை நாம் என்னவெல்லாம் பெற்றுள்ளோமோ அதனை கொண்டு மரியாதை செலுத்தினாலும் அவர்களில் பெரும்பாலானவர்கள் சந்தேகக்காரர்களாய் கடவுளை பற்றிய கொள்கைகளில் சந்தேகமுள்ளவர்களாய் இருக்கின்றனர். இன்றைக்கு புத்தி சாதுரியமான அறிவாற்றலுள்ள ஜனங்களை நோக்கி பாருங்கள். அவர்கள் காகீரின் வம்ச வரிசையில் அந்த பக்கம்தான் இருக்கிறார்கள்.
But look at the humble and meek.
Amen.
There's your resurrection again.
Amen.
Oh, blessed be the name of the Lord. There you are.
ஆனால் தாழ்மையும் சாந்தமானவர்களை நோக்கி பாருங்கள். அங்குதான் மீண்டும் உங்களுடைய உயிர்த்தெழுதல் உள்ளது. ஓ, கர்த்தருடைய நாமம் ஸ்தோத்தரிக்கப்படுவதாக. அங்குதான் உங்கள் காரியமே உள்ளது.
Notice, he made him heir of all things.
Amen.
By whom also he made the worlds. Who made the worlds? Christ. Christ made the worlds, yes sir. Let's go just a little further.
கவனியுங்கள், இவரை சர்வத்துக்கும் சுதந்திரமாளியாக நியமித்தார். இவரை கொண்டு உலகங்களையும் உண்டாக்கினார். யார் உலகங்களை உண்டாக்கிறது? கிறிஸ்து. கிறிஸ்து உலகங்களை உண்டாக்கினாரா? ஆமையா. நாம் இன்னும் சற்று மேற்கொண்டு பார்ப்போம்.
Who being the brightness of his glory and express image of his presence. The brightness of whose glory? God's glory. Express image of whose presence? God's.
Amen.
Oh, I love this.
இவர் அவருடைய மகிமையின் பிரகாசமும் அவருடைய தன்மையின் சொரூபமாயிருந்து யாருடைய மகிமையின் பிரகாசம்? தேவனுடைய மகிமை. யாருடைய தன்மையின் சொரூபம்? தேவனுடைய. ஓ, நான் அதை விரும்புகிறேன்.
Express image of his person and upholding all things by the word.
Amen.
There you are. The word that upholds all things. Jesus said in Matthew 24, heavens and earth will pass away, but my word shall never pass away.
Amen.
He upholds all things.
அவருடைய தன்மையின் சொரூபமாயிருந்து சர்வத்தையும் தம்முடைய வல்லமையுள்ள வசனத்தினாலே தாங்குகிறவராய். அங்குதான் காரியம். வார்த்தையே சர்வத்தையும் தாங்குகிறது. இயேசு மத்தேயு 24 அதிகாரத்தில் வானமும் பூமியும் ஒழிந்து போம், என் வார்த்தைகளோ ஒழிந்து போவதில்லை என்றார். அவர் சர்வத்தையும் தாங்குகிறார்.
Science tries to down it and say it's an old book, it's been translated. Even the Roman Catholic Church, Bishop Sheen said that's been translated 4 or 5 different times and not much to it. You couldn't live by it if you had to. But he upholds all things by his word. Amen. That's what I think about it. I believe the Bible.
விஞ்ஞானமோ அதை மேற்கொள்ள முயற்சித்து அது ஒரு பண்டைய புத்தகம், அது மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது என்று கூறுகிறது. ரோமன் கத்தோலிக்க சபையோ, பேராயர் சீன் அவர்களும் கூட அது 4 அல்லது 5 பல்வேறுபட்ட சமயங்களில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. எனவே அது அதிக முக்கியத்துவம் வாய்ந்ததல்ல. நீங்கள் அதை வைத்திருந்தாலும் அதனை கொண்டு நீங்கள் ஜீவிக்க முடியாது என்று கூறிவிட்டார் என்கிறது. ஆனால் அவர் சர்வத்தையும் தம்முடைய வல்லமையுள்ள வசனத்தினாலே தாங்குகிறார். ஆமென். அதை குறித்துதான் நான் சிந்தித்து பார்க்கிறேன். நான் வேதத்தை
விசுவாசிக்கிறேன். When he had by himself purged our sins, look here, sat down on the right hand of the majesty on high.
தம்முடைய வல்லமையுள்ள வசனத்தினாலே தாங்குகிறவராய். வார்த்தையில்தான் வல்லமை உண்டு. தம்மாலே தாமே நம்முடைய பாவங்களை நீக்கும் சுத்திகரிப்பை உண்டு பண்ணி இங்கே பாருங்கள். உன்னதத்தில் உள்ள மகத்துவமானவருடைய வலது பாரசத்தில் உட்கார்ந்தார்.
What's Paul trying to do? He's trying to show that God purposed all things in Christ and Christ was the express image of God.
பவுல் என்ன செய்ய முயற்சித்துக் கொண்டிருக்கிறார்? தேவன் எல்லா காரியங்களையும் கிறிஸ்துக்குள்ளாக தீர்மானித்திருந்தார். கிறிஸ்து தேவனுடைய சொரூபத்தின் தன்மையாயிருந்தார்.
The entire rest of the chapter deals with how that he was higher than angels, higher than all powers. Angels worshipped him. Paul was trying to magnify him.
இந்த அதிகாரத்தில் மீதமுள்ள யாவுமே எப்படி அவர் தேவ தூதர்களை காட்டிலும் மேன்மையுள்ளவராய் இருந்தார் என்றும் எல்லா வல்லமைகளுக்கும் மேம்பட்டவராய் இருந்தார் என்பதையுமே எடுத்துக் கூறுகிறது. தேவ தூதர்கள் அவரை தொழுது கொண்டனர். பவுல் அவரை பெரிய அளவில் மேன்மைப்படுத்தி காட்ட முயற்சித்துக் கொண்டிருந்தார்.
Now, I want to try, if I don't get any further than this, the rest of it just magnifying Christ, what Paul says, over here, like in the 11th chapter, and all by talking about the world, he said, what angel did he say, thou art my son, this day I have begotten thee? See?
இப்பொழுது நான் கூற வேண்டும் என்று முயற்சிப்பதோ நான் இதற்கு மேல் விளக்கி கூறவில்லை என்றாலும் இந்த அதிகாரத்தினுடைய மற்ற காரியங்களும் கிறிஸ்துவையே மிகப்பெரிய அளவில் மேன்மைப்படுத்திக் கொண்டிருக்கின்றன. பவுல் இங்கே என்ன கூறுகிறார் என்றால், 11 அதிகாரத்தில் உள்ளது போன்று உலகத்தை குறித்து பேசுகிற எல்லாவற்றை குறித்தும் பேசுகிறார். அவர், நீர் என்னுடைய குமாரன், இன்று நான் உம்மை ஜெனிப்பித்தேன் என்று தூதர்களில் யாருக்காவது எப்போதாகிலும் சொன்னதுண்டா என்றார். புரிகிறதா?
The world shall perish, but and all the things of the world shall perish. He would hold them up like a vesture. They'd be old and turn and go away, but thou remaineth.
Amen.
உலகத்தின் முடிவில் வானங்கள் அழிந்து போம், உலகம் அழிந்து போம், ஆனால் உலகத்தின் எல்லா காரியங்களும் அழிந்து போம். அவர் அவைகளை ஒரு சால்வையைப் போல சுருட்டுவார். அவைகள் பழமையாய் போய் மாறிப்போம், ஆனால் நீரோ மாறாதவராயிருக்கிறீர்.
Thou remainest forever. Thou art my son. This day I have begotten thee. And will never perish. Sitting at the right hand of the majesty.
நீரோ என்றென்றைக்கும் மாறாதவராயிருக்கிறீர். நீர் என்னுடைய குமாரன். இன்று நான் உம்மை ஜெனிப்பித்தேன். நீரோ ஒருபோதும் முடிந்து போகாமல் உன்னதத்தில் உள்ள மகத்துவமானவருடைய வலதுபாரசத்தில் உட்காருவீர்.
What does right hand mean? Not God's got a right hand and somebody sitting on it. Right hand means the power and authority.
வலதுகரம் என்பதன் பொருள் என்ன? தேவனுக்கு ஒரு வலக்கரமாக இருக்கிற யாரோ ஒருவர் அங்கே அமர்ந்து கொண்டிருக்கிறார் என்பதல்ல. வலக்கரம் என்பது வல்லமையும் அதிகாரத்தையுமே பொருட்படுத்துகிறது. வானத்திலும் பூமியில் உள்ள ஒவ்வொரு காரியத்தின் மேலும் பெற்றுள்ள அதிகாரமாகும். வானங்களும் பூமியும் யாவும் அவர் மூலமாகவே
உண்டாக்கப்பட்டிருக்கின்றன. God and Father, Son, and Holy Spirit is the Trinity, but it's not a Trinity of people. It's a Trinity of office of one God.
இப்பொழுது யார் இந்த மகத்தான நபர்? இந்த மகத்தான நபர் யார்? கிறிஸ்து. இங்கே பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியில் தேவன். அது ஒரு திரித்துவம், ஆனால் அது திரித்துவ ஜனங்கள் அல்ல. அது ஒரே தேவனின் திரித்துவ உத்தியோகமாகும்.
He was the Father leading the children of Israel. That was his office, the great Jehovah Father. And he dwelt on earth called the Son. And now he dwells in his church called the Holy Ghost. Not three gods, one God.
Amen.
And three offices.
Amen.
Father, Son, and Holy Spirit.
அவர் இஸ்ரவேல் புத்திரரை வழிநடத்தின போது பிதாவாக இருந்தார். அது அவருடைய உத்தியோகமாக இருந்தது. அது மகத்தான யெகோவா பிதா. அவர் பூமியில் வாசம் செய்த போது குமாரன் என்று அழைக்கப்பட்டார். இப்பொழுதோ அவர் தம்முடைய சபையில் வாசம் செய்து கொண்டு பரிசுத்த ஆவி என்று அழைக்கப்படுகிறார். மூன்று தேவர்கள் அல்ல, ஒரே தேவன், மூன்று உத்தியோகங்களில் இருத்தல். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி.
People try to make him three different gods. God the Father, that's the reason the Jews, you never bring this to a Jew. No, that there. He's got a commandment. I'm one God. There's only one God.
ஜனங்களோ அவரை மூன்று வித்தியாசமான தேவர்களாக்க முயற்சிக்கிறார்கள். பிதாவாகிய தேவன். அந்த காரணத்தினால்தான் யூதர்கள், நீங்கள் அதை யூதனிடம் ஒருபோதும் கொண்டு செல்ல முடியாது. அங்கே அவர்களிடம் அதை கொண்டு செல்லவே முடியாது. ஒரு யூதனால் அதை ஏற்றுக்கொள்ளவும் முடியாது. ஏனென்றால் நான் ஒருவரே தேவன் என்ற ஒரு கட்டளையை அவன் பெற்றுள்ளான். ஒரே தேவன் மாத்திரமே உண்டு.
In Africa, they baptize three different ways. They baptize once for the Father, once for the Son, and once for the Holy Ghost.
ஆப்பிரிக்காவில் அவர்கள் மூன்று வித்தியாசமான வழிகளில் ஞானஸ்தானம் கொடுக்கிறார்கள். அவர்கள் பிதாவிற்காக ஒரு முறையும், குமாரனுக்காக ஒரு முறையும், பரிசுத்தாவிக்காக ஒரு முறையும் ஞானஸ்தானம் கொடுக்கிறார்கள்.
The apostolic faith mission, they baptized three times face forward to his death. What they call the full gospel on the west coast or the east coast baptized three times backward, said he, unto his burial.
அப்போஸ்தல விசுவாச ஊழியம் என்ற ஸ்தாபனத்தில் அவர்கள் அவருடைய மரணத்திற்காக முகத்தை முன்னோக்கியவாறு மூன்று முறை முழுக்கி ஞானஸ்தானம் கொடுக்கிறார்கள். அவர்கள் அதை மேற்கு கடற்கரையின் பேரிலான முழு சுவிசேஷம் என்று அழைக்கிறார்கள். இல்லை, கிழக்கு கடற்கரை. பின்னர் மூன்று முறை பின்பக்கமாக முழுக்கி ஞானஸ்தானம் கொடுத்து அவருடைய அடக்கம் என்று கூறுகிறார்கள். மேலும் அவர் மரித்த போது அவர் மூங்குப்புற விழுந்தார் என்று அந்த நபர் கூறினார். மற்றொருவர், பொறுங்கள், நீங்கள் ஒரு மனிதனை முதுகு பக்கமாக அடக்கம் பண்ணுகிறீர்கள் என்றார். அவை வெறுமன பழைய உத்தியான காரியங்கள். அவர்கள் இருவருமே தவறாயிருக்கிறார்கள். வேத வாக்கியத்தின்படி இரண்டுமே தவறாய் உள்ளது. இதுதான் ஊரியும் தும்மியுமாய் உள்ளது. அதுவே இதனை தீர்த்து வைக்கிறது. இப்பொழுது இங்கே நாம் அதை சித்தரித்து பார்ப்போமாக. இன்றிரவு அது என்னவாய் காணப்படுகிறது என்பதை பார்ப்போமாக. நீங்கள் அதை காண விரும்பினால் இதோ அது உள்ளது. ஏறக்குறைய 25 வருடங்களாக ஒரு ஊழியனாக இருந்து வருகின்றபடியால் நான் அதை ஆராய்ந்து படித்துள்ளேன்.
I've often wondered at gifts in the church. What is those gifts? Prophecy, speaking with tongues, interpretation of tongues, divine revelation, so forth. That's all comes through Christ.
சபையில் உள்ள வரங்களை குறித்து நான் அவ்வப்போது வியப்படைந்துள்ளேன். அந்த வரங்கள் என்ன? தீர்க்க தரிசனம், அந்நிய பாஷைகளில் பேசுதல், அந்நிய பாஷைகளுக்குரிய வியாக்கியானம், தெய்வீக வெளிப்பாடு போன்ற இவை யாவும் கிறிஸ்துவினூடாகவே வருகின்றன.
Christ is the head of all things. And he's the head of the church. And did you ever see a big diamond? A great big diamond that is chipped right. It's got little chips knocked off of it. Chipped off of it. That makes a correct diamond.
இப்பொழுது பாருங்கள், கிறிஸ்துவே எல்லா காரியங்களுக்கும் தலையாயிருக்கிறார். அவர் சபைக்கு தலையாயிருக்கிறார். நீங்கள் எப்போதாவது ஒரு பெரிய வைரத்தை பார்த்திருக்கிறீர்களா? ஒரு மகத்தான பெரிய வைரம் சரியாக செதுக்கப்படுகின்ற போது அதிலிருந்து சிறு வைர துணுக்குகள் செதுக்கப்பட்டு வெளியே வருகின்றன. அதிலிருந்து செதுக்கி எடுக்கப்படுகின்றன. அது ஒரு சரியான வைரத்தை உண்டாக்குகிறது.
What's the chips for? The real diamond, when it comes out, it's been bruised. The real diamond, when it's found, I was in Kimberley. You, many of you have heard you can pick up diamonds on the street. That's correct.
அந்த துணுக்குகள் என்னத்திற்காக? உண்மையான வைரம் அந்த வழியில் தான் உண்டாகிறது. அது நொறுக்கப்படுகிறது. அப்பொழுது அந்த உண்மையான வைரம் கண்டறியப்படுகிறது. நான் கிம்பர்லியில் இருந்தேன். உங்களில் அநேகர் அங்கே வீதியில் வைரங்களை பொறுக்கெடுக்க முடியும் என்பதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். அது சரியே.
Billy and I, Mr. Bosworth, the president of the Kimberley Diamond Mines, he was my usher in the meeting there.
பில்லியும் நானும் திரு பாஸ்வத் அவர்களும் அங்கிருந்தோம். கிம்பர்லி வைர சுரங்கத்தின் தலைவர் எங்களை அழைத்துச் சென்றார். அவரோ அங்கே என்னுடைய கூட்டத்தில் வரிசைகளை ஒழுங்குபடுத்துபவராயிருந்தார். அவர்கள் அங்கே எங்களை அழைத்துச் சென்றனர். அவர்கள் அந்த சுரங்கத்தை ஏறக்குறைய பூமிக்கு கீழாக 1700 அடி ஆழம் தோண்டியிருந்தனர். அவர்கள் அங்கிருந்து ஒரு நீலக்கல்லை, பெரிய நீலக்கல்லை அங்கிருந்து எடுக்கிறார்கள். நீங்கள் இந்த விதமான நீலக்கல்லை இங்கே பெறலாம். அந்த சுதேசிகளை அவர்கள் விலை மதிப்பை உயர்த்துவதற்காகவே அங்கு அமர்த்தி அந்த 1700 அடி ஆழத்தில் பணிபுரிய செய்கிறார்கள். நீங்கள் அந்த ஆற்றண்டை செல்வீர்களேயானால் அவர்கள் அதற்கு 1000 மைல்கள் அளவிற்கு பாதுகாப்பு அமைக்கப்பட்டிருப்பதை காணலாம். அவர் அங்கிருந்து 2 10-gallon வாளிகள் நிறைய மணல் எடுப்பதாக கூறினார். நீங்கள் அதை உங்களுடைய வீட்டிற்கு கொண்டு செல்ல கூடுமானால் நீங்கள் ஒரு கோடீஸ்வராகி விடுவீர்கள். ஏனென்றால் அதில் அநேக வைரங்கள் இருக்கும். ஆனால் அவர்களோ அங்கு விலை மதிப்பை உயர்த்துவதற்காகவே அந்த சுரங்கத்தில் அவர்களை வேலை செய்ய வைக்கிறார்கள்.
Now, the diamond, when it comes forth, it's just a big, smooth, round, like piece of glass. There's a blue diamond, black diamond, emerald, and a clear diamond, white diamond.
இப்பொழுது அந்த வைரம் அது வெளிப்படும் போது அது ஒரு பெரிய மிருதுவான வட்டமான கண்ணாடி துண்டு போன்று காணப்படும். ஒரு நீல வைரம், கருப்பு வைரம், மரகதம், ஒரு தெளிவான வைரம், வெள்ளை வைரம் என்பதும் உண்டு.
But when it comes forth, then when it's made and put into use, there's a part of that diamond has to lose. And it has to lose the chips off of it.
ஆனால் அது வெளிப்படும் போதோ, அதாவது அதன் பின்னர் அது தயாரிக்கப்பட்டு அது உபயோகத்திற்கு வைக்கப்படுகிறது, அப்பொழுது இந்த வைரத்தின் ஒரு பாகத்தை இழக்க வேண்டியதாக உள்ளது. அதிலிருந்து செதுக்கப்படுகின்ற துணுக்குகளை அது இழக்க வேண்டியதாக உள்ளது.
Not little chips, because when it comes in direct light, like that, it makes a sparkle. The chip, what makes a sparkle? The way it's cut.
செதுக்கப்படுகின்ற அந்த சிறு துடுக்குகள் அவைகளில் நேரடியாக ஒளிப்படும் போது அவைகள் இந்த விதமான ஒரு பிரகாசத்தை உண்டு பண்ணுகின்றன. அந்த துணுக்கு, அந்த வைரம் அந்த விதமாக வெட்டப்படும் போது அது மினுக்கான பிரகாசத்தை உண்டு பண்ணுகிறது.
It's cut, chip, and then when it does, it makes a sparkle, and one will go a green light, the other will go a blue light, and maybe another emerald light, a red light, and different lights go from it, like a rainbow color. They call it fire in the diamond.
அது வெட்டி எடுக்கப்பட்டு செதுக்கப்பட்ட பிறகே அது பிரகாசமாய் மின்னுகிறது. ஒன்று ஒரு பச்சை நிற ஒளியையும் மற்றொன்று ஒரு நீல நிற ஒளியையும் ஒரு கால் மற்றொன்று வேறொரு நிறத்தையும் மற்றொன்று மரகத நிற ஒளியை மற்றொன்று சிகப்பு நிற ஒளியையும் பிரகாசிக்கும். ஒரு வானவில் நிறத்தைப் போல் அதிலிருந்து வித்தியாசமான ஒளிகள் புறப்பட்டு செல்கின்றன. அவர்களோ அதை வைரத்தில் உள்ள நெருப்பு என்று அழைக்கிறார்கள்.
Each one of those lights represents gifts. But it's only Christ is the diamond. And he was the one who came and was bruised and wounded and chipped that he might reflect himself back as a light to the world. He's that master diamond.
இப்பொழுது அந்த ஒவ்வொரு ஒளிகளும் வரங்களையே பிரதிநிதித்துவப்படுத்துகின்றன. ஆனால் கிறிஸ்து மாத்திரமே வைரமாயிருக்கிறார். அவர் உலகத்திற்கு ஒரு வழியாக தம்மையே திரும்பவும் பிரதிபலிக்கும்படிக்கு இறங்கி வந்து நொறுக்கப்பட்டு காயப்பட்டு அடிக்கப்பட்டவராயிருந்தார். அவரே அந்த சிறந்த வைரமாயிருந்தார்.
Could you imagine before there even was an earth, before there was a light, before there was a star, before there was anything?
பூமி உண்டாயிருந்ததற்கு முன்னே, ஒரு வெளிச்சம் உண்டாயிருந்ததற்கு முன்னே, ஒரு நட்சத்திரம் உண்டாயிருந்ததற்கு முன்னே, எந்த ஒரு காரியமும் உண்டாயிருந்ததற்கு முன்பே எவ்வாறு இருந்திருக்கும் என்று உங்களால் கற்பனை செய்து பார்க்க முடிகிறதா?
There's a great fountain going forth of spirit. And out of this fountain came the most pure of love. Because there was nothing for it to come from there but love.
ஒரு மகத்தான ஊற்று, ஆவிக்குரிய ஊற்று ஓடிக்கொண்டிருக்க இந்த ஊற்றிலிருந்து களங்கமில்லா மிக தூய அன்பு தோன்றினது. ஏனென்றால் அன்பை தவிர அதிலிருந்து வெளியே வர வேறொன்றுமே இல்லாதிருந்தது.
Now what we call love today is a perverted love. But just as we get an essence or a little bit of that love in us, it changes our whole opinion.
இப்பொழுது நாம் இன்றைக்கு அன்பு என்று அழைப்பதோ ஒரு தாறுமாறாக்கப்பட்ட அன்பாய் இருக்கிறது. ஆனால் நாம் அந்த அன்பின் சாராம்சத்தை இல்லை, அந்த அன்பின் ஒரு துளியை நமக்குள்ளாக பெற்றுக் கொள்ளும் போது அது நம்முடைய முழு கருத்தையுமே மாற்றிவிடுகிறது.
Then out of there come another stream of this main fountain. The diamond. And it was called righteousness. Absolutely righteousness.
அதன் பின்னர் அங்கிருந்து இந்த முக்கிய ஊற்றிலிருந்து மற்றொரு ஓடை வைரமாக வெளிவந்து அது நீதி என்று, முற்றிலும் நீதி என்று அழைக்கப்பட்டது.
Now, that's the reason we had to have law. That's the reason law has to have judgment. If your judgment doesn't follow law, law doesn't do no good.
இப்பொழுது அந்த காரணத்தினால்தான் நாம் நியாயப்பிரமாணத்தை உடையவளாய் இருக்க வேண்டியதாக இருந்தது. அந்த காரணத்தினால் தான் நியாயப்பிரமாணம் நியாய தீர்ப்பை உடையதாய் இருக்க வேண்டியதாக உள்ளது. எந்த நியாய தீர்ப்பும் நியாயப்பிரமாணத்தை பின்தொடரவில்லை என்றால் நியாயப்பிரமாணம் எந்த நன்மையையும் செய்யாது.
And when judgment was passed by law, which brings death, and there's no one who could pay the penalty but God himself.
நியாய தீர்ப்பு நியாயப்பிரமாணத்தினால் நிறைவேற்றப்பட்ட போது அது மரணத்தையே கொண்டு வந்தது. எனவே அதற்குரிய அபராதத்தை தேவனை தவிர வேறொருவராலும் செலுத்த முடியாமல் இருந்தது.
And he paid the penalty of our death and took our sins upon him that we might be the righteousness of God through him.
அவர் நம்முடைய மரணத்துக்குரிய அபராதத்தை செலுத்தினார். நாம் அவர் மூலமாக தேவனுடைய நீதியாகும்படிக்கு நம்முடைய பாவங்களை அவர் மேல் ஏற்றுக் கொண்டார்.
Now, when these great lights went out, or great rays of spirit, love, peace. That's all there was. That there was no suffering. There was no hate or no malice. It couldn't come from this fountain. That was Jehovah. That was Jehovah God.
இப்பொழுது இந்த மகத்தான ஒளிகள் மகத்தான ஆவியின் கதிர்களை பிரகாசித்தன. அன்பு, சமாதானம் அங்கிருந்ததெல்லாம் அவ்வளவுதான். எந்த வேதனையும் அங்கில்லாதிருந்தது. எந்த வெறுப்பும் அங்கில்லாதிருந்தது, எந்த துர்குணமும் இல்லாதிருந்தது. எனவே அவை இந்த ஊற்றிலிருந்து வந்திருக்க முடியாது. அது யெகோவாயிருந்தது, அது யெகோவா தேவனாயிருந்தது.
And now, as the theologians call it, a theosophy went from them, which was called in the scriptural the logos. The logos that went out of God. It's hard to explain, but it was a part of God.
இப்பொழுது வேத பண்டிதர்கள் கூறுவது போல அதிலிருந்து ஒரு ஆவிக்குரிய சரீரம் புறப்பட்டு சென்றது. அது ஆவிக்குரிய பிரகாரமாக லோகாஸ் என்று அழைக்கப்பட்டது. அந்த லோகாஸ் தேவனிடத்திலிருந்து புறப்பட்டு சென்றது. அது விவரிப்பதற்கோ கடினமாய் உள்ளது, ஆனால் அது தேவனின் ஒரு பாகமாயிருந்தது.
Now here's what happened. Oh, excuse me, I just get on this. This gets me right where I love it.
Amen.
The logos and this great fountain, this great fountain of spirit, which had no beginning or no end.
இப்பொழுது இங்கே இதுதான் சம்பவித்தது. ஓ, என்னை மன்னிக்கவும், நாரதன் பேரில் புரிந்து கொள்கிறேன். நாரதை எங்கே நேசிக்கிறேன் என்பதை இது என்னை புரிந்து கொள்ளும்படியாக செய்கிறது. புரிகிறதா? லோகாஸ், இந்த மகத்தான ஊற்று, இந்த மகத்தான ஆவியின் ஊற்றுக்கு துவக்கமும் முடிவும் இல்லாதிருந்தது.
This great spirit began to form in the creation. And a logos that went out from it was the Son of God.
இது சிருஷ்டிப்பில் மகத்தான ஆவியின் ரூபத்தில் துவங்கி அதிலிருந்து லோகாசாய் புறப்பட்டு சென்ற தேவகுமாரனாயிருந்தது.
It was the only visible form that the Spirit had. And it was a theostomy, which means a body. And the body was like a man. Moses saw it when it passed through by the rock. And he looked at it and said, it looked like the hind part of a man.
அதுவே காணக்கூடிய ரூபத்தில் இருந்த ஆவியாயிருந்தது. அது ஒரு ஆவிக்குரிய சரீரமாயிருந்தது. அது ஒரு சரீரம் என்று பொருள்படுகிறது. அந்த சரீரமோ ஒரு மனிதரை போன்றே இருந்தது. அவர் கண்மலை என்றை கடந்து போகும்போது மோசே அதை கண்டான். அப்பொழுது அவர் அதை நோக்கி பார்த்து அது மனிதனுடைய பின்பகத்தை போன்று காணப்பட்டது என்று கூறினான்.
It's the same type of body that we receive when we die here. If this earthly tabernacle be dissolved, we have one already waiting.
Amen.
That was it. And that was the theosophy which was the Son of God.
நாம் இங்கு மரிக்கும்போது நாம் அதேவிதமான சரீரத்தையே பெற்றுக் கொள்கிறோம். பூமிக்குரிய குடாரமாக நம்முடைய வீடு அழிந்து போனாலும் தேவனால் கட்டப்பட்ட கைவேலைகளாத நித்திய வீடு பரலோகத்திலே நமக்கு உண்டு என்று அறிந்திருக்கிறோம். அதுவாகத்தான் அது இருந்தது. அது ஆவிக்குரிய சரீரத்தில் இருந்த தேவகுமாரனாகும்.
That Son, that Logos, became flesh because we were put in flesh. And the theostomy, the logos, became flesh here among us. And it was nothing else but the dwelling place for that entire fountain dwelling.
Amen.
And the Kumaran, and the logos, Mamsamanar, Enandral, Nam Mamsatilindum. Avikuriya Sariram, and the logos, Inge Namakvatile Mamsamanar. Adi and the Muduvutrum Avarkul Vasam Sayde, Vasasthalame Illamal, Verundumai Irukkaville.
Oh, do you see it? There it is. That was the one that in... Looky here, let's turn now right quick to Hebrews, the 7th chapter. Just for a moment of grace, God being willing, let's see what it looks like here.
Oh, உங்களுக்கு அது புரிகிறதா? அங்குதான் அது உள்ளது. அதற்குள் இருந்த ஒருவர் அவரே. இங்கே பாருங்கள். இப்பொழுது நாம் துரிதமாக எபிரேயர் நிருபம் 7 அதிகாரத்திற்கு ஒரு நிமிடம் தேவனுக்கு சித்தமானால் கிருபையை குறித்து பார்க்க திருப்புவோம். அது இங்கே என்னவாய் காணப்படுகிறது என்பதை காண்போமாக.
Abraham, how much time we got 10 minutes. All right. We catch this and then we finish up next Sunday, Lord willing.
Amen.
ஆபிரகாம், நமக்கு இன்னும் எவ்வளவு நேரம் உள்ளது? நமக்கு 10 நிமிடங்கள் மாத்திரமே உள்ளது. சரி, நாம் இதை அறிந்து கொள்வோம். அதன் பின்னர் கர்த்தருக்கு சித்தமானால் நாம் அதை அதற்கடுத்து அல்லது ஞாயிற்றுக்கிழமை முடித்து விடுவோம்.
Abraham was returning from the slaughter of the kings. For this Melchizedek, king of Salem. How many knows what Salem was? Jerusalem.
ஆபிரகாம் ராஜாக்களை முறியடித்துவிட்டு திரும்பி வந்து கொண்டிருந்தான். இந்த மெல்கிசேதேக்கு சாலேமின் ராஜாவும், அது யார் என்றும், சாலேம் என்னவாய், எங்கே இருந்தது என்பதையும் எத்தனை பேர் அறிவீர்கள்? எருசலேம்.
King of Salem, prince of the most high God, who met Abraham returning from the slaughter of the kings and blessed him. Listen. To whom also Abraham gave a tenth part of all.
சாலேமின் ராஜாவும் உன்னதமான தேவனுடைய ஆசாரியனுமாயிருந்தான். ராஜாக்களை முறியடித்து வந்த ஆபிரகாமுக்கும் எதிர்கொண்டு போய் அவனை ஆசீர்வதித்தான். கவனியுங்கள், இவனுக்கு ஆபிரகாம் எல்லாவற்றிலும் தசமபாகம் கொடுத்தான்.
First being by interpretation the king of righteousness, after that also the king of Salem, which is the king of peace, without father, without mother, without descent, having neither beginning of days nor ending of life.
இவனுடைய முதற்பேராகிய மெல்கிசேதேக் என்பதற்கு நீதியின் ராஜா என்றும், பின்பு சாலேமின் ராஜா என்பதற்கு சமாதானத்தின் ராஜா என்றும் அர்த்தமாம். இவன் தகப்பனும் தாயும் வம்ச வரலாறும் இல்லாதவன். இவன் நாட்களின் துவக்கமும் ஜீவனின் முடிவும் உடையவனாயிராமல்,
a king come down from Salem and met Abraham coming from the slaughter of the kings, and this king didn't have no father, had no mother, had no beginning of days or ending of life. Who did Abraham meet?
சாலேமில் இருந்து ஒரு ராஜா வந்து ராஜாக்களை முறியடித்து வந்த ஆபிரகாமை சந்தித்தார். இந்த ராஜாவுக்கு தகப்பனும் இல்லை, தாயும் இல்லை, நாட்களின் துவக்கமும் ஜீவனின் முடிவும் உடையவராய் இல்லாமல் இருந்தார். அப்படியானால் ஆபிரகாமை சந்தித்தது யார்? இப்பொழுது யோசித்து பாருங்கள். அவருக்கு தகப்பன் இல்லாதிருந்தது, அவருக்கு தாயும் இல்லாதிருந்தது, அவர் நாட்களின் துவக்கம் என்பதை அவருக்கு ஒருபோதும் இல்லாதிருந்தது, அவருக்கு ஜீவனின் முடிவு எப்போது என்ற ஒரு நேரமே கிடையாது. ஆகையால் அந்த அதே சாலேமின் ராஜா இன்றைக்கு ஜீவிக்க வேண்டியவராயிருக்கிறார். ஆமென். உங்களுக்கு அது புரிகிறதா?
It was that theosomy, that was that son of God.
Amen.
What Salem? That Jerusalem which is above. That Abraham being blessed was searching, trying to find the city whose builder and maker was God.
அது அந்த ஆவிக்குரிய சரீரத்தில் இருந்த தேவகுமாரனாய் இருந்தது. சாலேம் என்பது என்ன? அந்த எருசலேம் மேலே உள்ளது. அந்த ஆபிரகாம் ஆசீர்வதிக்கப்பட்டு தேவன் தாமே கட்டி உண்டாக்கிற அஸ்திபாரம் உள்ள நகரத்தை கண்டறிய தேடி முயற்சித்துக்
கொண்டிருந்தான்.
அவன் வெள்ளாட்டு தோலையும் செம்மறியாட்டு தோலையும் போர்த்திக்கொண்டு எங்கும் அலைந்து திரிந்து குறைவையும் துன்பத்தையும் அனுபவித்து தேவன் தாமே கட்டி உண்டாக்கின அஸ்திபாரங்கள் உள்ள ஒரு நகரத்தை தேடிக்கொண்டிருந்தான். அவன் ராஜாக்களை முறியடித்து வரும்போது அந்த சாலேம் ராஜாவை சந்தித்து கொள்ளையிட்ட எல்லாவற்றிலும் இருந்து பத்தில் ஒன்றை அவருக்கு தசமபாகமாக செலுத்தினான். ஆமென். அது அவரே. ஓ சகோதரன் பிரணாம், அது அவராயிருந்தது. அது அவரே.
Abraham seen again. One day he sat in the tent. He looked coming up there and he seen three men coming. You know, there's just something about a Christian that he knows spirit when he sees it. He just knows it.
ஆபிரகாம் அவரை மீண்டும் கண்டான். ஒரு நாள் அவன் கூடாரத்தில் உட்கார்ந்து கொண்டிருந்தான். அப்பொழுது அவன் அங்கே தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து மூன்று புருஷர் வருவதை கண்டான். ஒரு கிறிஸ்தவனை குறித்து ஏதோ ஒரு காரியம் உண்டு என்பதை நீங்கள் அறிவீர்கள். அதாவது அவனதை காண்கிற போது அவனதை ஆவியில் அறிந்து கொள்கிறான், அவனதை அறிந்து
கொள்கிறான்.
அதை குறித்த ஏதோ ஒரு ஆவிக்குரிய காரியம் உண்டு. ஆவிக்குரிய காரியங்கள் ஆவிக்குரிய பிரகாரமாய் நிதானிக்கப்படுகின்றன. உங்களுக்கே தெரியும். ஆம், அவன் உண்மையாக பிறந்திருந்தால் அவனால் அதை கூற முடியும். என் நாடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது.
And he just knew there was something. You run out and he said, come in, my Lord. Sit down. Stop a little bit. I'll get a morsel of bread. Put in your hand. I'll wash your feet. Rest yourself. Think going about your journey for the, you. You come to visit me.
எனவே அங்கு ஏதோ ஒரு காரியம் இருந்தது என்பதை அவன் அறிந்திருந்தான். ஆகையால் அவன் எதிர்கொண்டு ஓடி, என் ஆண்டவரே, உள்ளே வந்து அமர்ந்து சற்று இளைப்பாரும். நான் உங்களுக்கு கொஞ்சம் அப்பம் கொண்டு வருகிறேன். நான் உங்கள் பாதத்தை கழுவட்டும். நீங்கள் ஓய்வெடுத்து விட்டு பின்னர் உங்கள் பயணத்தை மேற்கொள்ளுங்கள். ஏனென்றால் இதற்காகவே அடியே இடம் வரைக்கும் வந்தீர்கள்
என்றான். The nephew down there. But he was living in sin. That's what most riches produces. Is sin.
வறண்ட நிலத்தில் கடினமான பாதையை, கர்த்தருடைய நிந்திக்கப்பட்ட செல்லருடைய வழியை தெரிந்து கொண்டான். லோத்து வளமாய் வாழ்ந்து கொண்டிருந்த அவனுடைய சகோதரனின் மகனாயிருந்தான். ஆனால் அவனோ பாவத்தில் வாழ்ந்து கொண்டிருந்தான். அவ்விதமாகத்தான் அதிக செழுமை உற்பத்தி செய்கிறதோ பாவமாயிருக்கிறது.
While he got a little water and washed your feet, he ran into the calf and got a fat calf into the herd and killed it, gave it to his servant to dress and said, Sarah, need your meal.
ஆகையால் ஆபிரகாம் அவர்களை அழைத்து வந்து பின்னர் அவன் கொஞ்சம் தண்ணீர் கொண்டு வந்து அவர்களுடைய கால்களை கழுவினான். பின்னர் மாட்டு மந்தைக்கு ஓடி ஒரு நல்ல இளங்கன்றை பிடித்து அதை அடித்து ஒரு வேலைக்காரனிடம் அதை சமைக்கும்படிக்கு கொடுத்தான். அடுத்து சாராளிடத்தில், சாராளே, மெல்லிய மாவெடுத்து பிசைந்து அப்பம் சூடு என்றான்.
You know what kneading it is? Means, you know, Mom used to have an old, kind of like a wedge she had in the meal barrel. Did you ever see one of them with a sifter? And it had a wedge in there, you'd rake the meal, you don't get heavy like that, and rake it through like...
பிசைதல் என்பது எதை பொருட்படுத்துகிறது என்பதை நீங்கள் அறிவீர்கள். அம்மா அவர்கள் முன்பெல்லாம் ஒரு விதமான பழைய அப்பன் சூடு தட்டு போன்ற ஒன்றை வைத்திருந்ததை நீங்கள் அறிவீர்கள். அப்பொழுது தாயார் அதை மாவு வைக்கும் மரப்பிப்பாயில் வைத்திருந்தார். நீங்கள் எப்போதாவது ஒரு மாவு சலிக்கும் சல்லடையை பார்த்திருக்கிறீர்களா? நீங்கள் வைத்திருந்த அந்த கனமான சல்லடையில் மாவினை கொட்டி சலித்தெடுப்பதை நீங்களே அறிவீர்கள். அநேக முறை தாயார் அவ்விதம் செய்ததை நான் பார்த்திருக்கிறேன். அந்த தட்டில் ஒரு சிறு திரைச்சிலையை தொங்கவிடும் கம்பியினை வட்டமாக வளைத்து வைத்து அதற்குள்ளாக சலித்தெடுத்த மாவினை எடுத்து ஒன்று திரட்டி உருட்டி அதை வட்ட வடிவத்தில் முன்னாகவும் பின்னாகவும் தட்டி சுடுவதற்கு எடுத்து
வைப்பார்கள்.
அப்பொழுது நாங்கள் சோள ரொட்டியை சுடுவதற்கான மாவினை அரைக்க பழைய கிறிஸ்ட் அரவை தொழிற்சாலைக்கு செல்ல வேண்டும். அங்கு மிகப்பெரிய பல் சக்கரங்கள் கொண்ட கனமான பழைய இரும்பு சக்கரங்கள் இருந்ததை நீங்களே அறிவீர்கள். அதில் நீங்கள் மரக்கட்டைகளையும் அறுக்கலாம்.
Said, need some meal right quick and make some hoe cakes right here on the hearth right quick. And they milked the cow and got some milk and they got churned it and got some butter.
ஆகையால் அப்பொழுது அவள் துரிதமாக கொஞ்சம் மாவெடுத்து பிசைந்தாள். பின்னர் அதை அடையாக தட்டி அடுப்பின் மீது வைத்து துரிதமாக அப்பங்களாக சுட்டெடுத்தாள். அவர்கள் பசும்பாலை கறந்து கொஞ்சம் பாலை கொண்டு வந்தனர். அவர்கள் அதனை கடைந்து வெண்ணெயை எடுத்தனர்.
And then they went and killed the calf and got some meat. And they fried the meat, got the buttermilk, cornbread, and got some butter to put on a hot whole cake. Oh, that's really good. And they smeared it all on there, and he took it out and set it down to these three men.
அதன் பின்னரோ அவர்கள் சென்று அந்த கன்றினை கொன்று கொஞ்சம் மாமிசத்தை கொண்டு வந்து அதை வறுத்தனர். மோரையும் ரொட்டியையும் கொண்டு வந்து அவர்கள் அந்த சூடான அப்பத்தின் மீது கொஞ்சம் வெண்ணெயை வைத்து தடவினர். ஓ, அது உண்மையாகவே நன்றாயிருக்கும். அவர்கள் வெண்ணெயை அந்த அப்பத்தின் மீது தடவினர். அவன் அதை எடுத்துக்கொண்டு போய் இந்த மூன்று புருஷர்களுக்கு முன்பாக
வைத்தான்.
அவர்கள் புசித்துக் கொண்டிருக்கையில் அவர்கள் சோதோமை நோக்கியவாறு பார்த்துக் கொண்டிருந்தனர். அதன் பின்னர் கொஞ்சம் கழித்து அவர்கள் எழுந்து நடந்து செல்ல துவங்கினர். அப்பொழுது அவன், ஆபிரகாம், நீர் செய்யப்போவதை எனக்கு மறையாதேயும் என்றான். நான் செய்யப்போவதை என்னால் உனக்கு கூறாமல் மறைக்க முடியாது. நான் அங்கே போய்க் கொண்டிருக்கிறேன். சோதோமின் பாவங்களோ என் செவியில் வந்து எட்டியுள்ளன என்று அவர் கூறினார்.
Dust all over his clothes and sitting there eating the flesh of a calf and drinking the cow's milk and eating some whole cake cornbread and some butter. Who is this strange fellow? Three of them sitting there.
யார் அந்த மனிதன்? தன்னுடைய ஆடை மீது முழுவதும் தூசி படிந்தவராய் அங்கே அமர்ந்து ஒரு கன்றுக்குட்டியின் மாம்சத்தை புசித்து பசுவின் பாலை குடித்து அப்பத்தையும் வெண்ணையும் புசித்தார். இந்த வினோதமான நபர் யார்? இரண்டு இல்லை, அவர்கள் மூன்று பேராய் அங்கே அமர்ந்திருந்தனர்.
Dust all over his clothes. Oh yeah, we're from a far country. Yeah, way away. And so he said, well, who are they?
அவருடைய ஆடை மீது முழுவதும் தூசிகள். ஓ ஆம், நாங்கள் ஒரு தூர தேசத்திலிருந்து வருகிறோம். ஆம், தூரத்திலிருந்து வருகிறோம். ஆகவே அவர் கூறினார், நல்லது, அவர்கள் யாராயிருந்தனர்?
He said, I can't keep from Abraham seeing that he's the heir of the earth. Amen.
Amen.
I reveal my secrets, other words, to those who are heir of the earth. That's where the church ought to be today. That's right.
அவரோ, நான் செய்யப்போவதை ஆபிரகாமுக்கு மறைக்க முடியாது. அவன் பூமியின் சுதந்திரமாளியாக இருக்கிறான் என்பதை காண்கிறேன் என்று கூறினார். ஆமென். நான் என்னுடைய ரகசியங்களை வெளிப்படுத்துவேன். வேறு வார்த்தைகளில் கூறினால் பூமியின் சுதந்திரவாளிகளுக்கு என்பதாகும். அங்கேதான் சபையானது என்று இருக்க வேண்டியதாக உள்ளது. அது உண்மை.
Get the secrets of God, know how to hold yourself and act and what to do, how to walk and how to live with the air of the earth.
தேவனுடைய ரகசியங்களை புரிந்து கொண்டு எப்படி உங்களை அடக்கிக் கொள்ள வேண்டும், செயல்பட வேண்டும், என்ன செய்ய வேண்டும், எப்படி நடக்க வேண்டும், எப்படி ஜீவிக்க வேண்டும் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். நாம் பூமியின் சுதந்திரவாளிகளாக இருக்கிறோம். சரி.
That's why we're watching these things come to pass in the world. Oh, that's a bunch of fanaticism. Let them say it. The heir of the earth knows these things.
அவர் அதை உங்களுக்கு வெளிப்படுத்துகிறார். ஏனென்றால் அவர் எந்த காரியத்தையும் மறைக்க மாட்டார். அந்த காரணத்தினால்தான் நாம் இந்த காரியங்கள் நிறைவேறுவதை கவனித்துக் கொண்டிருக்கிறோம். உலகமோ, ஆ, அது ஒரு கூட்டம் மதபெரியர் என்று கூறுகிறார்கள். அவர்கள் அதை கூறட்டும். பூமியின் சுதந்திரவாளியோ இந்த காரியங்களை அறிந்திருக்கிறான். அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள். சாந்த குணம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள். அவர்கள் பூமியை சுதந்திரித்துக்
கொள்வார்கள்.
அவர் தம்முடைய ரகசியங்களை அவர்களுக்கு தெரியப்படுத்தி அதை அவர்களுக்கு வெளிப்படுத்தி என்ன செய்ய வேண்டும் என்றும் எப்படி ஜீவிக்க வேண்டும் என்றும் உலகத்தின் காரியங்களை விட்டுவிட வேண்டும் என்றும் எப்படி தேவபக்தியாய் நடந்து எப்படி தேவபக்தியாய் ஜீவித்து இந்த உலகத்தில் அவரோடு கூட எப்படி சஞ்சரிக்க வேண்டும் என்று அவர்களுக்கு காண்பிக்கிறார். உலகம் என்ன கூற விரும்புகிறதோ அதையே அவர்கள் கூறட்டும்.
So he said, I can't keep this secret from Abraham because seeing he's the heir of the earth. But he said, I'm going down to destroy Sodom. I'm going down.
ஆகையால் அவர், என்னால் இந்த ரகசியத்தை ஆபிரகாமுக்கு மறைத்து வைக்க முடியாது, ஏனென்றால் அவன் பூமியின் சுதந்திரவாளியாக இருப்பதை காண்கிறேன் என்றார். ஆனாலும் அவர், நான் சோதோமை அழிக்கப் போகிறேன், நான் அழிக்கப் போகிறேன் என்று கூறினார்.
What are you going to do, mister? Where are you from? What's it all about?
திருவாளரே, நீர் என்ன செய்ய போகிறீர்? நீர் எங்கிருந்து வருகிறீர்? இவை யாவையும் குறித்து என்ன?
Come to find out, he said, and another thing, Abraham, you've waited 25 years for this promise I give you. You done got all the bird eye up and the pins and everything for this baby 25 years ago. You still been waiting on me.
அவர், ஆபிரகாமே, மற்றொரு காரியத்தையும் அறிந்து கொண்டேன். நான் உனக்கு அளித்த இந்த வாக்குத்தத்திற்காக நீ 25 ஆண்டுகள் காத்திருந்திருக்கிறாய். 25 ஆண்டுகளுக்கு முன்னரே நீ இந்த குழந்தைக்காக எல்லா விளையாட்டுப் பொருட்களையும் துணிகளை தைக்கும் ஊசிகளையும் மற்றுமுள்ள ஒவ்வொரு காரியத்தையும் வாங்கி வைத்து விட்டாய். நீயோ இன்னமும் என் பேரில் காத்துக் கொண்டிருக்கிறாய்.
Now I'm going to visit you just about the time of life, according to time of life. Next month I'll be with you.
இப்பொழுது நான் கிட்டத்தட்ட உற்பவ கால திட்டத்தின்படியே உன்னிடத்துக்கு திரும்ப வருவேன். அடுத்த மாதம் நான் உன்னோடு இருப்பேன் என்றார்.
And Sarah back in the tent. And this man had his back turned to the tent, talking to Abraham like this. And Sarah went. He said, what made Sarah laugh?
Amen. Amen.
Oh, how about that? That was quite a telepathy, wasn't it?
சாராளு பின்பக்கமாக கூடாரத்தில் இருந்தாள். இந்த மனிதர் தன்னுடைய முதுகை கூடார பக்கமாக திரும்பியிருக்க இவ்விதமாக ஆபிரகாமோடு பேசிக் கொண்டிருந்தார். சாராளு என்று நகைத்து விட்டாள். அப்பொழுது அவர், சாராள் நகைத்தது என்ன என்றார். ஓ, அதை குறித்து எப்படி? அது முற்றிலும் ஒரு மனோவசியமாக இருந்தது. அது அவ்வாறு இருந்ததல்லவா என்கிறார்கள்.
What made Sarah laugh? Sarah said, no, I never laughed. I said, oh, yes, you did. She was scared. She was trembling.
சாராள் நகைத்தது என்ன என்றார். அதற்கு சாராளோ, இல்லை நான் நகைக்கவில்லை என்றாள். ஆனால் அவரோ, ஓ ஆம் நீ நகைத்தாய் என்றார். அவள் பயமடைந்து விட்டாள். அவள் நடுங்கிக்
கொண்டிருந்தாள். That's that same God that's with us today. Same one. He knows all about it, see. He just reveals it as you have need, see.
அவள் பின்பக்கமாக இருந்த கூடாரத்தில் என்ன செய்து கொண்டிருந்தாள் என்பதை அறிந்திருந்த அவர் யார்? அது இன்றைக்கு நம்மோடு இருக்கிற அதே மாறாத தேவன்தான். அதே ஒருவர். அவர் அதை குறித்து எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார். புரிகிறதா? உங்களுக்கு தேவை இருக்கும் போது அவர் அதை வெளிப்படுத்துகிறார். புரிகிறதா?
What you laugh about? See, his back turned to it. The Bible stated that, and his back was turned to the tent. But he knew it. Watch she back there doing this, you see. So he said, I'm going to visit you.
நீ எதை குறித்து நகைத்தாய்? பாருங்கள், அவருடைய முதுகோ அதற்கு பின்பக்கமாக திரும்பி இருந்தது. கூடார பக்கமாக அவருடைய முதுகு திரும்பி இருந்தது என்று வேதம் கூறியுள்ளது. ஆனால் அவர் அதை அறிந்திருந்தார். அவள் அங்கே பின்னால் இதைத்தான் செய்து கொண்டிருந்தாள் என்பது உங்களுக்கு புரிகிறதா? எனவே அவர், நான் உன்னிடத்திற்கு திரும்ப வருவேன்
என்றார். And the Bible said that that was Almighty God.
Amen.
Jehovah. That great fountain. That theosophy, that logos.
இந்த வினோதமான நபர் யார்? என்ன சம்பவித்தது என்று உனக்கு தெரியுமா? பின்னர் அவர் அங்கிருந்து நடந்து சென்று மறைந்து விட்டார். அது சர்வ வல்லமையுள்ள தேவன் யெகோவா, அந்த மகத்தான ஊற்று, அந்த ஆவிக்குரிய சரீரம், அந்த லோகாஸ் என்று வேதம் கூறியுள்ளது.
Some preacher said to me some time ago, said, Brother Branham, you wouldn't actually think that was God, would you? I said, the Bible said it was God, Elohim, which he was Almighty God, the El Shaddai.
Amen.
That's right, the strength giver, the satisfier. Amen.
கொஞ்சம் காலத்திற்கு முன்னர் ஒரு பிரசங்கியார் என்னிடத்தில், சகோதரன் பிரணாம் அவர்களே, அது தேவனாக இருந்தது என்று நீர் உண்மையாகவே கருதுகிறீரா, நீர் அவ்வாறு கருதுகிறீரா என்று கேட்டார். அதற்கு நானோ, அது தேவன் எலோகிம் என்று வேதம் கூறியுள்ளது என்று கூறினேன். அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன், எல் ஷடாய், அது உண்மை, பலன் அளிப்பவர், திருப்திப்படுத்துபவர்.
ஆமென்.
பக்தி பரவசப்படுகிறேன். இப்பொழுது அவர் இங்கே இருக்கின்றபடியால் அதை குறித்து சிந்தித்து பாருங்கள். இங்கே இருப்பது யார் என்பதை நான் காண்பிக்கப் போகிறேன். அதன் பின்னர் குமாரன் யாராயிருக்கிறார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். அவர் இயேசு என்ற மானிட நாமத்தை உடையவராய் இருந்ததற்கு முன்னர் இருந்த இயேசுவாகும். அங்கே அந்த நாளின் ஊற்றண்டையிலே நின்றார்கள். அவர்கள் எல்லோரும் வனாந்திரத்திலிருந்து வந்த தண்ணீரை பருகிக் கொண்டிருந்தனர் என்பதை நீங்கள் அறிவீர்கள். அவர்கள் மன்னாவை புசித்துக் கொண்டிருந்தனர் என்றார். மேலும் அவர்கள், எங்கள் பிதாக்கள் வனாந்திரத்தில் 40 வருட காலமாய் மன்னாவை புசித்தனர் என்றனர். அதற்கு அவரோ, அவர்கள் ஒவ்வொருவரும் மரித்தார்கள் என்றார். மேலும் அவர், வானத்திலிருந்து தேவனிடத்திலிருந்து இறங்கிற ஜீவப்பம் நானே, இந்த அப்பத்தை புசிக்கிறவன் ஒருபோதும் மரிப்பதில்லை என்றார்.
Said, well, our fathers drank from a spirit, from a spiritual rock that was in the wilderness that followed him. He said, I'm that rock. Glory! St. John, the 6th chapter.
அவர்கள், எங்கள் பிதாக்கள் எல்லோரும் ஒரே ஞானபானத்தை குடித்தார்கள். எப்படி எனில், வனாந்திரத்தில் அவர்களோடு கூட சென்ற ஞான கண்மலையின் தண்ணீரை குடித்தார்கள் என்றனர். அவர், நானே அந்த கண்மலை என்றார். மகிமை, பரிசுத்த யோவான் 6 அதிகாரம்.
Why, they said, what? Yes, that's right. Why, said, you're not even 50 years old. Of course, his work made him look a little old, but he's only 30.
ஏன்? அவர்கள் என்ன என்று கேட்டனர். ஆம், அது உண்மையே என்றார். ஏன்? அவரே கூறினார். நீங்கள், அதாவது அவர்கள், உனக்கு இன்னும் 50 வயதாகவில்லையே என்றனர். நிச்சயமாகவே அவருடைய பணி அவரை சற்று வயதானவரை போன்று காணப்பட செய்துவிட்டது. ஆனால் அவரோ 30 வயதுடையவராய் மாத்திரமே இருந்தார். அவர்களோ, நீர் இன்னமும் 50 வயது கூட பூர்த்தியாகாத ஒரு மனிதராக இருக்கிறீர். அதே சமயத்தில் 800 அல்லது 900 ஆண்டுகளுக்கு முன்னர் மறித்து போய்விட்ட ஆபிரகாமை நீர் கண்டதாக கூறுகிறீரே. எனவே நீர் ஒரு பிசாசு என்பதை நாங்கள் இப்பொழுது அறிந்துள்ளோம் என்று கூறினார்கள். அதற்கு அவரோ, ஆபிரகாம் உண்டாகிறதற்கு முன்னமே நான் இருக்கிறேன் என்றார்.
A perpetual name for all generations. That was that pillar of fire in the burning bush. Amen. I am that I am.
Amen.
There he was, that theophany made here called the Son of God. The I am, the Jehovah.
அதோ அவர் இருக்கிறார், நான் இருக்கிறவராக இருக்கிறேன் என்று கூறினவர் யாராயிருந்தார்? எல்லா தலைமுறைக்குமான ஒரு நிரந்தர நாமம் அது. நான் இருக்கிறவராக இருக்கிறேன் என்று எரிகிற முச்சடியில் இருந்த அக்னி சமமாயிருந்தது. அவர் இங்கே உண்டு பண்ணின அந்த ஆவிக்குரிய சரீரமாயிருந்து தேவகுமாரன் நான் இருக்கிறவராக இருக்கிறேன் யெகோவா என்று அழைக்கப்பட்டார். தோமா, ஆண்டவரே, பிதாவை எங்களுக்கு காண்பியும், அது எங்களுக்கு போதும் என்றார். அதற்கு அவரோ, இவ்வளவு காலம் நான் உங்களுடனே கூட இருந்தும் நீ என்னை அறியவில்லையா என்று கேட்டார். மேலும், என்னை கண்டவன் பிதாவை கண்டான், அப்படி இருக்க பிதாவை எங்களுக்கு காண்பியும் என்று நீ எப்படி சொல்லுகிறாய் என்று கேட்டார்.
I'm the Father one, my Father dwelleth in me. I'm just a tabernacle called the Son. The Father dwells in me. Not me that doeth the works, it's my Father that dwelleth in me. He doeth the works.
நானும் என் பிதாவும் ஒன்றாக இருக்கிறோம். என் பிதா எனக்குள்ளே வாசமாயிருக்கிறார். நான் குமார் என்று அழைக்கப்படுகின்ற ஒரு குடாரமாயிருக்கிறேன். பிதாவானவர் எனக்குள் வாசமாயிருக்கிறார். இந்த கிரியைகளை செய்கிறது நான் அல்ல, எனக்குள் வாசமாயிருக்கிற என் பிதாவே இவைகளை செய்கிறார். அவரே கிரியைகளை செய்கிறார், நான் அல்ல.
Now, standing back there again, Moses seen the hind part of him, so it looked like a back of a man. The locust that went from God.
இப்பொழுது அங்கே பின்னாக நின்று மோசே அவரை கண்டான். அவருடைய பின்பாகத்தை கண்டு அது ஒரு மனிதனுடைய பின்பாகம் போன்று காணப்பட்டது என்றான். அது தேவனிடத்திலிருந்து புறப்பட்டு சென்ற லோகாஸ்.
Then what happened? This was God. And the reason he had to come from logos to flesh, what happened to that? 5 minutes before that, he was the logos. But what did he do?
அப்பொழுது என்ன சம்பவித்தது? இது தேவனாக இருந்தது. அந்த காரணத்தினால்தான் அவர் லோகாஸிலிருந்து மாம்சமாக வேண்டியதாக இருந்தது. என்ன? நீங்கள் அதை எப்படி, அதாவது அதற்கு என்ன சம்பவித்தது? அதற்கு முன் 5 நிமிடங்கள் அவர் ஒரு, அதாவது அவர் லோகாசாய் இருந்தார். ஆனால் அவர் என்ன செய்தார்?
He just reached over and our bodies are made out of 16 different elements of the world. We know that it's made out of potash and a little calcium and petroleum and cosmic light and atoms and so forth all bundled together and makes this body. Comes from the dust earth.
அவர் அங்கு சென்றடைந்து, அதாவது இப்பொழுது நம்முடைய சரீரங்கள் உலகத்தின் 16 வித்தியாசமான மூலக்கூறுகளிலிருந்து உண்டாக்கப்பட்டிருக்கின்றன. நாம் அதை அறிவோம். அது பொட்டாஷ், கொஞ்சம் கால்சியம், பெட்ரோலியம், இயலுலக ஒளி மற்றும் அடுக்கல் போன்றவற்றிலிருந்து உண்டாக்கப்பட்டிருக்கின்றன. எல்லாம் ஒன்றாக சேர்க்கப்பட்டு இந்த சரீரம் உருவாகியுள்ளது. இது பூமியின் மண்ணிலிருந்து தோன்றியுள்ளது.
Your flesh, as far as your flesh, is no different from a horse or from a cow or anything else. It's still just flesh.
நீங்கள் ஆகாரம் புசிக்கின்றீர்கள். நீங்கள் ஆகாரம் புசித்தவுடன் அது திரும்பவும் எந்த மண்ணிலிருந்து உண்டானதோ அந்த மண்ணிற்கே திரும்பி விடுகிறது. அது சரியாக அங்குதான் செல்கிறது. உங்களுடைய மாம்சத்தை பொறுத்த மட்டில் நீங்கள் ஒரு குதிரையிலிருந்தோ அல்லது ஒரு பசுமாட்டிலிருந்தோ அல்லது வேறதிலிருந்தோ வித்தியாசப்பட்டது அல்ல. அது வெறுமன அப்படியே மாம்சமாக இருக்கிறது.
Boy, you glorify the flesh, but that spirit has a soul in there, my brother. That's right. But your flesh is just dust the earth like that animal. Your flesh is no more than an animal.
பையனே, நீ மாம்சத்தை மகிமைப்படுத்துகிறாய். ஆனால் என் சகோதரனே, அந்த ஆவி அங்கு ஒரு ஆத்மாவை உடையதாக இருக்கிறது. அது உண்மை. ஆனால் உங்களுடைய மாம்சம் மிருகத்தை போன்ற பூமியின் மண்ணிலிருந்து உண்டானதாக இருக்கிறது. உங்களுடைய மாம்சம் ஒரு மிருகமே இல்லாமல் வேறொன்றுமில்லை.
If you lust after flesh and things, you see, you lust after women, lust after all these different things, it's still animal. That's right. Right, you shouldn't do it. The Spirit of God will lead you on, put you on a higher plane than that. That's exactly right.
நீங்கள் மாம்சத்தின்படி இச்சிப்பீர்களேயானால், நீங்கள் காண்கிற காரியங்கள் ஸ்திரீயை இச்சையோடு பார்ப்பீர்களேயானால், இந்த எல்லா வித்தியாசமான காரியங்களையும் இச்சிப்பீர்களேயானால், அது இன்னமும் மிருகமாகவே உள்ளது. அது உண்மை, அது சரியே. நீங்கள் அதை செய்யக்கூடாது. தேவ ஆவியானவர் உங்களை வழிநடத்தி அதை பார்க்கிலும் அதிக தெளிவான ஒன்றின் மேல் வைப்பார். அது முற்றிலும் உண்மை.
He just reached over and got a handful of atoms, got a little light and poured it in like this one. A body, and just stepped right into it. That's all.
இப்பொழுது இங்கே இந்த மகத்தான ஆவிக்குரிய சரீரம் அங்கே நின்று கொண்டிருக்கிறது. என்ன அந்த மகத்தான யெகோவா தேவன் அவர் என்ன கூறினார் என்பது உங்களுக்கு தெரியுமா? அவர் கரத்தை நீட்டி ஒரு கைப்பிடி நிறைய அணுக்களை எடுத்து கொஞ்சம் ஒளியை எடுத்து அதை இந்த விதமாக அவருக்குள் ஊற்றி ஃபியூ என்று ஊதின போது ஒரு சரீரம் அதற்குள்ளாக அடியெடுத்து வைத்தது.
அவ்வளவுதான்.
அவர் அந்த மகத்தான பிரதான தூதனாகிய காபிரியேலே இங்கே வா என்றார். அவர் என்று ஊதினார். அவன் அப்பொழுது அதற்குள் அடியெடுத்து வைத்தான். அவர் வலது பக்கத்தில் இருந்த தூதனை நோக்கி மிகாவேலே இங்கு வா என்றார். ஃபியூ என்று அவர் ஊதி நீ அதற்குள் அடியெடுத்து வை என்றார்.
God and two angels walked down here in human flesh and drank the milk from a cow, eat the butter out of the milk, and eat some corn bread and eat the flesh of the calf.
Amen.
Two angels and God, the Bible said so.
தேவரும் இரண்டு தூதர்களும் இங்கே மாம்ச சரீரத்தில் நடந்து சென்று ஒரு பசுவின் பாலை குடித்து பாலிலிருந்து எடுக்கப்பட்ட வெண்ணையை புசித்துவிட்டு கொஞ்சம் அப்பத்தையும் கன்றின் மாம்சத்தையும் புசித்தனர். இரண்டு தூதர்களும் தேவனுமே. வேதம் அவன்னமாய் கூறியுள்ளது.
That's Melchizedek that Abraham met coming from the slaughter of the kings. That's the Son of God.
அது ஆபிரகாம் ராஜாக்களை முறியடித்து திரும்பி வந்தபோது அவரை சந்தித்த அந்த மெல்கிசேதேக்காகும். அது தேவகுமாரனாகும்.
Go ahead here in the Hebrews, the 7th said, but made in the order all like unto the Son of God.
Amen.
There it is. He made all things by him. And he walked right out there and just changed that dust right back to dust again and stepped right back into glory.
இங்கே எபிரேயர் 7 அதிகாரத்தில் தொடர்ந்து மேற்கொண்டு பார்ப்போமேயானால் தேவனுடைய குமாரனுக்கு ஒப்பானவனாய் என்று கூறப்பட்டுள்ளது. அப்படித்தான் அவர் இருக்கிறார். அவர் எல்லா காரியங்களும் தம்மாலே உண்டு பண்ணினார். அவர் அங்கே நடந்து சென்று மண்ணிலிருந்து உண்டான அந்த சரீரத்தை மீண்டும் மண்ணாக்கிவிட்டு மீண்டும் மகிமைக்குள்ளாக அடியெடுத்து வைத்து சென்று விட்டார்.
And the angels, as soon as they delivered Lot and Miss Lot, and she kept looking back and said, told them not to do it again, and they stepped right back into the presence of God.
தூதர்கள் அவர்கள் லோத்தையும் திருமதி லோத்தையும் விடுவித்தவுடனே அவள் தொடர்ந்து பின்னோக்கி பார்த்துக் கொண்டிருந்தாள். அப்பொழுது அவர்கள் மீண்டும் திரும்பி பார்க்க கூடாது என்று அவர் கூறினார். அதன் பின்னர் தூதர்கள் திரும்பவும் தேவனுடைய பிரசன்னத்துக்குள்ளாக சென்று விட்டனர்.
Now what a great hope we have in this great faith that we serve tonight. The living God, the Jehovah, the pillar of fire is with us.
Amen.
Shows himself in power and action and magnify.
இப்பொழுது இன்றிரவு நாம் சேவிக்கிற இந்த மகத்தான விசுவாசத்தில் நாம் என்ன ஒரு மகத்தான நம்பிக்கையை கொண்டிருக்கிறோம்? ஜீவனுள்ள தேவன் யெகோவா அக்கிரிஸ்தம்பம் நம்மோடு இருக்கிறார். அவர் தம்மை வல்லமையில் செயலில் பெரியதாக காண்பிக்கிறார்.
Let him take the picture of him. The same Jehovah, the Son of God, that came from God, went back to God, and dwells in his church forevermore. There he is.
அவர்கள் அவருடைய புகைப்படத்தை எடுத்துக் கொள்ளட்டும். அதே யெகோவா தேவனிடத்திலிருந்து வந்த தேவகுமாரன் திரும்பவும் தேவனிடத்திற்கு சென்று என்றென்றைக்குமாய் தம்முடைய சபையில் வாசம் செய்கிறார். அங்கேதான் அவர் இருக்கிறார்.
He has our names on his book with a sworn oath by himself, for there's no one greater he can swear by. That he'll raise us up at the last day.
அவர் நம்முடைய பெயர்களை தம்முடைய புஸ்தகத்தில் எழுதி வைத்து கடைசி நாளில் அவர் நம்மை எழுப்புவதாக தம்மிலும் பெரியவர் ஒருவரும் இல்லாதபடியினால் தமது பேரில் தானே ஆணையிட்டார்.
He that eats my flesh and drinks my blood has everlasting life, and I'll raise him up to the last day. He that cometh to me, I will no wise cast out.
என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. நான் அவரை கடைசி நாளில் எழுப்புவேன். என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ளுவதில்லை.
He that heareth my word and believeth on him that sent me hath everlasting life and shall never come into condemnation but pass from death unto life.
Amen.
என் வசனத்தை கேட்டு என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. அவன் ஆக்கிரை தீர்ப்புக்குட்படாமல் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்குட்பட்டிருக்கிறான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன்.
That same one could just reach and grab a handful of calcium and potash. Oh, there you are again. And my name is on his book.
Amen.
Oh.
Amen.
ஒரு கைப்பிடி நிறைய கால்சியம் மற்றும் சாம்பல் உப்பை கை நீட்டி எடுத்து போ ஃபியூ என்று ஊதி சிருஷ்டிக்க முடிந்த அந்த மாறாத ஒருவரிடத்தில் நீங்கள் மீண்டும் வந்திருக்கிறீர்கள். என்னுடைய பெயர் அவருடைய புத்தகத்தில் உள்ளது. என்னுடைய தோள்பட்டைகள் எவ்வளவுதான் தொங்கிக் கொண்டே போய் நான் எவ்வளவு வயோதிகனானாலும் நான் இதற்கு கவலைப்பட வேண்டும்? நிச்சயமாக கவலைப்பட வேண்டியதில்லை. ஒரு துளியும் கவலைப்பட வேண்டியதில்லை. சகோதரன் மைக், இந்நாட்களில் ஒன்றில் உங்களுடைய இருதயம் ஆசீர்வதிக்கப்படுவதாக. சகோதரனே, பெரிய எக்காலம் முழங்கும் போது அந்த யோசேப்பு வருவார். அல்லேலூயா. அப்பொழுது அவர் பிள்ளைகளே என்பார். அப்பொழுது நீங்கள் அவர் இருக்கிற வண்ணமாகவே இருப்பீர்கள். என்னென்றைக்கும் வாலிபமாக இருப்பீர்கள். வயோதிகம் கடந்து போகும். சுகவீனம், தொல்லைகள், துக்கங்கள் மறைந்து போயிருக்கும். ஜீவனுள்ள தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. இன்றைக்கும் தம்முடைய குமாரன் மூலமாக பேசுகிறவர் அவரே. பூர்வ காலங்களில் பங்கு பங்காகவும் வகை வகையாகவும் தீர்க்கதரிசிகள் மூலமாய் பிதாக்களுக்கு திருவுளம் பற்றின தேவன் இந்த கடைசி நாட்களில் தம்முடைய குமாரன் கிறிஸ்து இயேசு மூலமாய் நமக்கு திருவுளம் பற்றினார்.
He speaks to every man's heart that he has called. If you've ever felt his voice or heard it knock at your heart, please don't turn it away. Let us pray.
அவர் அழைத்திருக்கிற ஒவ்வொரு மனிதனுடைய இதயத்திலும் அவர் பேசுகிறார். நீங்கள் எப்போதாவது அவருடைய சத்தத்தை உணர்ந்திருந்தால் அல்லது அவர் உங்களுடைய இதயத்தை தட்டுவதை கேட்பீர்களேயானால் தயவு கூர்ந்து அதை புறக்கணித்து தள்ளிவிடாதீர்கள். நாம் ஜெபம் செய்வோமாக.
Heavenly Father, tonight, as we're so happy to know that the opening of this Hebrew letter, how Paul went right back into the Gospels. He just wouldn't take it up on a hearsay or up on an experience. He wanted us to know what was truth.
பரலோக பிதாவே, இன்றிரவு இந்த எபிரேய நிருபத்தின் துவக்கத்திலே பவுல் எப்படி அந்த சுவிசேஷங்களுக்குள்ளாக திரும்பிச் சென்றான் என்பதை அறிந்து கொள்ள நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். அவர் ஏதோ ஒன்று கூறுவதை கேட்பதன் பேரிலோ அல்லது ஒரு அனுபவத்தின் பேரிலோ அதை ஏற்றுக்கொள்ள விரும்பவில்லை. சத்தியம் என்னவா இருந்தது என்பதை நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்பினான்.
And he went right back into the Gospels and back into the Old Testament, the Gospel that was preached to them. And he received through the Old Testament there all the shadows and types.
அவன் சுவிசேஷங்களுக்குள்ளாக திரும்பிச் சென்று பழைய ஏற்பாட்டுக்குள்ளாக அவர்களுக்கு பிரசங்கிக்கப்பட்ட சுவிசேஷத்துக்குள்ளாக திரும்பிச் சென்றான். அங்கிருந்த எல்லா நிழல்களையும் மாதிரிகளையும் அவன் பழைய ஏற்பாட்டினூடாக நோக்கி பார்த்தான்.
That's why we got this great book of the Hebrews tonight. And we see it, Lord, and we love it. And through ages it's been burned, it's been scattered, it's been tried to be done away with, but she waves on just the same.
Amen.
For thou hast said, heavens and earth will pass away, but my word shall not.
அந்த காரணத்தினால்தான் நாங்கள் இன்றிரவு இந்த மகத்தான எபிரேய புத்தகத்தை பெற்றுக்கொண்டோம். கர்த்தாவே, நாங்கள் அதை காண்கையில் நாங்கள் அதை நேசிக்கிறோம். காலங்களினூடாக அது எரிக்கப்பட்டு அது சிதறடிக்கப்பட்டு அது அழிந்து போகும்படியாகவே முயற்சிக்கப்பட்டு வந்துள்ளது. ஆனால் அது மாறாமல் அதே விதமாக செயல்படுகிறது. ஏனென்றால் நீரோ, வானமும் பூமியும் ஒழிந்து போம், என் வார்த்தைகளோ ஒழிந்து போவதில்லை என்று கூறியிருக்கிறீர்.
And the skeptic can say, well, you said Paul wrote this. Not Paul, but God that was in Paul. That creative being that was inside of Paul.
ஆகையால் அந்த சந்தேகக்காரர் பவுல் இதை எழுதினார் என்று நீர் கூறினீர் என்று கூறுவார்கள். பவுல் அல்ல, ஆனால் பவுலுக்குள்ளிருந்த தேவன் பவுலின் உட்புறத்தில் இருந்த அந்த சிருஷ்டிகரை எழுதினார்.
Just like was in David when he said, I'll not suffer my holy one to see corruption, neither will I leave his soul in hell.
தாவீதுக்குள்ளிருந்தது போலவே தாவீது, என் ஆத்மாவை பாதாளத்தில் விடீர், உம்முடைய பரிசுத்தமானை அழிவை காணவிட்டீர் என்றார்.
And the Son of God taken those words from that prophet and went right into the bosoms of hell and said, tear down this tabernacle, I'll raise it up in 3 days. And he did it, because God's word can't fail, one iota can't fail.
தேவகுமாரன் அந்த வார்த்தைகளை அந்த தீர்க்கதரிசியினிடத்திலிருந்து எடுத்துக்கொண்டு நேராக பாதாளத்திற்குள்ளாக சென்றார். மேலும் அவர், இந்த கூடாரத்தை இடித்து போடுங்கள், 3 நாளைக்குள்ளே இதை எழுப்பு என்று கூறினார். அவர் அதை செய்தார். ஏனென்றால் தேவனுடைய வார்த்தை தவறிப்போக முடியாது. அதன் ஒரு சிறு எழுத்தின் உறுப்பாகிலும் ஒழிந்து போக முடியாது.
How we thank God for this great Urim Thummim. And to know that our experiences tonight, Lord, flashes right on this Bible here. We're born again. Have the Holy Spirit.
இதற்காக இந்த மகத்தான ஊரீம் தும்மீமிற்காக கர்த்தாவே, இன்றிரவு எங்களுடைய அனுபவங்களை அறிந்து கொள்ள இங்குள்ள இந்த வேதாகமத்தின் மேல் வெளிச்சம் பிரகாசிக்க செய்கிறதற்காக நாங்கள் எவ்வளவாய் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் மீண்டும் பிறந்து பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொள்வோமாக.
Dear God, if there be a man or woman in here tonight, boy or girl, who has never witnessed this, how could they raise up if there's no life in there? Oh, they say, I have life. But the Bible said, she that liveth in pleasure is dead while she's alive.
அன்புள்ள தேவனே, இன்றிரவு இங்குள்ள ஒரு மனிதனோ அல்லது ஒரு ஸ்திரீயோ பையனோ அல்லது பெண்ணோ ஒருபோதும் இதை சாட்சி பகராமல் இருந்தால், அங்கே ஜீவன் இல்லாமல் இருந்தால், எப்படி அவர்களால் கரத்தை உயர்த்தியிருக்க முடியும்? ஓ, அவர்களோ எனக்கு ஜீவன் உண்டு என்று கூறுகிறார்களே, ஆனால் வேதமோ சுகமுகமாய் வாழ்கிறவள் உயிரோடே செத்தவள் என்று கூறியுள்ளது.
You say you have life, but you're dead. You claim, said the Bible, that you have life, but you're dead.
நீ ஜீவனை உடையவளாய் இருக்கிறாய் என்று நீ கூறுகிறாய், ஆனால் நீ செத்தவள். நீ உயிரோடு இருப்பதாக உரிமை கூறுகிறாய், ஆனாலும் நீ செத்தாய்.
Thou say you're rich and have need of nothing, but not know that you're miserable and poor and naked and blind and don't know it. And that's the condition of the churches tonight, Lord.
நீ ஐஸ்வர்யவான் என்றும் உனக்கு ஒரு குறைவும் இல்லை என்றும் நீ சொல்லுகிறாய், ஆனால் நீ பரிதபிக்கப்படத்தக்கவனும் தரித்திரனும் நிர்வாணியும் குருடனுமாய் இருக்கிறாய் என்பதை அறியாதிருக்கிறாய். அதை அறியாமல் இருக்கிறாய் என்று வேதம் கூறியுள்ளது. கர்த்தாவே, அதுவே இன்றிரவு சபைகளின் நிலைமையாயுள்ளது.
How they miss these great valuable things to know that the great Jehovah God, who can only produce by, said, bring me those little fish. He had to take the fish to make something with it, showing that the resurrection had to be something to do something with.
எப்படி அவர்கள் இந்த மகத்தான வெளியேறப்பட்ட காரியங்களை தவறவிடுகிறார்கள்! அந்த மகத்தான யெகோவா தேவனால் அவரால் மாத்திரம் உற்பத்தி செய்ய முடியும் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். அவர் அந்த சிறிய மீன்களை இடத்தில் கொண்டு வாருங்கள் என்றார். எனவே அவர் அந்த மீனை எடுத்து ஏதோ ஒன்றை உண்டாக்க வேண்டியதாக இருந்தது. அது ஏதோ ஒரு காரியத்தை கொண்டு செய்யும்படியான, அது ஏதோ ஒரு காரியமாக இருக்கும்படியான உயிர் தேடுதலாக இருக்க வேண்டியதாக இருக்கிறது என்பதையே காண்பிக்கிறது.
He not only made fish, but he made cooked fish. He cooked bread. And he fed 5,000, the five little fish, little loaves and two fishes. Oh, Lord, it was in his hands, and he was a creator. But he had to have something in his hand.
அவர் மீனை மாத்திரம் உண்டு பண்ணவில்லை. அவர் பொறித்த மீனை உண்டு பண்ணினார். அவர் சுட்ட அப்பத்தை உண்டு பண்ணினார். அவர் ஐந்து அப்பங்களையும் இரண்டு மீன்களையும் கொண்டு 5,000 பேரை போஷித்தார். ஓ கர்த்தாவே, அது உம்முடைய கரங்களில் இருந்தது. அவர் சிருஷ்டிகராய் இருந்தார், ஆனால் அவர் தம்முடைய கரத்தில் ஏதோ ஒன்றை உடையவராய் இருக்க வேண்டியதாக இருந்தது.
God, may we lay ourselves in his hands tonight and say, Oh God, take me as I am. And when the end of my life is here, let me go with this hope that was within me, knowing that I've been born again and your spirit has bore record with me and witnessed with my spirit that I'm your son or your daughter. And at that last day, you'll raise them up. Grant it, Father.
தேவனே, இன்றிரவு நாங்கள் எங்களையே உம்முடைய கரங்களில் வைத்து, ஓ தேவனே, நான் இருக்கிற வண்ணமாக என்னை ஏற்றுக்கொள்ளும். இங்கே என்னுடைய வாழ்க்கையின் முடிவு வரும்போது நான் மீண்டும் பிறந்திருக்கிறேன். உம்முடைய ஆவி என்னுடனே கூட சாட்சி பகர்ந்துள்ளது. நான் உம்முடைய குமாரன் அல்லது உம்முடைய குமாரத்தி என்று என்னுடைய ஆவியோடு சாட்சி கூறியுள்ளது என்பதை அறிந்து எனக்குள்ளாக இருந்த இந்த நம்பிக்கையோடு நான் போகட்டும் என்று கூறுவோமாக. அந்த கடைசி நாளிலே நீர் அவர்களை எழுப்புவீர். பிதாவே, இதை அருளும்.
While we have our heads bowed, would there be one would raise your hand and say, Remember me, Brother Branham, in prayer. I want God to know me when before I leave this earth, that He'll know me so much that He'll call my name, I'll answer.
நாம் நம்முடைய தலைகளை வணங்கியிருக்கையில் எவரேனும் உங்களுடைய கரத்தை உயர்த்தி, சகோதரன் பிரணாம், ஜபத்தில் என்னை நினைவு கூறும். தேவன் என்னை தெரிந்து கொள்ளும்படி நான் விரும்புகிறேன். நான் இப்புவியை விட்டு கடந்து செல்லும் முன்பு அவர் என்னுடைய பெயரை கூப்பிடுவார். நான் மறு உத்தரவு அருளுவேன் என்றும் அவர் என்னை அதிகமாக அறிந்திருப்பார் என்றும் அறிய விரும்புகிறேன் என்று கூறுங்கள்.
Lord bless you, son. God bless you, and you, and you, lady. Someone else. Just raise your hand. Say, pray for me, Brother Branham. That's what we'll do. God bless you, young lady. That's good.
மகனே, கர்த்தர் உம்மை ஆசீர்வதிப்பாராக. தேவன் உம்மை ஆசீர்வதிப்பாராக. பெண்மணியே, உம்மை ஆசீர்வதிப்பாராக. வேறு யாரேனும் உண்டா? அப்படியே உங்களுடைய கரத்தை உயர்த்துங்கள். நீங்கள் சகோதரன் பிரணாம் எனக்காக ஜெபியுங்கள் என்று கூறுங்கள். அதை மட்டும் நாம் செய்வோம். வாலிப பெண்மணியே, தேவன் உம்மை ஆசீர்வதிப்பாராக. அது நல்லது.
Now while your head's bound, praying, I'm going to sing a verse of this song.
இப்பொழுது உங்களுடைய தலைகள் ஜெபத்தில் வணங்கியிருக்கையில் நான் இந்த பாடலின் ஒரு பல்லவியை
பாடப்போகிறேன்.
இந்த உலகத்தினுடைய மாயான ஐஸ்வர்யங்களை இச்சியாதீர், அது அதிசீக்கிரத்தில் அழிந்து போகும். நித்தியமான காரியங்களின் பேரில் உங்களுடைய நம்பிக்கைகளை கட்டுங்கள், அவை ஒருபோதும் ஒடிந்து போகாது. தேவனுடைய மாறாத கரத்தை பற்றிக் கொள்ளுங்கள். தேவனுடைய மாறாத கரத்தை பற்றிக் கொள்ளுங்கள். நித்தியமான காரியங்களின் பேரில் உங்கள் நம்பிக்கைகளை கட்டுங்கள். தேவனுடைய மாறாத கரத்தை பற்றிக் கொள்ளுங்கள்.
Will you just reach your hand up and say, yes, Lord, here's mine. What will it do? It'll show your spirit in you made a decision. I want your hand, Lord.
இப்பொழுது அவள் இசைத்துக் கொண்டிருக்கையில் உங்களுடைய தலை வணங்கியிருப்பதோடு நீங்கள் உங்களுடைய கரத்தை உயர்த்தி, ஆம் கர்த்தாவே, இங்கே என்னுடையது இருக்கிறது என்று கூறுவீர்களா? அது என்ன செய்யும்? அது உங்களுக்குள்ளாக இருக்கிற உங்களுடைய ஆவியை காண்பித்து ஒரு தீர்மானத்தை உண்டு பண்ணும். கர்த்தாவே, உம்முடைய கரம் எனக்கு தேவை என்று கூறுங்கள்.
God bless you, little girlie. I'll raise my hand. God bless you, little girl down here. That's fine, honey. God knows happy to see you do that. Suffer the little children to come to me.
சிறுபண்ணே, தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நான் என்னுடைய கரத்தை உயர்த்துவேன். இங்கே கீழே உள்ள சிறுபண்ணே, தேவன் உம்மை ஆசீர்வதிப்பாராக. தேனே, அது அருமையாய் உள்ளது. நீங்கள் அதை செய்வதை காண தேவன் மகிழ்ச்சியாய் இருக்கிறார் என்பதை நீங்கள் அறிவீர்கள். சிறு பிள்ளைகள் இடத்தில் வருகிறதற்கு
இடங்கொடுங்கள்.
தேவனே, நீர் என்னுடைய கரத்தை பற்றிக் கொண்டிருக்க வேண்டும் என்றே நான் விரும்புகிறேன். அந்த நாளிலே நான் உம்முடைய கரத்தில் இருக்க விரும்புகிறேன். அதாவது நீர் அழைக்கும் போது நான் வருவேன். ஆம், லாசர் வந்ததை போன்றே. சகோதரியே, தேவன் உம்மை ஆசீர்வதிப்பாராக. நம்முடைய யாத்திரை முடிவுறும் போது நீங்கள் தேவனுக்கு உண்மையுள்ளவர்களாக இருந்து வந்திருந்தால், மகிமையில் உள்ள அழகான பிரகாசமான உங்கள் வீட்டை, உங்களுடைய ஆனந்த பரவசமடைந்த ஆத்துமா காணும். அப்படியானால் இப்பொழுது நீங்கள் என்ன செய்வீர்கள்? தேவனுடைய மாறாத கரத்தை பற்றிக் கொள்ளுங்கள். தேவனுடைய மாறாத கரத்தை பற்றிக் கொள்ளுங்கள். நித்தியமான காரியங்களின் மேல் உங்களுடைய நம்பிக்கைகளை கட்டுங்கள். தேவனுடைய மாறாத கரத்தை பற்றிக் கொள்ளுங்கள்.
Heavenly Father, several hands went up in this little meeting tonight that they want to take a hold tonight of your unchanging eternal hand.
பரலோக பிதாவே, இந்த சிறு கூட்டத்தின் இரவு உம்முடைய மாறாத நித்தியமான கரத்தை பற்றிக் கொள்ள வேண்டும் என்று விரும்பி அநேக கரங்கள் மேலே
உயர்த்தப்பட்டன. Can never perish, can never come to judgment, but has eternal life.
உம்மிடத்தில் என்ன ஒப்புவிக்கப்பட்டிருக்கிறது என்பதை அறிந்திருக்கிறீர். நீர் பிதாவானவர் எனக்கு கொடுக்கிற யாவும் என்னிடத்தில் வரும். அவர் எனக்கு தந்தவைகளில் ஒன்றையும் நான் இழந்து போகாமல் கடைசி நாளில் அவைகளை எழுப்புவேன். அவைகள் ஒருபோதும் அழிந்து போக முடியாது. அவைகள் ஒருபோதும் நியாயத்தீர்ப்புக்கு வர முடியாது. ஆனால் அவை நித்திய ஜீவனை உடையதாயிருக்கின்றன என்று கூறினீர்.
And there's only one eternal life that comes from God alone. It is God. And we become part of God so much that we're sons and daughters of God.
ஒரே ஒரு நித்திய ஜீவன் மாத்திரமே உண்டு. அது தேவனிடத்திலிருந்து மாத்திரமே வருகிறது. அது தேவனாயிருக்கிறது. நாங்கள் தேவனுடைய பாகமாகிவிட்டபடியால் நாங்கள் அதிக முக்கியத்துவம் வாய்ந்த தேவனுடைய குமாரரும் குமாரத்திகளுமாயிருக்கிறோம்.
When we have God's Spirit in us, we think like God. We think of righteousness and holiness. And we try to live to please Him.
தேவனுடைய ஆவி எங்களுக்குள்ளாக இருக்கும்போது நாங்கள் தேவனைப் போல சிந்திக்கிறோம். நாங்கள் நீதியை குறித்தும் பரிசுத்தத்தை குறித்தும் சிந்திக்கிறோம். நாங்கள் அவருக்கு பிரியமாய் ஜீவிக்க முயற்சிக்கிறோம்.
Grant, Lord, that type of life will enter every person that raised their hand and those who should have raised their hands and did not. I pray that you will be with them. Grant it, Father.
கர்த்தாவே, தங்களுடைய கரத்தை உயர்த்தின ஒவ்வொரு நபருக்குள்ளும் அந்த விதமான ஜீவன் உட்பிரவேசிக்க அருள் புரியும். தங்களுடைய கரங்களை உயர்த்த வேண்டுமென்று இருந்து உயர்த்தாதவர்கள் நீர் அவர்களோடும் இருக்க வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். பிதாவே, இதை அருளும்.
When journey is ended, life is finished. May we enter into peace at that day with Him where we'll never be old, never be sick, never be no trouble. Until then, keep us joyful and happy,
Amen.
Praising Him. For we ask it in His name. Amen.
யாத்திரை முடிவடையும் போது, ஜீவியம் முடிவரும் போது, அந்த நாளிலே நாங்கள் அவரோடு சமாதானத்திற்குள் பிரவேசிப்போமாக. அங்கே ஒருபோதும் முதுமையே இருக்காது, சுகவீனமே ஒருபோதும் இருக்காது, தொல்லையே ஒருபோதும் இருக்காது. அந்நாள் வரை நாங்கள் சந்தோஷத்துடனும் மகிழ்ச்சியுடனும் அவரை துதிக்கும்படி காத்துக்கொள்ளும். நாங்கள் இதை அவருடைய நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம்.
ஆமென்.
விசுவாசிகளாகிய நீங்கள் எல்லோருமாக இப்பொழுது நாம் நம்முடைய கரங்களை உயர்த்தி அந்த பல்லவியை பாடுவோமாக. தேவனுடைய மாறாத கரத்தை பற்றிக் கொள்ளுங்கள். தேவனுடைய மாறாத கரத்தை பற்றிக் கொள்ளுங்கள். நித்தியமான காரியங்களின் பேரில் உங்கள் நம்பிக்கையை கட்டுங்கள். தேவனுடைய மாறாத கரத்தை பற்றிக் கொள்ளுங்கள்.
While you're doing that, your neighbor, to say God bless you, neighbor. Shake hands with somebody sitting next to you. God bless you.
இப்பொழுது நாம் அதை வாய் திறவாமல் மௌனமாய் பாடுவோம். நீங்கள் அதை பாடிக்கொண்டிருக்கையில் உங்களுக்கு அருகில் இருப்பவரோடு, அருகில் இருப்பவரே தேவனுமை ஆசீர்வதிப்பாராக என்று கூறுங்கள். உங்களுக்கு பக்கத்தில் அமர்ந்துள்ள யாரிடத்திலாவது கரத்தை கொலுக்குங்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக.
On both sides now. On both sides. Shake hands. God bless you, neighbor. God be with you. Build your hopes on things eternal. I know you're there, brother.
இப்பொழுது இரண்டு பக்கங்களிலும் உள்ளவர்களே அவ்வாறு செய்யுங்கள். இரு பக்கங்களிலும் உள்ளவர்களே கரங்களை கொடுக்குங்கள். அருகில் இருப்பவரே தேவன் உம்மை ஆசீர்வதிப்பாராக, தேவன் உங்களோடு இருப்பாராக. நித்தியமான காரியங்களின் பேரில் உங்களுடைய நம்பிக்கைகளை கட்டுங்கள். சகோதரன் டாக், அது எங்குள்ளது என்பதை நான் அறிவேன். சகோதரன் நெவில், நீண்ட காலத்துக்கு முன்பே நீர் அங்கிருந்து வந்திருக்கிறீர் என்பதை நான் அறிவேன். இந்த யாத்திரை முடிவடையும் போது, இந்நாட்களில் ஒன்றிலே அது சம்பவிக்கப் போகிறது. நாம் தேவனுக்கு உண்மையுள்ளவர்களாக இருந்து வந்திருந்தால் நாம் சகோதரன் ஸ்டூவர்ட் அவர்களை அங்கே காண்போம். மகிமிலுள்ள பிரகாசமான உங்களுடைய வீட்டை உங்களுடைய ஆனந்த பரவசமடைந்த ஆத்துமா காணும். தேவனுடைய மாறாத கரத்தை பற்றிக் கொள்ளுங்கள். செய்திக்கு பிறகு நான் ஆராதிக்க விரும்புகிறேன். தேவனுடைய மாறாத கரத்தை பற்றிக் கொள்ளுங்கள். நித்தியமான காரியங்களின் பேரில் உங்களுடைய நம்பிக்கைகளை கட்டுங்கள். தேவனுடைய மாறாத கரத்தை பற்றிக் கொள்ளுங்கள். காலமானது விரைவான சூழல் மாற்றங்களை கொண்டது. பூமியில் ஒன்றும் அசையாதவைகள் அல்ல. அசையாதவைகளே நிலைக்கும். நித்தியமான காரியங்களின் மேல் உங்கள் நம்பிக்கைகளை கட்டுங்கள், பற்றிக் கொள்ளுங்கள்.
Catch a view of him. That unseen one in the midst now, and just worshiping now.
நாம் அவருடைய காட்சியை தெரிந்து கொள்வோமாக. அந்த புலப்படாத ஒருவர் இப்பொழுது நம் மத்தியில் இருக்கிறார். நாம் பாடுகையில் அவரை ஆராதிப்போமாக. தேவனுடைய மாறாத கரத்தை பற்றிக் கொள்ளுங்கள். தேவனுடைய மாறாத கரத்தை பற்றிக் கொள்ளுங்கள். நித்தியமான காரியங்களின் பேரில் உங்களுடைய நம்பிக்கைகளை கட்டுங்கள். தேவனுடைய மாறாத கரத்தை பற்றிக் கொள்ளுங்கள். சமாதானம், சமாதானம், அற்புதமான சமாதானம். இப்பொழுது அவரை ஆராதிப்போமாக. இறங்கி வருகிறது. செய்தியானது முடிவுற்று விட்டது. இது ஆராதிப்பதாகும். ஆழங்காண முடியாத பேரலைகளின் அன்பில் என்றென்றுமாய் எங்கள் ஆவியின் மீது அசைவாடும் என்றே நான் ஜெபிக்கிறேன். அவருக்குள்ளாக நனையுங்கள். சமாதானம், சமாதானம், அற்புதமான சமாதானம் இறங்கி வருகிறது. அந்த மகத்தான ஊற்று அது திறந்துள்ளது. பரத்திலிருந்து ஆழங்காண முடியாத பேரலைகளின் அன்பில் என்னென்றுமாய் எங்கள் ஆவியின் மீது அசைவாடும் என்று நான் ஜெபிக்கிறேன். அது ஏதோ ஒரு காரியத்தை செய்யவில்லையா? அற்புதமான சமாதானம் பரத்தில் உள்ள நம்முடைய பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. ஆழங்காண முடியாத பேரலைகளின் அன்பில் என்றென்றுமாய் எங்கள் ஆவியின் மீது அசைவாடும் என்று நான் ஜெபிக்கிறேன். அதை குறித்து ஏதோ ஒரு காரியம் ஐஸ்வர்யமாய் இனிமையாய் இருக்கவில்லையா? எண்ணெய் பூசி ஜெபிக்கப்பட வேண்டும் என்று விரும்புகிற சுகவீனமான நபர் யாரேனும் உள்ளாரா என்று வியப்பொறுகிறேன். அப்படி இருந்தால் உங்களுடைய இடத்திலேயே இருங்கள். அங்கே சக்கர நாற்காலில் உள்ள இந்த பெண்மணிக்கா? அவள் அங்கே இருக்கட்டும். நான் வந்து அவளுக்காக ஜெபிப்பேன். அவள் அந்த சக்கர நாற்காலில் இருந்து எழுந்து வர வேண்டாம். வேறு யாரேனும் உண்டா?
Oh, don't you just love this part of the service? How many people just know that the presence of God here? That's what I talk about. That's sane. You just feel like, how many feels like you just scream out? That's the thing. Just feel like something you're just supposed to scream out.
Oh, ஆராதனையின் இந்த பாகத்தை நீங்கள் விரும்புகிறது இல்லையா? தேவனுடைய பிரசனம் இங்கு உள்ளது என்பதை எத்தனை பேர் அறிந்து உணர்கின்றீர்கள்? அதை குறித்துதான் நான் பேசுகிறேன். அந்த மாறாத நீங்கள் இவ்விதமாக உணர்கின்றீர்கள். எத்தனை பேர் சத்தமாய் கூச்சலிட வேண்டும் என்பது போன்று உணர்கின்றீர்கள்? இப்பொழுது நாம் பார்ப்போமாக. நீங்கள் சத்தமிட வேண்டும் என்பது போன்ற ஒரு காரியத்தை உணர்கின்றீர்கள். புரிகிறதா? அது சமாதானம், சமாதானம், அற்புத சமாதானம். பரத்தில் உள்ள பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. ஆழங்காண முடியாத பேரலைகளின் அன்பில் என்றென்றுமாய் எங்கள் ஆவியின் மீது அசைவாடும் என்று நான் ஜெபிக்கிறேன். என்மேல் பிரகாசியும்
While we're in worship, we're going to anoint the sick now and pray for them.
நாம் ஆராதிக்கையில் நாங்கள் இப்பொழுது வியாதியஸ்தருக்காக எண்ணெய் பூசி அவர்களுக்காக ஜெபிக்கப் போகிறோம். பெண்மணியே, நீங்கள் இந்தபடியாய் வரமாட்டீர்களா?
What does this mean? The prayer of faith shall save the sick. Everybody,
இது எதை பொருட்படுத்துகிறது? விசுவாசமுள்ள ஜபம் பிணியாளியை ரட்சிக்கும். இப்பொழுது ஒவ்வொருவரும் ஜபத்தில் இருங்கள். அந்த பாடலை வாய்த்திரவாமல் மௌனமாய் பாடுங்கள். இயேசு வியாதியஸ்தரை சுகப்படுத்துவதை குறித்து சிந்தித்து பாருங்கள். அவளுக்கு எண்ணெய் பூசுங்கள்.